அருட்தந்தை டேமியன் அடிகளார் தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்குமாறு ஓய்வு நிலை அரசாங்க அதிபர் திரு வி விஸ்வலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மங்கள விளக்கெட்டலில் இணைந்து கொள்கின்றார் ஓய்வு நிலை உதவி அரசாங்க அதிபர் திரு வி வீரபத்திரபள்ளி அவர்கள். மங்கள சுடரினை ஏற்றுவதற்காக வட மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் திரு இ பரதீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மங்கள விளக்கிட்டலுக்காக பிரதேச செயலக நிர்வாக அலுவலர் திரு எஸ் பி சிவகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மங்கள விளக்கிட்டலில் இணைந்து கொள்கின்றார் கிராம அலுவலர் தலைமைப்பீடம் திரு சுந்தர பாரதி அவர்கள். விளக்கிட்டலில் இணைந்து கொள்ளுமாறு சமுத்தி தலைமைப்பீட முகாமியாளர் திரு சி ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மங்கள சுடரை ஏற்றுமாறு நூல் ஆசிரியரும் பிரதேச செயலருமாகிய ஈத்த தேசியலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரதி திட்ட பணிப்பாளர் திரு ராஜரட்டம் அவர்களை மங்கள விளக்கீட்டலில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மங்கள விளக்கீட்டலை நிறைவு செய்வதற்கு வடமராட்சி வடக்கு பிரதேச கலாசார பேரவையின் சார்பில் ஒருவரை அன்போடு அழைக்கின்றேன். எங்களுடைய நிகழ்வு மங்களகரமாக ஆரம்பமாவதற்கு மங்களகரமாக சுடரனை ஏற்றிய அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்து அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து அறிந்துள்ள தொல் புவி வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றறியாத சிறப்பினை எம் தமிழ்தாய் தமிழ்தாய் வாழ்த்து கலாசார மத்திய நிலைய பொறுப்பு உத்தியோகத்திலும் பிரபல பாடகருமாகிய திரு ஏ கிரிதரன் உங்கள் முன்
உயிரோடும் எங்கள் உணர்வோடும் உயிரோடும் எங்கள் உணர்வோடும் ஊரியொழியாகி வாழ்வின் மொழியாகி உயிரோடும் எங்கள் உணர்வோடும் ஒளியாகி வாழ்வின் மொழியாகி உலகென்ற மேடை தனி நாமும் ஓங்க உரம் தந்து மேன்மை வழிகாட்டி உலகென்ற மேடை தனி நாமும் ஓங்க உரம் தந்து மேன்மை வழிகாட்டி வைரங்கள் பாய்ந்து வயதாலும் வரலாற்றையாளும் தமிழ் மாதே வைரங்கள் பாய்ந்து வயதாலும் மூத்து வரலாற்றையாளும் தமிழ் மாதே வரமாக உந்தன் மடிவந்த செய்கள் மனதார வாழ்த்தி மகிழ்கின்றோம் வரமாக மடி வந்த செய்கள் மனதார வாழ்த்தி மகிழ்கின்றோம் மனதார வாழ்த்தி மகிழ்கின்றோம் உயிரோடும் எங்கள் உணர்வோடும் ஊரியொழியாகி வாழ்வில் மொழியாகி புதுமைகள் கோடி புகுந்தூரை மாற்றி புயலாயலைக்கும் கலிகாலம் புதுமைகள் கோடி புகுந்தூரை மாற்றி புயலாயலைக்கும் கலிகாலம் பொருள் போன போக்கில் புதிராக வாழ்க்கை புலம்பேர்ந்து மேற்றின் சுகம் தேடும் பொருள் போன போக்கில் புதிராக வாழ்க்கை புலம்பேர்ந்து மேற்கின் சுகம் தேடும் இதனுள்ளும் சொந்த அடையாளம் காத்து இணை நான் புவிக்கு என ஓதும் இதனுள்ளும் சொந்த அடையாளம் காத்து இணை நான் புவிக்கு என ஓதும் எருமாப்பில்லாடும் தமிழே உனக்குள் எதிரில்லை நின்னை மனம் வாழ்த்தும் எருமாப்பில்லாடும் தமிழே உனக்குள் எது இல்லை நின்னை மனம் வாழ்த்தும் எது இல்லை நின்னை மனம் வாழ்த்தும் உயிரோடும் எங்கள் உணர்வோடும் ஊரியொளியாகி வாழ்வி மொழியாகி உனதனது தேகள் என மண்ணில் நாங்கள் உயிர் வாழல் ஒன்றை பெரும்பேறு உனதன்புத்தேகள் என மண்ணில் நாங்கள் உயிர் வாழ்தல் ஒன்றை பெரும் பேரு உடன்கட்டை ஏறி உனை காக்க நீறி உயர்ந்தோரை போற்றும் வரலாறு உடன்கட்டை ஏறி உனை காக்க நீர் உயர்ந்தோரை போற்றும் வரலாறு உனதுண்மையான வயதென்ன உனதுண்மையான வயதென்ன என்று உயிர் பாய்குலுங்கும் எழிலோடு உனதுண்மையான வயதென்ன என்று உயிர் பாய்குலுங்கும் எழிலோடு உனை நெஞ்சில் வைத்த துணிவால் ஜெயித்து உயர்வோம் புவிக்குள் மதிப்போடு உனை நெஞ்சில் வைத்த துணிவால் ஜெயித்து உயர்வோம் புவிக்குள் மதிப்போடு உயர்வோம் புவிக்குள் மதிப்போடு உயர்வோம் புவிக்குள் மதிப்போடு உயிரோடு எங்கள் உணர்வோடும் ஊரியொளியாகி வாழ்வின் மொழியாகி உலகென்ற மேடை தனில் நாமும் ஓங்க உரம் தந்து மேன்மை வழிகாட்டி உயிரோடும் எங்கள் உணர்வோடும் ஊரியொளியாகி வாழ்வின் மொழியாகி
மனோன்மணியத்தையும் வாழ்த்தி கேட்ட எங்களுக்கு உயிராகி எங்கள் உணர்வாக ஊறி ஒளியாகி வாழ்வின் ஒளியாகி என்று பாடி இருமாப்பு ஆகும் தமிழே உனக்கு எது இல்லை என்று ஒரு கேள்வியதையும் கேட்டு சென்ற கிரிதரன் அவர்களுக்கும் அந்த அற்புத கவிக்கு சொந்தக்காரன் யாரோ அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி பெருமையடைவோம். குளையும் அனிச்சம் முகம் திருந்தி நோக்கக் குலையும் இருந்து என்றார் வள்ளுவர். இந்த ஒரு நிகழ்விற்கும் வருக தந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களை வருக வருக உங்கள் வருகையால் எங்கள் சபைக்கு அன்பும் ஆசியும் தருக தருக என்று வரவேற்பதுதானே மகுடம். அந்த மகுடத்திலே இணைந்து கொள்கின்றார் வடமராட்சி வடக்கு பிரதேச கலாசார பேரவையின் செயலாளரும் கலாசார உத்தியோகத்தருமாகிய செல்வி சே செல்வசுகுணா அவர்கள்.
பெரியோர்களே மற்றும் நன்றியுரை வழங்க வந்திருக்கும் எனது சக கலாச்சார உத்தியோகத்தர் முகுந்தன் அவர்களே மற்றும் இன்றைய கதாநாயகனும் நூலாசிரியருமாகிய எமது பிரதேசர் ஐயா அவர்களே அவர் தம் பாரியார்களே அவையில் வீற்றிருக்கும் எமது கலைஞர்களே அலுவலக உத்தியோகத்தர்களே அனைவருக்கும் நேர வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வு எமது தேசத்தின் கலங்கர்களின் அபாவினால் எழுந்த நிகழ்வென்றுதான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்வினை இங்கு நடாத்தும்படி எமது கலாச்சார பேரவையின் தலைவரும் தேச செயலர் ஐயா அவர்களை எமது பொது மக்களும் கனபேர் முன்னிலையிலேயே கேட்டிருந்தார்கள். உங்களுடைய நூல் வெளியீட்டு விழாவை தற்துறையில் தான் நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் எமது செயலாளர் அவர்கள் தனது பிரதேசத்தில் அந்த நூல் அறிமுக வெளியீட்டு விழாவை நடாத்தி இங்கே ஒரு அறிமுக விழாவினை நடாத்துவதாக அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததன் கமைய இன்றைய தினம் இந்த நிகழ்வு உங்கள் முன் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருடைய ஏகோபித்த விருப்பத்திற்கு அமைய இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமைய எமது கலாச்சார பேரவையின் உப தலைவரும் கலைச்சோலை தூணா குலசிங்கம் ஐயா அவர்கள் பெருவிருப்புடன் அவைக்கு அழகாக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு இந்நேரம் அவரை வருக வருக வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். அவ்வாறே எங்களுடைய பிரதேசத்தின் மதகுருமார்கள் அனைவரும் எங்களுடைய விழாவினை ஆரம்பித்து வைத்து அவர்களுடைய நல்லாட்சிகள் இந்த விழாவிற்கு கிடைக்க வேண்டும் என பெரிய விருப்பம் அடைந்திருந்தோம். அவ்வாறே எமது கோரிக்கையை ஏற்று அவர்கள் வந்து இதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை அன்பையும் மட்டும் தெரிவிப்பதுடன் அல்லாது அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது எங்களுடைய மூத்த நிர்வாக அதிகாரிகள் ஆன ஓய்வு பெற்ற அரசாங்க அதிபர் திரு விஸ்வலிங்கம் ஐயா அவர்களை மற்றும் வீரபத்ரபிள் ஐயா அவர்களையும் இன்முகத்துடன் வரவேற்று பெருமிதம் அடைகின்றோம். அது மட்டுமல்லாது எமது பிரதேசத்தின் பதவிநிலை அலுவலர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். மற்றும் இன்றைய தமிழ்தாய் வாழ்த்தினை வழங்கி நூலாசிரியரால் ஜாக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தினை மிகவும் இனிதே பொருள் பிரிபட பாடி உதவிய எமது மத்திய நிதிய பொறுப்பதிய பொறுப்பு கிருதரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்துடன் எமது கலாச்சார பேரவையின் முன்னாள் தலைவரும் எமது பிரதேசத்தின் முன்னாள் பிரதேச செயலாளரும் ஆகும் இருந்த இன்றைக்கு பெரு விருப்புடன் எமது அழைப்பை ஏற்றி வருகை தந்திருக்கும் திரு வரதீஸ்வரன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றேன். மேலும் எமது பிரதேச சபையின் ஓய்வு நிலை செயலாளரான திரு பசுபதி ஐயா அவர்கள் தான் ஒரு மூத்த கலைஞர் என்பதையும் நிரூபிக்கும் வகையில் இந்த நிகழ்வினை சிறப்பித்து ஒரு கவிதையும் ஜாதி இங்கு எமது அழைப்பை ஏற்று சிறப்புடன் வருகை தந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அத்தோடு எமது கலாச்சார பேரவையின் உப செயலாளர் திருவாளர் திரு இருதிராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அது மட்டுமல்லாது நூல் அறிமுக உரையை நடாத்த வந்திருக்கும் சைவ புலவர் பொன் சுகந்தன் அவர்களையும் வரவேற்பதுடன் வெளியூட்டுரை வழங்க வந்திருக்கும் கவிஞர் கானா குணேஸ்வரன் அவர்களையும் இருப்புடன் வரவேற்கின்றேன். மேலும் நூல் வெளியிட்டு வைப்பதற்காக எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த எமது கலாச்சார பேரவையின் ஆரம்ப கர்த்தாவும் முன்னாள் பிரதேச செயலாளரும் ஓய்வு நிலை பிரதம செயலாளரும் ஆகிய திரு சுவாமி ஐயா அவர்களை அகமகிழ்ந்து வரவேற்று நிற்கின்றார். அத்துடன் சிறப்பு பிரதிகள் பெறுவதற்காக அவருக்கு தந்திருந்த எமது பிரதேசத்தின் பெரியோர்களை அன்புடன் வரவேற்று நிற்பதுடன் நூல் நயப்புரியை வழங்க வந்திருக்கும் எமது கவிஞர் பெரிய ஐங்கரன் அவர்களையும் எழுத்தாளர் சீனா உதயகுமார் அவர்களையும் நமது மூத்த கலைஞர் எழுத்தாளர் குப்லான் சண்முகம் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்றி நிற்கின்றோம். அத்துடன் அன்பையுரிய வழங்க வந்திருக்கும் திரு முகுந்தன் அவர்களை வரவேற்பதுடன் எமது அழைப்பினை ஏற்று உரிய நேரத்திற்கு வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கும் அவையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியோர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வழங்கிய மதகுருமார்கள், ஓய்வெடலை சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள், நூல் தொடர்பான உரைகளை வழங்க வந்திருக்கின்ற பெரியோர்கள், பதவியில்லை உத்தியோகத்தர்கள், கலைஞர்கள் எல்லோரையும் இரு கரம் கூட்டி வரவேற்று சென்ற கலாசார உத்தியோகத்தர் செல்வி சே செல்வசுகுணா அவர்களுக்கு கலாசார பேரவையின் சார்பிலே மனம் நிறைந்த நன்றிகள். இப்பொழுது வாழ்த்துக்குரிய நேரம். எமது நூலாசிரியர் அவர்களும் பிரதேச கலாசார பேரவையினரும் இணைந்து தகைமை வாய்ந்த மூவரை இந்நூலாசிரியருக்கான நூலுக்கான வாழ்த்துறைக்கு இணைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக முன்னாள் செயலரும் வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருமாகிய திரு இ வரதீஸ்வரன் அவர்கள் வாழ்த்துறைக்கு உங்கள் முதல்.
பிரதேசத்தினுடைய கலை கலாச்சாரங்களுக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அவையினுடைய தலைவர் திரு குலசிங்கம் அவர்களே, இந்த நூலினுடைய கதாநாயகரும் இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளருமாகிய நண்பர் ஜெயசீலன் அவர்களே, மற்றும் இங்கே அவையிலே வீட்டிருக்கின்ற கலைஞர்கள், கவிஞர்கள், மூத்த எழுத்தாளர்கள், மேலும் இங்கே இந்த மண்டபத்திலே வந்திருக்கின்ற மூத்த எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருவாளர் சிவசாமி ஐயா அவர்கள், திருவாளர் விஸ்வலிங்கம் ஐயா அவர்கள், திருவாளர் ராஜரட்டம் ஐயா அவர்கள் மற்றும் பிரவச்சிக்கலி ஐயா அவர்கள், இங்கே இருக்கின்ற வைத்தியாதிகாரி அவர்கள், மேலும் மன்னிக்க வேண்டும் எங்களுடைய குறுக்களையாளர்களை நான் விழித்திருக்க வேண்டும் என்றும் எங்களுடைய வணக்கத்துக்குரிய தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள் மற்றும் எங்களுடைய அருட்தந்தை வணக்கத்துக்குரிய தேமியன் அடிகளாளர்களே, மற்றும் இங்கே கலாச்சார பேரவையினுடைய உறுப்பினர்கள், இங்கே வந்திருக்கின்ற உத்தியோகர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். கவிஞர் ஜெயசீலனுடைய எழுதாத கவிதைகள் என்ற நூல் அறிமுகமும் வெளியீட்டு விழாவும் என்று எங்களுடைய பிரதேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நான் சந்தோஷப்படுகின்றேன். அவர் ஒரு பிரதேச செயலாளராக இருந்தும் எங்களுடைய தமிழுக்கும் கலை கலாச்சாரத்துக்கும் அவர் ஆற்றுகின்ற அந்த பணியினை எண்ணி நான் மிக மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். உண்மையில் பிரதேச செயலாளருடைய பணிகள் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பணி. அந்த அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம். அப்படி இருந்தும் கூட அவர் தன்னால் இயன்ற முறையிலே நேரத்தை ஒதுக்கி இந்த கலை தாய்க்காக தன்னுடைய அந்த முயற்சியினாலே அவர் பல நன்மைகளையும் பல ஆக்கங்களையும் அவர் செய்து வருகின்றார். அந்த அடிப்படையிலே அவர் பல்வேறு நூல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதுவும் இங்கே பருத்தித்துறை பிரதேச கலாச்சார பேரவையினுடைய அனுசரணையோடு இந்த மண்டபத்திலே இவ்வாறான ஒரு நூல் வெளியிடுவதும் இந்த பிரதேசத்துக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே நான் அவரை மனதார வாழ்த்துகின்றேன். அவரை உண்மையிலே என்னுடைய அமைச்சர் ஐயா அவர்களும் கூட அவரை கலைஞர் அவரை கவிஞர் என்றுதான் அழைப்பார். டிஎஸ் என்று அழைப்பதில்லை, கவிஞர் என்று அழைப்பது வழக்கம். அந்த அளவுக்கு அவர் ஒரு சிறப்பான ஒரு இளைய தலைமுறையிலே உதித்த ஒரு கலைஞர், ஒரு கவிஞர். அந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்த பிரதேசத்திலே இவ்வாறான ஒரு நூல் அறிமுக விழா நடைபெறுவதை விட்டு நானும் அகமகிழ்ந்து அவர் மென்மேலும் பல்வேறு கலை துண்டுகளை அவர் செய்ய வேண்டும், தமிழுக்காக அவர் அறிபாடுபட வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்து எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு கலாச்சார பேரவைக்கும் விழா குழுவினருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.
வேலைப்பழுக்களையும் கொண்ட பிரதேச செயலர் என்ற பதவிக்குள் இருந்து கொண்டும் கலைகளையும் கலாசாரத்தினையும் வளர்க்க வேண்டும் என்று ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் முயற்சிக்கின்ற ஈத்த ஜேசிலரின் பணி தொடர வேண்டும். கலை தாய்க்கும் தமிழ் தாய்க்கும் அவர் இன்னும் இன்னும் எழில் கூட்ட வேண்டும் என்று வாழ்த்தி சென்ற முன்னாள் பிரதேச செயலரும் வடக்கு மாகாண சபையின் செயலாளருமாகிய இரா வரதீஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாழ்த்தியசைக்க வருகின்றார் கவிஞர் இயசீலனின் நீண்டகால நண்பர் என்று சொல்ல வேண்டும். சி பசுபதி அவர்களின் அத்தனை நூலிலும் ஈத்த இயசீலனின் வாழ்த்து கவி வந்து வளம் சேர்த்திருக்கிறது. அவர் இப்பொழுது வாழ்த்துரைக்க உங்கள் முன்.
அவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இங்கே இந்த நிகழ்வு சிறப்பாக ஒளி வீச வேண்டும் என்று இங்கே தீபத்தை ஏற்றி அமர்ந்திருக்கின்ற குருமார்களே, துறவிகளே, அரச உயர் அதிகாரிகளே, உண்மையான அன்பு தொண்டர்களே, உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி இந்த கருபூலமாக இருக்கின்ற எனது அன்பு மகன் என்று சொல்லலாம், தம்பி என்று சொல்லலாம், அன்புடைய ஜெயசீலன் நூலாசிரியர் அவர்களுடைய செயலை வாழ்த்தி வணங்கி இத்தனைக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு எடுகோளாக இருக்கின்ற இந்த கலாச்சார பேரவையினுடைய மும்மூர்த்திகளுடைய நினைவை மனத்திலே வகுத்து அதற்கு தலைவியாக உள்ளவரையும் மனத்திலே நினைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனிப்பதற்கும் இந்த நூலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டுமே என்ற நோக்கோடு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் கரம் கூப்பி சிறந்தாற்றி வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்ற ஒரு அவாவினாலே உந்தி தள்ளி இங்கே இந்த மேடையிலே வந்திருக்கிறது. இந்த வாழ்த்துரை வழங்குவதற்கு முன்னர் இந்த கவியரை பற்றியும் இந்த கவியை பற்றியும் ஒரே ஒரு சில சில வார்த்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இந்த கவியரை பற்றி நான் சொல்லுவதென்று சொன்னால் நீண்ட நேரம் பிடிக்கும், எனக்கு தரப்பட்ட நேரமோ மிகவும் குறைவு, ஆனபடியாக கொஞ்சம் உதகமாகவே நான் சொல்லி முடித்து விடுகிறேன். இந்த கவியருடைய உட்புத்தகத்துக்குள்ளே நான் போகவில்லை, அவருடைய புறமட்டையை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்தேன். அந்த புறமட்டையிலே நீங்கள் உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கும், நீங்களும் ஒரு கால் பாருங்கள். கல்லால மரநிலையில் அறமுறைத்த கனவுளை நான் காணவில்லை, நல்ல ஞானம் போதிமிட நிலையிலே என்று சொன்ன புத்தனையும் கண்டதில்லை, கல்வாரி மலையிலே சிலுவையை சுமந்து உயிர்நீத்து உயிர்த்தெழுந்த கர்த்தரையும் காணவில்லை, நல்ல இறைதூதராக விளங்கிய நபியையும் தான் கண்டதில்லை என்று முடித்தான். இந்த கவிக்கு ஒரு அழகு என்ன என்று சொன்னால் இல்லை இல்லை என்று சொன்னால் இருக்கு என்று ஏதோ ஒரு அர்த்தம் அங்கே வருகிறது. முடிவிலே சொன்னார் என்று சொன்னால் நான் வினையில் வாழ்வேன் என்று முடித்து விட்டார். ஆகவே இந்த கவிதையிலே அவர் சொன்னதின் அர்த்தம் என்ன என்று சொன்னால் கடவுள் கல்லால் அவரை கடவுளை காணவில்லை, கர்த்தரை காணவில்லை, நபியை காணவில்லை, ஆனால் ஒன்றே ஒன்று புத்தரை காணவில்லை, ஒன்றே ஒன்று நான் கண்டுவிட்டேன் என்று சொன்னால் அவர்களால் இந்த உலகத்திற்கு விடுக்கப்பட்ட நூல்களை நான் பார்த்திருக்கிறேன். அங்கங்கே அவர் தொட்டு செல்கிறார் அந்த பாந்து எனக்கு தெரியும். கல்லால கடவுள் சிவனை காணவில்லை, அவருடைய வேதத்தை நான் கொஞ்சம் பார்த்திருக்கிறேன், சிலுவை சுமந்த கர்த்தருடைய பைபிளையும் கொஞ்சம் பார்த்திருக்கிறேன், நபிகள் சொன்ன குர்ஆனையும் தொட்டிருக்கிறேன், புத்தகமானுடைய பஞ்சசீலத்தையும் நான் கொஞ்சம் பார்த்து எல்லாவற்றையும் சேர்த்து திரட்டி ஒரு சின்ன அறிவு நூலாக உங்கள் முன் படைக்கிறேன் என்று கவியர் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வரவிலக்கணம் இருக்கிறது, சந்தன் கவி யாப்பு அணி எதுகை மூனே இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே அவருடைய கவிதையிலே இந்த வரிவரிவாக எழுதப்பட்ட கவிதையிலே கன புனையப்பட்டிருக்கிறது நான் குறிப்பாக கவனித்தேன். கம்ப நாட்டால் வாழ் தொடக்கம் கவியர் முருகையன் ஜெயசீலன் வரை என்று சொல்லி ஒரு வரலாறுக்கு ஆட்படுத்திக் கொண்டவர் திரு ஜெயசீலன். அவருடைய அந்த கவிதையிலே நன்றாக உற்று யோசிக்கும் இடத்து அங்கே கவிதை என்று சொன்னால் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு என்று ஆகவே புனியப்பட்ட பொய்கள் என்று சொன்னால் ஒருவரை சந்தோஷப்படுத்துமா இருந்தால் அது பொய் அல்ல, அது புழு. நிறைய புழு வந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷம். பொய்யாமை என்று ஒரு அதிகாரத்தில் சொல்ற வள்ளுவரே சொல்லியிருக்கு. அது பொய்மையும் வாய்மை உடத்தே புரசியத்த நன்மை பயக்கும் எனில் இந்த உலகத்துக்கு நன்மையும் சந்தோஷமையும் கொடுக்குமா இருந்தால் பொய்யை சொல்லல. ஆகவே புனியப்பட்ட இந்த காலத்தில் அங்கங்கெல்லாம் சில உழுகுவது நான் சொல்ல மாட்டேன், உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சில சில வார்த்தைகள் வருகிறது. இது கம்ப நாட்டு ஆழ்வாள் இருந்து கம்ப நாட்டாளனை பற்றி சற்று ஒரு சொல்லி நான் புரிந்து விடுகிறேன். என்னென்று சொன்னால் கம்ப ராமாயணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ராம ராவண யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று போய் போக்கு நாட வாகன நல்கினால் நான் கால தாங்கும் கோசல நானுடைய வள்ளல் என்று சொல்லி ராமன கம்பர் அனுப்பி வச்சுட்டார். போட்டு வா, இன்று போய் போக்கு நாளை வா. குனிஞ்சு கொண்டு வருவதற்கே கம்ப சக்கரவர்த்தி உள்ளே பூந்து விட்டார். குனிஞ்சு கொண்டு வருவர் என்ன யோசித்துக் கொண்டு வருகிறார்? ராமனுடைய மனத்துக்கு அந்த கவியை கூறுகிறார் எப்படி என்று பாருங்கள். பொய் என்பதற்காகத்தான் நான் சொல்லுவேன். தலை குனிந்து சகலதையை உழந்து இவரு உதவி இல்லாமல் வருகின்ற ராவணன் மனத்திலே என்ன இருக்கின்ற வான்மகம் மண்ணும் எல்லாம் நடுந்தகும் வைரத் தோளான் தாண்டகு பகைவெல்லாம் நகுவதன் அதற்கு நானான். உனக்கு வெட்கமே விரை அவர் என்னத்தை பற்றி யோசிக்கிறார் என்று சொன்னால் வேல் நகும் நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதில வந்த யானகி நகுவளந்தேன் ஆனத்தால் ஒரு பொம்பளை சிரிக்கிறதா உள்ளத்தில் பெரிய அவன் போர்லே சோத்து வந்தவன் நாளைக்கு எப்படி யுத்தம் செய்வான் என்று யோசிக்க அவனை விடாமல் அப்படியே கம்பன் புகுந்து விளையாடி விட்டான் என்று சொன்னால் உங்களை கவர வேண்டும் என்று சொன்னபடியால் வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதில வந்த யானகி நகு வளர்ந்தேன் ஆனத்தால் ஜாம்பு இதே போலதான் இங்கே உள்ள இவருடைய கவிதையிலே அங்கங்கெல்லாம் வெண்பாவர்கள் இந்த கடலை பற்றி ஒரு வெண்பாவர்கள் கடலுக்குள்ளே உள்ள சரித்திரம் நான் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னால் அதுக்கு அந்த புறம்பானவர்கள் இருக்கிறார்கள் நான் அதை சொல்லக்கூடாது என்றாலும் அங்கங்கு ஒன்றந்த தொடர்த்தான் வாழ்த்துறை என்று அடிக்கடி எனக்கு சொல்லிக் கொள்றா இவர் வாழ்த்துறையை விட்டுட்டு வந்தாலும் வந்தாலும் போய்விடுவாரோ என்ற ஒரு மெல்லிய செய்ய மாட்டேன். வாட்டுரை என்று சொல்லி நான் வெறும் வார்த்தையால நான் சொல்ல நீங்கள் கேட்டுட்டு வழியால் சும்மா போக கூடாதுக்காக என்னுடைய வாட்டுரை அடித்து உங்களுடைய தந்திருக்கிறேன். அதையும் எனக்கு தெரிஞ்ச கவி முறையிலே அதை தந்திருக்கிறேன். அதை நீங்க ஒரு முறை படித்து பார்த்துக்கலாம் இருந்தால் அந்த தமிழுடைய இவருடைய திறமை புலமை எல்லாம் அதை உணர்த்து நான் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய பாட்டு புரிய தவறாமல் தைக்கிற பார்த்திபன் போலோ அன்றை பகர்ராம வானன் தானோ அல்லது முருகப்பெருமானுடைய வேலோ என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் குறியை தவறாமல் தைக்கின்ற ஒரு ஒரு திறமையுடைய வெளிப்பட்டிருக்கிறோம். ஆகவே இவ்வாறு பெருமை கொண்டுள்ள ஒரு கவிஞரை வாழ்த்துவதிலே ஆனால் இது ஒரு உண்மை நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் தன்னை பிரதேசியராகவோ கவிஞராகவோ மறைந்திருந்து சில வேலை செய்கிறதெல்லாம் அவருக்கு விருப்பம். ஏனென்றால் என்ன பிரதேசம் என்று போடாத என்ன திரு என்று போடாத கவிஞர் என்று போடாத ஆனால் தேவையில்லாமல் பட்டங்களை வாங்கி வாங்கி சுமக்கிற இந்த சமுதாயத்திலே இப்படி ஒரு பட்டங்கள் வேண்டாம் என்று சொன்னா பட்டு துறையில பட்டங்கள் ஏறா கை மாதத்தில் கணக்கிறேன். இந்த பட்டங்களை எனக்கு தேவையில்லை ஆனால் செயற்பாடுதான் வேண்டும். எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் யாரே குருவாக கொண்டார் என்று சொல்வதை நான் இந்த கவியிலே சொல்லியிருக்கிறேன். அதை நான் இங்கே அவருடைய சோழன் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் கம்பவாரதி அவர்களே வந்திருக்கிறார்கள். அது இந்த கவியை சிறப்பிக்கும் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அறிவான்கள் முன்னிலையிலே சிறியன்கள் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த இந்த கவியிலும் நிச்சயம் நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நான் பாடின முதற் பாட்டிலே சொல்லியிருக்கிறேன். என்ன என்று சொன்னால் சீர்தமிழும் சென்னறியும் செறிந்த நல்லூர் சேர்வதியில் சிவஞான செம்மை பூண்ட பாடுகளும் உருகையன் பரமசீடன் பதிகம் பவாரதியில் பங்கு தோழன் பதிகம் பவாரதியின் பங்கு தோழன் இவ்வாறு பெரியவர்களாலே ஆசீர்வதிக்க பெற்று சரியான பட்டடையிலே சென்னை உருவாக்கி சரியான உயர்ந்த கவிதைகளை நம்மளை கொண்டு வந்து தான் ஒரு வினியால் வந்தேன் என்று அந்த புத்தகத்தின் புறப்புறத்திலே முடித்து விட்டார். வினியால் வந்தேன் என்று சொன்னால் வினி என்றால் என்ன? நாங்க நினைக்கலாம் வினைப்பயன் நாங்க முந்தி செய்தது நல்வினை தீவினை ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. வினை என்றால் முயற்சி என்று அதற்கு அர்த்தம் இருக்கிறது.
வினையால் வந்தேன், நான் இந்த முயற்சியினாலே வாழ்வேன். நான் நரன், நான் ஒரு மனிதன், நான் மனிதனாக வாழ்ந்து என்னுடைய காலம் முழுவதும் இந்த கவி மூலமாக படைத்து, வலிதான கடிதம் படைத்து, உயிர் கவிதை படைத்து, இந்த உலகம் உய்ய வேண்டும் என்ற பேரவாவுடைய வாழ ஆசைப்படுகிறேன். நான் ஒரு மனிதன், இதையும் சார்ந்தவன் அல்ல என்று முடித்து விட்டேன். ஆகவே இப்பேற்பட்ட கவியரை நிச்சயமாக இந்த பரத்துரமன் வாழ்த்த வேண்டும். அவர் நல்லூரிலே மட்டும் புத்தகம் வெளியிட்டால் போதாது என்று இங்கும் வந்து வாழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த கலாச்சார பேரவை எடுத்திருக்கிற முயற்சி நமது மண்ணுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மதிப்பை தரும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். புத்தகங்கள் அழியா, நாங்கள் அழிந்து பட்டு போவோம் ஐயா சொல்ல. கொஞ்சம் கொஞ்சம் நாளையில போய்விடும், எல்லாருக்கும் தெரியும். இது இன்றைக்கு பேசுவேன் நிச்சயமோ ஆனதுதான் நினைத்த போதே ஊற்றுள்ள பயன் தேடி அவன் தேடி வைப்பது அறிவுடைமை. அறிவுடைமை என்னென்று சொன்னால் நாம் விட்டு செல்ல வேண்டும். ஏதாவது இருந்தோம் வாழ்த்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் ஏதாவது ஒன்றை விட்டு செல்ல வேண்டும். அந்த விடப்பட்டது அவரது சந்ததிக்கு உதவ வேண்டும். அவ்வாறு அந்த சந்ததி அதிலே தலைக்க வேண்டும். தலைக்கிற சந்ததி அதன்படி ஒழுக வேண்டும் என்ற ஒரு பேரெண்ணத்தினாலேதான் இந்த கவியரதை ஆக்கியிருக்கிறார். இந்த கவிதை நூலை நீங்கள் அவருக்கு செய்கின்ற உதவி அவருடைய நூலை வாங்கி புறமட்டைகளை பாருங்க, ஒரு படம் ஒன்று போட்டிருக்கா எல்லாத்தையும் சொல்லி போட்டு இருந்துட்டேன். எழும்ப மாட்டேன் சொன்ன, ஏனென்று சொன்னால் எனக்கு ஆக்கம் ஊக்கமும் தந்து என்னை எழுப்பி விடுவீர்களா? இருந்தால்தான் மர மதிப்பு மர புத்தகம் ஆண்டு குறநூல் அச்சிடுவேன் என்ற எனது உண்மையை நான் நிலைநாட்ட முடியும் என்று சொல்லி இருந்து இனி எழுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களை. அவர் எழுப்பி நிற்க வேண்டும். நான் பாடி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு நேரம் எனக்கு தந்தால் அதை செய்துவிடுகிறேன். செயலாளரும் கவியனுமான திரு ஜெயசீலன் அவர்களே, கவித்துவ திறமையை பாராட்டும் பாமாலை, இது ஆக்கியது நான் தான். ஆனால் நான் இங்கே இந்த பாட்டை பாடப்போகிறேன். எனக்கு தெரிந்த ராகத்திலே, எனக்கு தெரிந்த முறையிலே பாடப்போகின்றேன். நீங்கள் கவிஞரையும் என்னையும் இந்த கவியையும் அடுத்த பாடலை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் கவி முடிவிலே நான் கையை தூக்கி காட்டுவேன். அப்பொழுது நீங்கள் கரகோஷம் செய்து எல்லோரும் உற்சாகப்படுத்த வேண்டும். இதை நாங்கள் எங்களால் சரி நாய் வாலையாட்டுற மாதிரி நாம சந்தோஷம் மீதியால கையை கட்டுவேன். சரி, நான் இடத்துக்கு வருகிறேன். சிரமமானவர்கள் கையை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு கவி மனது எழுதும் கவி மனதை முழுதாக பாட்டில் முகந்தேற்றை வலுவாமல் தந்தி கடவுள் கனிவாரண பொறுப்பே சிந்தைக்குள் வந்து சரி சீர் தமிழும் சின்னறியும் செறிந்த நல்லூர் சேர்வதியில் சிவஞான சும்மை பூண்ட பாடுகளும் முருகையன் பரமசீடன் பதிகம்ப வாரதியன் பங்கு தோழன் நேர்மனதி ஜெயசீல நாமன் கொண்ட நிறைந்த கவி உயர் அஜசபணியான் தன்னை பேரவு கவித மலை நனைந்து கண்ட பெருமெசில பேசுகிறேன் வாரீர் வாரீர் கனவுகளின் இல்லையதாய் கண்ட இன்பம் காற்றிடும் கைகளுக்குள் சிக்கை காற்றாய் மனமுருக்கும் எழுதாத கவிதையாகி மலர்ந்ததுவே தமிழ் வணக்கும் மாலையாக தினமுருக்கும் கவிவாணன் முருக ஐயனோ சேர்குருவாய் செஞ்சாந்தின் கலவையாக்கி தனமெனவே சிந்தியது தரவின் மன்றில் தங்குவரி பாடலாய் தளைத்தராமே வித்தார சொல்லழகு விளங்கும் தனி அழகு முற்றான தனி அழகு முடிக்கும் முறை அழகு சத்தான கரு அழகு சாதிக்கும் திறன் அழகு பத்தாவும் பணி அழகு பாடு தமிழ் பேரழகு கபி வாழ்க கபி முனையும் கலைஞர் வாழ்க கற்றவர்கள் காமுறவே கடமை வாழ்க புய் வாழ்க போத்தியிடும் சைவம் வாழ்க குந்தி செவி தமிழ் மேன்மையை பொழிந்து வாழ்க நதியாது உன் பணிகள் நாட்டுக்கு இந்து நன்மை பல திட்டதற்கு நண்பனாகி வலியானவனம் புத்தி சினீர் கொண்டோ வாட்டுகிறேன் குடானீர் ஓர் மறவந்தானே வாட்டுகிறேன் குடானீர் ஓர் மறவந்தானே இதுவரை இந்த சிறுவேனுடைய உரையையும் பாடலையும் செவிமுடைந்த அனைத்து அன்புள்ளங்களையும் கரங்கூப்பி சிறந்தாட்டி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
வணக்கம். நான் கண்டதில்லை, இதை தூதர்களையும் பார்த்ததில்லை, ஆனால் நல்ல நூல்கள் கட்டியிருக்கிறது. எல்லா மனிதருக்கும் அறிவை கொடுத்தவன் நூலாசிரியர்களுக்கு மட்டும் ஞானத்தை கொடுத்து விடுவதாக சொல்வார்கள். கம்ப நாட்டான் முதல் முருகையன் ஏசியலன்பது என்ற காலகோட்டத்தில் எளிய தலைமுறையின் கவிஞர் என்ற மகுடத்தினை சூட்டிக் கொண்டவர் ஏசியலன். பதி கம்ப பாரதியின் பங்கு தோழர் என்று கலை பருதி பசுபதி அவர்கள் பாடிய பொழுது கம்பவாரதியும் இந்த அரங்கிலே வந்து மாணவனை மானசீகமான தோழனை வாழ்த்துகின்ற அந்த பாங்கு நிச்சயமாக இந்த விழாவின் ஒரு மகுடம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது கலை பாரதி சி பசுபதி அவர்கள் கவிஞர் ஈத்த தேசியலன் அவர்களுக்கு தன்னுடைய கவி மாலையினை வாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆம், வாழ்த்துரைகளின் வரிசையிலே நிறைவாக வாழ்த்துறையினை தரையிருக்கின்றார் வடமிராட்சி வடக்கு கலாசார பேரவையின் உப செயலாளர் திரு தோ இருதயராசா அவர்கள்.
தலைவர் திரு ஈனா துணா குலசிங்கம் அவர்களே, இந்த அருட்திரு டேமியன் அடிகளார் அவர்களே, இந்த விழாவின் நாயனாக இங்கு வீட்டிருக்கும் எமது விழா நாயகனே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அறிஞர் கலைஞர்கள் பெரியோர்கள் எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி நிரலிலே நாங்கள் நேரத்தை குறித்து இங்கே போட்டுள்ளோம். அந்த இருந்தாலும் 15 நிமிடங்கள் தாமதமாகத்தான் இதை ஆரம்பித்தோம். இப்பொழுது 4 மணியாகின்றது. என்னுடைய நேரம் 3:50, நேரம் முடிந்துவிட்டது. இருந்தாலும் 5 நிமிடங்கள் மட்டும் எடுத்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நல்ல ஒரு நேரத்துக்கு நடத்தி முடிவதற்கு உதவி புரியலாம் என்று நினைக்கின்றேன். கணங் கணமும் ஓயாத அலைகள் போல கடுந்துயர்கள் வழி மறைக்கும் மிரட்டி பார்க்கும் வணங்கி எழை சொல்லும் ஆம் வாய்மை மீறி வழி தவறத் தூண்டும் பொய் பித்தலாட்டம் துணை உனக்கு என தொடரும் இவற்றையெல்லாம் துச்சமென துணிந்ததிர்ந்து மனிதன் என்ற உணர்வூர வாழ்ந்து ஒரு கவிஞனாகி உயிர் கவியால் வலி துடைப்பேன் சிறியேன் நானும் தனது பதவிக்கு நான் அப்படித்தான் பார்க்கிறேன். தனது பதவிக்கு பொருத்தமான ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவர் இருக்கிற பதவியிலே பல விடயங்களை அவர் சந்திக்க நேரும். அவை எதை சந்தித்தாலும் நேர்மையுடன் செயல்படுவேன் என்பதை அவர் இந்த கவிதை மூலம் சொல்லி இருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். எங்களுடைய ஐயா அவர்களை நான் என்னுடைய மிகவும் பாலிய அலுவலக நண்பனாக இருந்த கவிஞர் சோப்பா அவர்கள் மூலமாகத்தான் அவரை அறிந்தேன். எங்களுடைய உங்களுடைய பிரதேசத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர் வந்திருக்கின்றார். அவர் ஒரு கவிஞர். இங்கே எங்களுடைய முதல் முதல் நாள் அவரை அணுகி நாங்கள் ஒரு மது ஒழிப்பு பிரசாரம் வைக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, முன்னின்று அதை செயல்படுத்துவதற்கு அறிமுகம் அப்பொழுது எங்களுக்கு இல்லை, பிரதேச இந்த பதவியிலும் நான் இல்லை, முன்னின்று அதை நாங்கள் செய்வோம் என்று செயல்பட்ட அந்த விதத்தில் இருந்தே எங்களுக்கு நல்ல ஒரு கவிஞன், உண்மையான ஒரு தொண்டன் கிடைத்திருக்கின்றான் என்று நாங்கள் கருதி, நான் பல மன்றங்களிடையே சென்று நிச்சயமாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும், நாங்கள் இந்த கலைஞர் அதாவது கலை கலாச்சாரத்தை நாங்கள் முன்னின்று செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு நல்லொரு தலைமை கிடைத்திருக்கின்றது, ஆதலால் நாங்கள் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து அவரோடு நாங்கள் அந்த முதல் கூட்டத்திலேயே பலர் வந்தோம். அவருடைய செயல்பாடுகள் கருத்துகள் எல்லாம் எங்களுக்கு மிகவும் வலுவை ஊட்டக்கூடியதாகவும் உற்சாகத்தை கூட்டக்கூடியதாகவும் இருந்தது. அதனால் இந்த குறுகிய காலத்திலே இரண்டு மூன்று பெரிய விழாக்களை நடாத்தி முடித்து விட்டோம். அடுத்ததாக இப்பொழுதும் ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், கவிருடைய கவித்திறமையையும் கவியையும் வாழ்த்துவதற்கு இங்கே பல கவிஞர்கள் வந்திருக்கின்றார்கள். அதை பற்றி சொல்வார்கள். எண்ணங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு எங்களுடைய கலை பசியை போக்குவதற்கு மிகவும் முக்கியமாக தேவையாக என்று உள்ள பிரதேச செயலாளர் அவர்கள் எங்களுக்கு உதவி புரிவார்கள், முன்னின்று காப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையுடனும் அவர் எங்களுக்கு செய்கிறார் என்ற உறுதிப்பாட்டுடனும் தான் இதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்பொழுது இன்னும் அவர் தன்னுடைய திட்டத்திலே சென்ற செயற்குழு கூட்டத்திலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு நாடக போட்டி, பட்டிமன்றம், கவிதை போட்டி, இப்படியான நிகழ்ச்சிகளை வெகு விரைவிலே நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று இங்கே பல கலைஞர்கள், மன்ற உறுப்பினர்கள், செயலாளர்கள், தலைவர்கள் வந்திருக்கின்றீர்கள். வெகு விரைவிலே அதற்கும் எங்களுக்கு உற்சாகம் தந்து அவரை நீங்கள் அதுக்கு நீங்கள் தருகின்ற அந்த ஆதரவு தான் அவருக்கு நாங்கள் வழங்கும் வாழ்த்துறையாக அமையும் என்று நான் கேட்டு மன்னிக்க வேண்டும். என்னுடைய மிகவும் மதிப்புக்குரிய கம்ப பாரதி ஜெயராஜா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவரை நான் ஆரம்பத்திலே விழிப்பதற்கு மறந்துவிட்டேன். அதற்காக அவரிடம் மன்னிப்பு கேறி உங்களுடைய நேரத்தை நான் அதிகம் எடுக்காமல் இந்த நிகழ்ச்சியை நேரத்திலே முடிப்பதற்காக ஐயா அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய கலை பசியை போக்குவதற்கு எங்களுக்கு உற்சாகம் தந்து எங்களை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் அவரை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சூது, சூழ்ச்சி, பித்தலாட்டம் இவைகளெல்லாம் பின்தின்று முன் தள்ளி கொண்டிருக்க இல்லை, நீதியுடனும் நேர்மையுடனும் தான் நடப்பேன், கவிதையால் இந்த உலகிற்கு வழிகாட்டுவேன் என்று வளத்தோடு இறங்கியிருக்கின்ற ஈத்த தேசியலன் அவர்களை வாழ்த்திய இறுதியராக அவர்கள் வலுவான உற்சாகமான அவருடைய வழிகாட்டல் மூன்று விழாக்களை பிரம்மாண்டமான முறையிலே இந்த பிரதேசத்திற்கு தந்திருக்கிறது. கலைஞர்களும் கழக உறுப்பினர்களும் அவருக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பே அவருக்கு நாம் வழங்கும் வாழ்த்து என்று வாழ்த்தை அவருக்கான உற்சாகமாக வழங்கி சென்ற வடமராட்சி வடக்கு கலாசார பேரவையின் உபசெயலாளர் திரு யோ இருதயராசா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தலைமை உரைக்கான நேரம். இந்த நிகழ்வில் இந்த அரங்கிலே இடம்பெற வேண்டும் என்பதில் முனைப்போடு செயற்பட்ட கலை சோலை ஈத்து குலசிங்கம் அவர்கள் தலைமையுரியுடன் உங்கள் முன்.
மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. தமிழ் கொடுத்து வைத்ததுதான். ஏனென்றால் இந்த ரெண்டு மணி வெயில் இவ்வளவு பேருக்கு கவிதை கேட்க வந்திருக்கின்றீர்களே, கவிதையின் தரம் கேட்க வந்திருக்கிறீர்களே, அப்போ தமிழ் கொடுத்து வைத்ததுதான். எல்லாருமே சொல்லுவார்கள் தமிழ் அழிந்திடும் அழிந்திடும் என்று. அழியவும் மாட்டது, அது கொடுத்து வைத்தது. இரண்டா கம்பனும் பாரதியும் இருக்கின்ற அந்த தமிழ் எங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். உங்களோட முதல் நான் ஒரு கவிஞர் தாகூருடைய குருட்கதறிஞன் செல்லி ஒரு மிக அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பு. அந்த தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம். உனது ஆக்கை பிறந்தால் நான் எனது கூடைகள் நிறைய கனிகளை திரட்டி உன் சந்நிதியில் வைக்கின்றேன். ஆனால் சில கனிகள் பழுக்கவில்லை, சிலவற்றை காணவில்லை, பருவம் முதிர்ந்து கணக்கின்றது என்ற அந்த கவிதை உண்மையிலே பாரதி சொன்னது போல்தான், அந்த தாகு சொன்னது போல்தான், என்னுடைய உடையில் இருந்து நான் உங்களுக்கு தருகின்றவை கனிகளாய் இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள், காய்களாய் இருந்தால் தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த புத்தகத்தை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்றால் எப்பவுமே நந்தி சொல்லுவார் என்று கேட்டால், அவரவர் அவரவருடைய கடமைகளை கூட்டங்கள் செய்து கொள்ள வேண்டும், அங்காலே போகக்கூடாது என்று சொல்லி. உண்மையில இந்த புத்தகம் பற்றி ஆய்வு செய்வதற்கு எனது நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நான் என்ன தலைமுறை என்ன செய்யலாம் என்று கேட்டால், எனக்கும் கவிதைக்குமான தொடர்பு, எனக்கும் இந்த கவிஞனுக்குமான தொடர்பு, அதை பற்றி தான் நான் பேசலாம் நான் சொல்ல வேண்டும். எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. நான் எங்கேயுமே டிஎஸ் என்ற சொல்லை எனது இளைய நண்பனான ஜேசிலனிடம் பாவிப்பதில்லை. ஏனென்றால் இந்த தொகுப்பில் கூட நீங்கள் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றீர்கள், நீங்கள் மனிதன் மனிதன் கவிஞன் கவிஞன் தானப்பா, அவன் தான் நீண்ட காலம் இருப்பான், 60 வயது 65 வயது, எக்ஸ்டென்ஷன் எடுத்தா 70 வயது, அதுக்கு பிறகு என்னத்தோட வாழப்படும், லொசார்காரோட லொசாட்டினோடன் வாழப்போறோம். ஆனா ஒரு கவிஞனோ ஒரு எழுத்தாளனோ தன்னுடைய எழுத்துடன் வாழ்வான், அதற்கு பிறகும் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லி சொல்லு. இன்றைக்கு பாரதியோட பேர பிள்ளைகள் சொல்லிக்கொண்டிருப்பாங்க, எங்கள் பேர் பாரதிய. அப்ப அந்த இந்த பதவிகள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு ஆனா கவிதையில் உங்களுடன் வரும், உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கும், உங்களை நோயில் இருந்து கொண்டு தமிழின் கவிதை பரப்பு என்பது மிக பெரியது. அதாவது வேத காலத்தில் தொடங்கப்பட்டது போல அது பாட்டாக தொடங்கக்கூடாது. நாங்கள் அதிகமாக அந்த வேத காலத்தினுடைய படிக்கின்ற போல் தெரியும் பாட்டு, அந்த பாட்டுக்கு சமமாக சங்க காலத்தில் தொடங்கப்படுகிறது. சங்க காலத்துக்கு சங்கம் மரவிய காலம், அதுக்கு பிறகு பக்தி காலம், இதை தொடர்ந்து வருகின்ற பொழுது அந்நியரின் வருகை தமிழ் கவிதை தொடர்பில் ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அந்த வீழ்ச்சிக்கு உள்ளாலையும் ஒன்று தரு வருகின்றது என்று கேட்டால், நாட்டார் பாடல்கள், கோயில் சார்ந்த பாடல்கள், கோயில் சார்ந்த நம்பிக்கை. இந்த கோயில் சார்ந்த நம்பிக்கைகள் கோயில் சார்ந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் மூடப்பழக்கம் என்றும் மூடப்பழக்கம் பிற்போக்கு என்று சொன்னாலும், அந்த தமிழ் கவிதைகளை தொடர்ந்து எடுத்து வந்தது எங்களுடைய அந்த நாட்டார் பாடல்கள். அண்மையில கூட என்னுடைய நண்பர் வெளியிட்ட மட்டக்களப்பு நாட்டார் பாடல்களை தொகுக்கப்பட்டது, மிக அருமையான ஒரு தொகுப்பு என்று கலைக்கலைஞ்சியம் போது இருக்கு. மட்டக்களப்பினுடைய ஒவ்வொரு சொல்லுகளும் அந்த சொல்லுகளே வருகிறது. அப்படி அந்த நாட்டார் பாடல்களும் விலாசங்களும் தான் எங்களை தொடர்ந்து வருகின்றது. அதில் தமிழ்நாட்டில வந்து குறிப்பாக அந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தினார் விலாசம் தொடங்குகின்றார். அதற்கு பிறகு அப்படி அவர் தொடர்ந்து வள்ளலார் வருகின்றார். வள்ளலாருக்கு நாங்கள் எல்லாருமே வள்ளலார் வருகின்ற தொடர்ந்து வருகின்ற பொழுது நாங்கள் ஆரம்ப நாவலர் பற்றி நிறைய நிறைய பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஆரம்ப நாவலரும் அப்பாவிலிருந்து விலாசத்தை பற்றி யார் பேசினார்கள், யார் எடுத்து சொன்னார்கள்? அந்த கோபாலகிருஷ்ண பாரதிக்கும் வள்ளலாருக்கும் நேர் எதிராக இங்கே ஒரு இயக்கம் தொடங்கப்படுகிறது. அது ஆரம்ப நாவலருடைய தகப்பனாராலே தொடங்கப்படுகின்றது. அந்த ராம விலாசம் என்று சொல்லு, அந்த ராம விலாசத்துக்குள்ளால் இங்கே நிறைய நாட்டார் பாடல்கள், கூத்துகள், அந்த கூத்துகளுக்கு கூட என்னுடைய கவிதை வருகின்ற பொழுது பாரதி வருகின்றார். அந்த பாரதிய அந்த தமிழ் கலை உலகத்திலே அப்படியே ஒரு தலைகளாக மாற்றி அமைக்கின்றார். அனைத்து உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நவீனத்துவத்தையும் தமிழுக்கு கொண்டு வந்தவன் பாரதி. அந்த பாரதி மிக அற்புதமாக எல்லாவற்றிலையும் கை வைத்தான். அவன் கை வைத்த தமிழில் இன்றைக்கு இருக்கிற அவ்வளவு நவீனத்துவ துறையும் பாரதியால் கை வைக்கப்பட்டது. கார்ட்டூன் என்கின்ற கவிதை அந்த வடிவம் கூட முத முதல் தமிழிலே அறிமுகப்படுத்தியவன் பாரதி. அந்த பாரதி கூடாக நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு வருகின்றன. பாரம்பரியம் பரம்பரை அந்த அந்த மொழி கட்டு அமைப்புகளுக்கிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று ஒன்று வருகின்ற பொழுதுதான் புது கவிதை பிறக்கின்றது. கவிதை எழுதிய பாரதி, மரபு கவிதையை போற்றிய பாரதி, கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் பாரதி என்ன செய்கின்றான்? சொனட் என்று சொல்கின்ற 14 அடி உள்ள அந்த ஆங்கில வடிவத்தை எடுக்கின்றார். அந்த சொனட் வடிவத்தில் தன்னுடைய கவிதைகளை படைக்கின்றார். அந்த சொனட் வடிவம் என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஒரு ஒரு தகவல் உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய இருக்கின்ற சில இடங்களில் தகவல்களே மறக்கப்பட்டு 1901 சொனட் என்ற அந்த வடிவத்தில் முதல் பரிதிமாட் கலைஞர் தனி பாசுர தொகை என்ற ஒரு தொகுப்பை வெளியிடுகின்றார். அந்த தொகுப்புக்கு திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த போப்பையா அவர்கள் முன்னுரை எழுதுவது மாத்திரமல்ல, அந்த அந்த பாசுர தொகைக்கு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றார். ஒரே புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் தமிழ், ஒரு பக்கத்தில் ஆங்கிலம் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்படுகிறது. 1901 அந்த தொகுப்பு ஆங்கில பேராசிரியர்களால் ஆங்கில இலக்கிய உலகத்திலாம் மிகவும் வரவேற்கப்படுகிறது. இந்த சூழலில் இருக்கும் பொழுதுதான் விடுபட வேண்டும் என்று ஒரு தொகை வருகின்றது. நான் அங்கே பாரதி வசன கவிதையை தொடங்குகிறான், புது கவிதையை தொடங்குகிறான், அது பிச்சமூர்த்தி போன்றவர்கள் திரும்ப அதை தொடர்கின்றார். பிச்சமூர்த்தி, மணி, கூபாரா அப்படி வந்த அந்த வடிவம் அங்கேயே வந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கையில் என்ன நடக்கிறது என்றால், மரமலர்ச்சி யாழ்ப்பாணத்தில் மரமலர்ச்சி என்ற ஒரு காலம் இருக்கின்றது. இந்த மரமலர்ச்சி காலத்தில் மரமலர்ச்சி இயக்கம் ஒன்று இயக்கம் வருகிறது. மரமலர்ச்சி என்று சொல்லி ஒரு பத்திரிகை வருகின்றது. அந்த பத்திரிகையில் முதல் புதுக்கவிதை வருகின்றது. புதுக்கவிதையை எழுதிய முதலாவது 1343 ஈழகேசரி என்ற பத்திரிகை யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்றார். அது நீங்கள் எல்லாரும் மிகவும் குறித்து வைத்திருக்க வேண்டிய என்னன்னு கேட்டால், 1936 ஒரு லெக்சிகன், தமிழ் லெக்சிகன் வெளியிடப்படுகின்றது ஞான பிரகாசத்தினர். அந்த வணக்கத்திற்குரிய அந்த ஞான பிரகாசரனால் உருவாக்கப்பட்ட அந்த லெக்சிகன் 1936 திருமகள் அச்சத்தில் சுண்ணாத்தில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் நீங்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து அந்த லட்சத்திற்கு பார்த்தீர்கள், ஒரு புள்ளை கூட இருக்காது, ஒரு எழுத்து சரிவு கூட இருக்காது. அப்படியான ஒரு பாரம்பரிய பரம்பரையில இந்த யாழ்ப்பாணம் வந்து கொண்டு இருக்கின்றது. 1933 ஈழகேசரி யாழ்ப்பாணத்தின் உண்மையாக நாங்கள் மதிக்கப்பட வேண்டிய திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு பத்திரிகை ஈழகேசரி. அந்த ஈழகேசரியில் 1943 ஓர் இரவு ஒரு இரவிலே என்ற ஒரு வரதராஜனுடைய புதுக்கவிதை வருகின்றன. நீண்ட புதுக்கவிதை. அதுக்கு பிறகு இங்க நிறைய கவிதைகள் வருகின்றன, அற்புதமான கவிதைகள். நான் நினைக்கின்றேன் தமிழகத்தின் ஒரு கவிஞன் சொன்ன எழுத்து என் கைவாளன் செல், அங்கே அந்த கைவாளா இருந்ததை விட ஈழத்தில் எழுத்து கைவாளா கவிதை கைவாளா இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அற்புதமாக அவன் பேசுவான், கவிஞன் பேசுவான். மனிதத்தை புறங்காலால் உரைத்து விட்டு நியாயம் சொல்லுகிறாயா? நியாயம் யாரையா உன்ன நியாயம் கேட்டது? அந்த துணிச்சல் எங்களுடைய கவிஞனுக்கு வந்தது, எங்களுடைய புதுக்கவிதைக்கு வந்தது. மிக அற்புதமான புதுக்கவிதைகள் எல்லாம் பெறும். ஒருவன் எழுதுவான், ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒருமுறையாக நினைப்பதில் தவறினேன். அதே அடுத்த வாரம் ஆண்ட பரம்பரையை மீண்டும் ஒருமுறையாக விடமாட்டோம் சொல்லி என் மனைவி கைவகைகளை இழந்தால் நீங்கள் நிலா என்ன கண்ணீர் பூக்களை வாசிக்கிறீர்கள். அதுக்கு எதிராக இங்கிருந்து ஒரு கவிதை வரும், நீங்கள் சோழ நிலா பாடுகிறீர்கள், சோழ நிலா வாசிக்கிறீர்கள், மேத்தாவின் மனைவி கைவளைகளை அழந்து விட்டார். ஒரு எங்களுடைய புது கவிதையும் சரி, எங்களுடைய வசன கவிதையும் தொடர்ந்து ஒரு அற்புதமான நிலைக்கு வருகின்றன. முருகையன், கந்தவனம், மிகவும் அந்த அவர்களுடைய அந்த இன்னொரு வகை தொடங்குகின்றது என்றால் கவியரங்க கவிதை. கந்தவனம் மிக அற்புதமாக பாடுவார். எனக்கும் கம்பராமாயணம் தெரியும், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், அவளும் தான் கம்பராமாயணம். அந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த போய் கவியரங்கம் கேட்போம், அற்புதமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் புதுவிரட்டுநதுரை, ஒரு பக்கத்தில் காரை சுந்தரம் பிள்ளை, கந்தவனம், அம்பி வைத்தீஸ்வரா கல்லூரி இருந்த அம்பி. ஆனா இன்றைய கவியரங்கங்கள் எந்த தூரத்துக்கு இருக்கிறது என்றதை இன்றைய விமர்சகர்கள் தான் சொல்லிக் கொள்ளவில்லை. அப்ப இந்த தூரத்துக்குள் வருகின்ற பொழுதுதான் புது கவிதையும் வசன கவிதையும் ஒரு வித்தியாசம். முன்னே அவனுடைய நாமம் கேட்டால் முத்தி, அவளுக்கு மன்னம் கேட்டால் பின்னே, அவளுடைய ஆர்வம் கேட்டால் பெயர்த்தும் அவளுக்கே பிச்சியானார், அன்னையும் அத்தனையும் அன்றே நீட்டால் அகன்றால் அகலத்தால் ஆசாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் தலைவன். ஒரு சோற்றியும் இல்லையா, ஒரு கவிதை, ஒரு கலர், ஒரு ஒரு காதல் காட்சி எப்படி கொடுக்கணும். இவன் இப்படி கொடுத்தான் என்றால், மரபு கவிஞன் எப்படி கொடுத்தான் என்றால், வசன புது கவிதைக்காரன் எப்படி கொடுத்தான், என்னை கண்டதும் உன் கண்கள் தாழுகின்றன, அது நுழம்பு வலையா அல்லது மீன் வலையா. இல்ல உங்களை ரசனை அந்த நீங்கள் யோசித்து பாருங்க, உன் கண்கள் என்னை கண்டதும் தாழுகின்றன, அது நுழம்பு வலையா அல்லது மீன் வலையா. நுழம்பு வலை என்ன செய்யும், வராதே என்று தடுக்கும். மீன் வலை என்ன செல்லும், இந்த வலைக்குள் வந்து விழுந்து விடு விழுந்து விடு என்று சொல்லும். அவ அந்த ரெண்டு கவிதைகளும் மிக அற்புதமாக, எவ்வளவு புது கவிதை வளர்க்கப்படுகிறதோ அதே அளவுக்கு வசன கவிதைகளும் அற்புதமாக வந்திருக்கின்றது. கவிஞருடைய வசன கவிதைகள் அவர் மரபு கவிதையிலே நின்று கொண்டிருக்கின்றார். மிக அற்புதமான உங்களுடைய கவிதைகள் நல்லா தான் இருக்கின்றது. உங்களுடைய காதல் கவிதைகள் நல்லா எழுதியிருக்கின்றன. காதல் கவிதைகளும் நல்லா எழுதியிருக்கின்றன. நிறைய எழுத வேண்டும் என்று கேட்டால் உங்களுடைய சூழல் அப்படி இருக்கு. நிறைய மக்களுக்கூட வருகிறார்கள், நிறைய தொடர்புகள் வருகின்றன. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்களுடைய பாடுபொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நிறைய எழுதிக் கொள்ள வேண்டும், நிறைவாக எழுதிக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் போன தொகுப்பு, அதுக்கு முந்தின தொகுப்பு எல்லாம் ஒரு கட்டமைப்புடன் இருந்தது. உங்களுக்கும் அந்த கட்டுடைத்தல் என்ற அந்த இசம் வந்து விட்டதோ எனக்கு தெரியவில்லை. ஏனென்று கேட்டால் இந்த தொகுப்பை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு கவிதை தொகுப்பாக தெரியவில்லை, ஒரு காவியம் போல் இருக்கின்ற ஒரு பார்த்தேன் காவியத்தை, ஒரு காவிய தொகுப்பு போல் இருக்கிறது, தனி கவிதை தொகுப்பு போல் தெரியவில்லை. அடுத்த முறை நேரில் கட்டுடைத்திருந்தால் பரவாயில்லை, நான் அதே கட்டுடைக்கப்படும். கவிதை வடிவங்கள் கட்டுடைக்கப்பட்டால், அமைப்புகள் கட்டுடைக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அடுத்த முறை அந்த உள் அமைப்புகள்ல கொண்டு வடிவாக செல்ல வேண்டும். கவிதை அடுத்ததாக என்னோட வசனம் சொல்லிக்கொண்டு நான் கொடுக்கின்றேன் கேட்டால், எந்த எழுத்தும் மனிதனை நோக்கிதான் இருக்க வேண்டும், எந்த எழுத்தும் சர்வதேச மனிதனை நோக்கியா இருக்க. நீங்கள் மனிதனை பற்றி எழுதுகின்ற பொழுது அது மொழி கடந்து நாடு கடந்து எல்லாவிடக்கும் போகும். பிரெஞ்சு கவிஞர் ஜார்ஜ் ஃப்ளவருடைய ஒரு கவிதை ஒன்று என்னுடைய நண்பன் ஒருவனுக்கு வாசித்து காட்டினார், மிகவும் அற்புதமான ஒரு கவிதை. அதை வாசித்து காட்டின உடனே அவர் கேட்டார், இது எப்ப எழுதப்பட்ட கவி, 1942 இரண்டாவது லோகம் முடிந்த போது பாரிஸில் எழுதப்பட்ட கவிதை. அவர் எனக்கு சொன்னார், அந்த கவிதை என்னுடைய குடும்பத்துக்கு எழுதப்பட்டது போல் இருக்கின்றது. அதுல வருகின்ற அந்த மூன் தாய் தந்தை மகன் மூன்று பாத்திரங்களும் நான் தான் என்று சொன்னார். அதுபோல் எங்களுடைய எழுத்துக்கள் அது சிறுகதையா இருந்தானே, நாவலா இருந்தானே, நாடகமா இருந்தா என்ன, கவிதையா இருந்தானே, சர்வதேச மனிதனை நோக்கி போக வேண்டும், மனிதனை நோக்கி போகணும். எல்லா கலைகளும் எல்லா அறிவும் வந்து மனிதனை நோக்கியதாக மனிதனுடன் மேம்பாட்டுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய கவிதைகள் எழுத வேண்டும் நிறைவாக எழுத வேண்டும் என்று கேட்டு உங்களை வணங்கி விடவிருக்கின்றேன்.
இலக்கிய வரலாற்று ஓட்டத்திலே நவீன கவிதைகளுக்கு காத்திரமான இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே ஈத்த இயேசுலன் அவர்களும் நிச்சயமாக தன்னை பதித்திருக்கிறார் என்று சொன்னார். மனிதத்தை புறங்காலால் தள்ளிவிட்டு நியாயம் கேட்கிறாய் என்று அதட்டிய கவிஞனின் துணிவு இவருக்கும் வர வேண்டும். என்னை கண்டதும் உங்கள் கண்கள் தாழுகின்றனவே, அது நுழம்பு வலையா இல்லை மீன் வலையா என்ற நுட்பத்தை காதல் கவிதைகளில் இவரும் காட்டியிருக்கின்றார் என்று பேசி நிறைய எழுதுவது மட்டுமல்ல நிறைவாகவும் எழுத வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து உங்கள் எழுத்துக்கள் மனிதத்தை நோக்கியதாக மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி சென்ற தலைமை உரையினை வழங்கிய ஈத்து குலசிங்கம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு அடுத்து நூல் அறிமுக உரை இடம்பெற இருக்கின்றது. பருத்தித்துறை பிரதேச இலக உத்தியோகத்தர் சைவ புலவர் பொன் சுகந்தர் அவர்கள் நூல் அறிமுக உரையினை இப்பொழுது வழங்குவார்.
பெற்று உலகெல்லாம் காத்து ரட்சிக்கின்ற எம்பெருமானின் பாத கமலங்களை பணிந்து இங்கே வருக தந்த தண்டபாணி தேசிகர் ஐயா அவரின் பாதம் பணிந்து மற்றும் அருத்திரு டேமியன் ஐயா அவர்கள் பாதம் பணிந்து இங்கே வந்திருக்கின்ற மத குருமார்களே, இங்கே வந்திருக்கின்ற சொற்பொழிவின் ஆற்றல் படைத்த பெருந்தகை நான் மனதால் வணங்குகின்ற கம்பவாரதி ஐயா ஈனா கேராஜ் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக தலைமை தாங்கி தனக்கே உரிய பாணியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் ஐயா அவர்களே, எனது ஆசிரியரும் இங்கே முன்ன நாள் பிரதேச செயலாளருமாகிய மதிப்புக்குரிய பரதீஸ்வரன் ஐயா அவர்களே, அதேபோன்று இந்த விழாவின் நாயகனாக இங்கே வீற்றிருக்கின்ற பல முகங்களை தன்னகத்தை கொண்ட கவிஞர் த. ஏசீலன் அவர்களே, அதேபோன்று இங்கே வீற்றிருக்கின்ற பெரிய உயர் அதிகாரிகளே, அன்பர்களே, யாவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய பேச்சை மிக சுருக்கமாக வருகின்ற போதே சிலர் முகத்தை ஜொலிச்சதை பார்க்க முடிஞ்சு சொற்பொழிவு செய்ய போறார் கொடுக்கிறார்கள். இந்த நிலையிலே இன்று அறிமுகமில்லை இன்றைய சொற்பொழிவு என்றால் கம்பவாரதி ஐயா என்ற காலத்துக்கு பிறகு மக்கள் கேட்பது என்பது குறைவு, தூணோடு போய் சாய்ந்து கொள்வார்கள், அதுக்கு பிறகும் பேசினால் அப்படியே பாட்டன நித்திரி ஆகிவிடுகிறார்கள், போகிற போது தட்டி எழுப்பி சொற்பொழிவு முடிஞ்சது எப்ப முடிஞ்சது. இப்படிதான் அந்த காலத்திலேதான் இந்த அறிமுக உரையினை இந்த இடத்திலே சொல்லுகிற போதும் இந்த தேசியலன் ஐயா அவர்களை மூன்று கோணத்திலே நான் தரிசிச்சிருக்கின்றேன். நண்பனாய், அதிகாரியாய், கவிஞனாய் மூன்று முகங்களை பார்த்திருக்கின்றேன். அதிலே இப்போது அவரை பற்றி அறிமுகம் இவருக்கும் தேவைப்படாது, எல்லோரும் ஏதோ விதத்திலே அவரை பற்றி அறிந்திருப்பீர்கள். இந்த வகையிலே அவர் ஒரு ஆரம்ப காலத்திலே ஒரு ஆசிரிய பணியிலே இருந்து அதன் பிற்பாடு தன்னுடைய அறிவாற்றலினால் எஸ்எல்ஏஎஸ் பரீட்சையில் சித்தியடைந்து இந்த உயர் பதவிக்கு வந்த அதனை அடுத்து அவருடைய ஆரம்பம் கவிதை, என்னுடைய விருப்பம் கவிதைதான் என்று அடிக்கடி சொல்லுவார். இவருடைய கவிதைகள் இதற்கு முன்னதாகவே இரண்டு கவிதை பிரசவங்கள் நடந்திருக்கிறது, அவை அனைத்தும் சுகப்பிரசவம். கனவுகளின் எல்லை 2001 நடந்தது. கைகளுக்குள் சிக்காத காற்று, இவருடைய கவிதையும் கைகளுக்குள் சிக்காது. ஏனென்றால் அத்தகைய வலிமை பெற்றது. இது ஆளுநர் விருது பெற்றது என்பது இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தகைய சிறப்புக்குரிய கவிதை நூல் இந்த கைகளுக்குள் சிக்காத காட்சி. அதிலே வந்த கவிதைகள் பலவற்றை நான் ரசித்திருக்கின்றேன். இப்பவும் அந்த ஞாபகம் எனக்கு வேற மடிக்கிறது. கரிச்சாம்பல் என்றொரு விஷயத்தை அதிலே சொல்லு. எங்களுடைய உடம்பு அப்படித்தான் வெள்ளியாயிருந்தாலும் இவர் கருப்பண்டவடியால் அப்படித்தானே சொல்லுவேறன். எப்படித்தான் எங்களுடைய உடல் வெண்மையாக இருந்தாலும் கட்டையில போனா பிற்பாடு கரிச்சாம்பலாகத்தான் தருகிறது. எப்படித்தான் பேரெல்லாம் ஒளி போட்டு அதை மினுக்கு மினுக்கண்டு மினுக்கி முகத்தை வெளுப்பாக்கி வச்சிருந்தாலும் கடைசியிலே அது கரிச்சாம்பல்லான் என்பதையெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறது. இதே போன்ற கவிதைகள் கைகளுக்குள் சிக்காத காட்சி. அடுத்ததாக பிரசவித்திருக்கின்றார் இந்த எழுதாத கவிதைகள். இதை பற்றி பின்னே வருபவர்கள் சொல்லுவார்கள். எனவே இதை பற்றி ஆழமாக சொல்லாது இந்த கவிதைக்குள்ளே அறிமுகத்திலே பெரும் பெரும் கவிஞர்களோடும் பெரிய அறிஞர்களோடும் இவருடைய கவிதை ஒத்துப்போகின்றது என்ற அறிமுகத்தை மட்டும் உங்களுக்கு முன்வைத்து செல்லலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு கவிதை. ஊக்கமிருந்து ஏழையாக இம்மண்ணில் பிறந்தது உன் குற்றமில்லைக்கான். எனினும் நீ நாளைக்கும் ஏழையாக இம்மண்ணில் இறந்திடில், இது உனது மிக பெரும் குற்றமா. இந்த கவிதை ஒரு பெரிய ஒரு உலக புகழ் கோடீஸ்வரனோடு உடைய வாக்கோடு ஒத்து போகின்றதை பார்க்க முடிகிறது. பில் கேட்ஸ் என்று சொல்லப்படுபவர், அவருடைய வாக்கு, நீ ஏழையாக பிறந்தால் அது உனது தவறு அல்ல, அது பெற்றோரின் தவறு. நீ இறக்கின்ற போது ஏழையாகவே மடிந்தால் அது உனது தவறு. இதைத்தான் நன்மையில சிவாஜி கணேசன் கோயிலுக்கு போய் காசு கேட்டிருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். கோயில் போனவன் முகத்தை சுழிச்சு கொண்டு ஆட்டோ காசுக்கு 500 ரூபாய் போட்டுட்டான். இவன் பாவி பெரிய நடிகர் திலகம், 50 ரூபாய் போடுறான் பிச்சைக்கார பையன் என்று மெனதுக்க பேசி போட்டு பிறவுட்ட போயிருக்கிறான். மகனிட்ட போய் கேட்டிருக்கிறான் கோயிலுக்கு தேவை. அவன் 500 ரூபாய் தூக்கி கொடுத்திருக்கான். கொடுத்ததும் உடனே இதை சிவாஜிக்கு தெரியப்படுத்தணும் என்று சிவாஜி கணேசன் கிட்ட வந்து சொன்னார். உன்னது மகன் 500 ரூபாய் தந்திருக்கிறார், நீங்கள் 50 ரூபாய் தந்திருக்கிறீர்கள். சிவாஜி கணேசன் சிரிச்சு போட்டு சொன்னார், பிரபுன்ற தேப்பன் பணக்கார, அவன் கொடுக்கலாம். சிவாஜி என்ற தேப்பன் இருக்கிறானே அவன் பிச்சைக்கார, அவனால 50 ரூபாய் தான் ஐயா கொடுக்க. இது இந்த இடத்திலே இவருடைய கவிதை வருகிற போது அது ஞாபகத்துக்கு வந்தது. எனவே பல கவிதை பெரிய பெரியவர்களோட கூட ஒப்பிடுகின்ற தரத்திற்கு இந்த கவிதைகள் அமைகிறது. அதனாலே இன்று இந்த கவிதையோடு ஒப்பிடுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் யாழ் மாவட்ட கம்பன் கழகத்தினுடைய பெருந்தலைவராக இருக்கின்றவர் திரு அஜயசீலன் அவர்கள். எனவே அந்த கம்பன் கழகத்தில் ஊறிய பழக்கமோ என்னவோ தெரியாது, அந்த கம்பனுடைய கவிதை சாயல்களும் இடையிடையே வந்து போகத்தான் செய்யும். அது ஐயா அவர்கள் வளர்த்த வளர்ப்பு அப்படி. அதற்கு காரணம் என்னவென்றால், மரபு கவிதையிலே கைது என்பவர் உண்மையிலே நான் இதில் சொல்லிக் கொள்ளுவது ஒன்று, புதுக்கவிதை எழுதுபவர்கள் கட்டாயம் மரபு கவிதையை படியுங்க. மரபு கவிதை தான் எங்களுடைய அடிப்படை, அது தெரியாமல் புதுக்கவிதைக்கு போக வேண்டாம். மரபு கவிதையை கஷ்டப்பட்டு படித்தால் அந்த வெண்ப ஆசிரியப்பா எல்லாத்தையும் படித்தால் புதுக்கவிதை தன்பாட்டில் வரும். இந்த கவிஞர் ஜெயசீலன் அவர்கள் ஆரம்பத்திலே மரபு கவிதையை நன்றாக படித்தவர். மரபு கவிதையில் இருந்து புதுக்கவிதைக்கு வந்தவர் சுப்பிரமணிய பாரதியாரை போன்று. எனவே அந்த மரபு கவிதையுடைய அடி அத்திவாரம் தான் இந்த புது கவிதைக்கு மெருகூட்டும் என்பதில் ஐயம் இல்லை. அப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். மரபு கவிதை என்றால் அவன் பயப்படுறான். அடே தம்பி நாடு பாவ சொல்லடா என்றா அண்டை கொழுங்கு சொன்னான். வெண்பா ஆசிரியப்பா அன்று தலையை சொல்கிறான். என்னடா அடுத்தப்பா என்னடா படையப்பா சார் முடியலக்கு அந்த அந்த மரபு நிலைகள் எல்லாம் இன்றைக்கு அந்த ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அந்த பண்டிதர்மையாருக்கு பயந்து பயந்து படிச்சிருக்கோம். ஒரு சொட்டு கேள்வி கேட்டா பேசி விடுவார்கள். இந்த பண்டித பிறந்தாமன் ஐயா எல்லாம் இருக்கிறார் அவருக்கு தெரியும். திருப்பி கேள்வி கேட்கல.
அப்படி ஒரு குடும்பத்தையோடு அந்த மரபு கவிதையை அவரும் கவிஞர் ஜெயசீலன் அவர்களும் கற்றிருக்கிறார். அதன் விளைவுதான் இந்த புது கவிதையின் எழுச்சி. அதனாலே பார்த்தா தெரியும் ஒவ்வொரு கவிதைக்கையும் உயிர் இருக்கு. கம்பனுடைய ஒரு கவிதையை சொல்லி போட்டு அதுக்கும் இதுக்கும் இருக்கிற உயிரை பற்றி சொல்லி இதனை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். அந்த கவிதையில இருக்கிற உயிர் இந்த கவிதையை பார்த்தால் ஒவ்வொரு கவிதைக்கையும் இளையோடு இருக்கு.
பரதன் பாரா இங்கால குகன் அப்படியே ஒரு புழுதி மண்டலம் தூசி மண்டலம் கிளம்புது. அப்படியே மரத்துல கடகடான்னு பார்க்கிறான். பரதன் அங்கால வாரா கோபம் வந்து தவறா நினைச்சிட்டான். இவனை கொல்றதுக்கு வாரான். ராமனை காட்டுக்கு அனுப்பினது இல்ல, அவனோட போர் செய்ய வாரான்னு நினைச்சிட்டான். உடனே கடகடாண்டு கீழே இறங்கினான். உடனே தவிர பட வீரர்கள் கட்டளை புறப்பிக்கிறான். கம்பன் பாருங்க அங்க உயிர் இருக்குன்றதை காட்டான்.
கட்டிய சுதுக்கியன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழித்த கண்ணினன் கிட்டிய தமரன கிளர்ந்த
தோழினான். கட்டிய சுற்றுகையன் கோபத்தை காட்டுறான். எடுத்து கட்டுறான் வெளித்து கோபப்படைக்கு ஒரு அப்படித்தான் நிற்பான். சோர்ந்து போய் நீயா ஐயா சண்டைக்கு வாங்க அப்படி நின்ன அந்த கம்பன் உயிரில் காட்டுறான்.
கட்டிய சுருகியன் கடித்த வாயினன் வாய கடிப்பான்.
மற்றவன் வாயே இல்ல தந்த வாய. சில பேர் பார்த்திருப்பியல் கோவம் பிறகு சொல்ல கடிப்பான்.
வெட்டிய மொழியினன் மொழி வெட்டி வெட்டி வரும்.
எனக்கு மந்திரண்டா வெளுத்து போடுவேன் என்று வாக்கியமே வராது. நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், நீ பிராக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றாய், உனக்கு அடிக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் என்று அவனுக்கு வாக்கு வாக்கியமே சொன்னால் அவனுக்கு சிரிப்பு வரும். ஒரு நொட்டி நின்று தலையில கல்லால் எறிஞ்சால் அதை கல்லால் தெரிஞ்சு மண்டையில் பட்டு ரத்தம் இல்லவா வழிகிறது. ஏன் கல்லால் எறிந்தாய், இன்னும் ஒரு கல்லால் எறியன் வார்த்தையமே வராது. கோபம்தான்
அந்த இடத்தை அப்படியே வாடி இருக்கின்றான் கம்பன். அதே போல ஒவ்வொரு கவிதையும் உயிர் பெறுகிறது. அப்படி உயிர் பெறுகிற கவிதைகள் போல இந்த எழுதாத இந்த கவிதைக்குள்ளே ஒவ்வொரு கவிதைகளும் உயிர் பெறுகிறது. அடிநாதமாக ஒவ்வொரு கவிதையையும் துல்லியமாக ஆராய்ந்து பாருங்கள். கவிஞர் தானா ஜெயசீலனின் முகம் தெரிகிறது. அவர் எதிர்பார்க்கின்ற விஷயம் தெரிகிறது. அவருடைய நல்ல நோக்கம் தெரிகின்றது. லட்சியம் தெரிகின்றது. புனித பயணத்தினை தொடங்குகின்ற அறிகுறியாக இந்த கவிதை வடிவங்கள் அத்தனையும் தெரிகிறது. எனவே நல்லதொரு கவிதை படைப்பை நீங்களும் சென்று வீட்டே சென்று அந்த கவிதையினை படித்து நல்லவர்களாக வல்லவர்களாக வாழும்படி கேட்டு விடைபெறுகின்றேன்.
நன்றி வணக்கம்.
சைவ புலவர் பொன் சுகந்தரின் உரைக்கு பின்பு ஒலிவாங்கியதை தூங்குவதென்றால் எனக்கு பயமாக இருக்கிறது. அத்தனை பெரிய சத்தம், அதற்கு பின்பு என்னுடைய குரலும் எடுபட்டு விடுமோ என்று சற்று பயமாக இருக்கிறது. ஏலவே கனவுகளின் எல்லை, கைகளுக்குள் சிக்காத காற்று என்று இரண்டு கவிதை தொகுப்புகளை தந்ததோடு ஆளுநரின் விருதையும் தனக்கு பரிசாக்கிக் கொண்டவர். நண்பராய், அதிகாரியாய், கவிஞராய் மூன்று தளங்களிலே அவரை பார்க்கிறேன் என்று கவிஞராக போற்றுகிறேன். பெரிய அறிஞர்கள் கவிஞர்களோடு போற்றக்கூடிய ஒத்துநோக்கக்கூடிய அற்புதமான கவிஞர்களை ஈர்த்த ஜெயசீலன் தந்திருக்கிறார். மரபு கவிதையில் அவர் கொண்ட புலமை புது கவிதையிலும் தென்படுகிறது. எனவே புது கவிதை என்று எழுத வருகின்ற எல்லோரும் மரபு கவிதைக்குள் மூழ்குங்கள். மரபில் எடுக்கின்ற முத்துக்களை புது கவிதைகளுக்கும் சூட்டி மகிழுங்கள் என்று ஏற்றிச் சென்றிருக்கின்றார் பொன் சுகந்தர் அவர்கள். கம்பராமாயணத்தின் உயிரையும் குகனூடாக காட்டியிருக்கின்றார். அறிமுக உரை வழங்கிய சைவ புலவர் பொன் சுகந்தர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த சந்தர்ப்பத்திலே ஒருவர் வாழ்த்துரையை வழங்கப் போகின்றார். உண்மையிலே பேச்சால் ஒரு சபையை எத்தனை மணித்தியாலவும் அடக்கி வைக்க முடியும் என்றால் உண்மையில் மூன்று மனுத்தியாலங்களேனும் ஒருவரால் பேச்சால் சபையை அடக்க முடியும் என்றால் அது கம்பபாரதி ஈ ஜெயராஜால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான பேச்சு வந்திமிக்க ஈத்த ஜெயசீலனின் குரு கம்பபாரதி ஈ ஜெயராஜ் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்.
இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு பார்வையாளனாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்த எனக்கு பேச்சாளனாகிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எப்பவோ கேட்ட ஒரு சினிமா பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. மணக்கோலம் பார்க்க வந்தேன் மணமகளானேன் என்று பழைய ஒரு பாடல். இன்றைக்கு என்னுடைய நிலை அதுதான். இன்றைய நிகழ்விலே கலந்து பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் கடமைப்பட்டவன் என்ற வகையிலே, ஏற்கனவே கடன்பட்டவன் என்ற வகையிலேயும் இந்த உரையை ஆற்றுவதற்கு நான் அவருக்கு சம்மதித்தேன். யாழ்ப்பாணத்திலே இந்த நூல் வெளியீடு நடக்கிற பொழுது நான் அன்றைக்கு பேசுவதாக இருந்தது. ஒரு திடீரென்று ஏற்பட்ட இடையூறு காரணமாக அந்த விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. இறைவன் இன்றைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று கருணை கூர்ந்தபடியால் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நான் அதிகம் பேசப்போவதில்லை. ஒரு சில விஷயங்கள் மனதிலே படுகிறதை மட்டும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழர்கள் மத்தியிலே வரிசை என்று ஒரு சொற்பிரயோகம் ஒரு காலத்திலே இருந்தது. நீங்களுடனே சொல்வீர்கள், இப்பொழுதும் வரிசை இருக்கிறது தானே, எங்க போனாலும் வரிசையில் தான் நிற்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். அந்த வரிசை அல்ல நான் சொல்லுகிற வரிசை. உலகத்திலே எந்த பொருளையாவது, எந்த மனிதரையாவது, எந்த விடயத்தையாவது பலவற்றை ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டுமானால் அப்படி பார்க்கிற பொழுது உயர்ந்ததை முன் சொல்லி அதற்கு அடுத்ததை அடுத்ததாக சொல்லி அடுத்ததாக சொல்லி அடுத்ததாக சொல்லி சொல்வது என்கிற ஒரு மரபு இருந்தது. இந்த மரபுக்குத்தான் வரிசை என்று பெயர். ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்திலேயும் இது இருந்தது. எனக்கு தெரிய யாழ்ப்பாணத்து கல்யாண வீடுகள், பல கல்யாண வீடுகளிலே கல்யாண வீடு முடிந்த பிறகு செம்பு கொடுக்கறதிலே சண்டை வரும். நான் இப்ப ஒரு 15 ஆண்டுகள் இங்கு இல்லை என்றபடியால் இப்பவும் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. அந்த சண்டை நான் ரசிக்கிற சண்டை. அந்த சண்டையெல்லாம் இல்லாமல் போகக்கூடாது என்று என்னுடைய விருப்பம். என்ன என்ன காரணம் என்றால், ஒரு சபையிலே ஒருவரை மதித்து உன்ன வாருங்கள் என்று கூப்பிடுகிற பொழுது யாரை முதல் கூப்பிடுவது? இன்றைக்கு நிறைய கொள்கைகள் தத்துவங்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே இருந்து வந்த பிறகு எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், எல்லாரும் சமம் என்கிறார்கள். அது எப்படி சரியாகும் என்று எனக்கு தெரியவில்லை. தங்கமும் தகரமும் சமமாகுமா? கருத்த குணமானம் புளிமாம்பழமும் சமமாகுமா? ஆனால் ஒரு ஒரு கொள்கை அளவிலே சும்மா பேசுகிறார்கள், எல்லாம் சமத்துவம், எல்லாரும் சமம் என்று பேசுகிறார்கள். அப்படி ஆக முடியாது. தமிழர்கள் ஒரு ஒன்றை வரிசைப்படுத்துகிற பொழுது உயர்ந்ததை முன் சொல்ல வேண்டும், அதுக்கு அடுத்ததுதான் அடுத்தவருக்கு இடம். இதிலே ஒரு சமூக பிரிவு இல்லையா, பாகுபாடு இல்லையா என்று கேட்டால் பாகுபாடு இல்லை என்று நான் சொல்வேன். உயர்ந்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற பொழுதுதான் கீழே இருக்கிற ஒருவன் நானும் உயர வேண்டும் என்று நினைத்து உயர்வான். எல்லாரும் சமம், படித்தவனும் சமம், படிக்காதவனும் சமம் என்று வைத்துவிட்டால் படிக்க வேண்டும் என்று ஒரு தேவை வராது. உழைக்கிறவனும் சமன், உழைக்காதவனும் சமன் என்று ஒரு நிலை வந்துவிட்டால் உழைக்க வேண்டும் என்று ஒரு தேவை வராது. ஆகவே உயர்ந்ததை முன்வைக்க வேண்டும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். அப்படி நினைத்தவர்கள் மனிதர்களை வரிசைப்படுத்துகிற பொழுது எப்படி வரிசைப்படுத்துவது, என்ன சொற்களை அதற்கு பயன்படுத்தலாம் என்று தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒரு ஒரு மனிதர்களுக்குள்ளே ஒருவனை பெரியவனாக சொல்ல வேண்டுமானால் முதல் சொல்வது, அவனை பாராட்ட வேண்டும் என்று கருதினால் முதலே நாம் சொல்வது அவன் ஒரு கல்வியாளன், படித்தவன். இது நாங்கள் சொல்லுகிற முதல் வரிசை. இது நான் சொல்ற வரிசையின் முதல் அல்ல, வரிசை தொடங்குகிற முதல் என்று நான் சொல்லுகிறேன். இவன் கல்வியாளன், படித்தவன் என்றால் அது ஒரு பெருமை. சரி, அதைவிட ஒருவனை பெருமையாக சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்வது என்று கேட்டால் அடுத்ததாக சொல்வார்கள், கல்வியாளனை விட பெரியதாக அவன் ஒரு அறிவாளி. கல்வியாளன் வேற, அறிவாளி வேற. இதே பல பேருக்கு தெரிவதில்லை. படித்தவன் எல்லாம் அறிவாளி என்கிறார்கள். திருவள்ளுவன் தன்னுடைய பொருட்பாளிலே கல்வி என்று ஒரு அதிகாரம், அறிவுடைமை என்று ஒரு அதிகாரம், ரெண்டு அதிகாரம் வைத்தார். ஆகவே கல்வி வேற அறிவுடைமை வேற என்பது நமக்கு தெரிய வேண்டும். அதுக்கு விளக்கம் எல்லாம் உண்டு, இன்றைக்கு சொல்லி நான் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. கல்வி என்பது வேறு, அறிவு. ஆகவே கல்வியை விட ஒருவன் பெரியவனாக இருந்தால் அவனை அறிவாளி என்று சொல்லுகிற வழக்கம். சரி, அறிவாளியை விட ஒருவனை நீ பெருமைப்படுத்த விரும்புகிறாயா? எப்படி பெருமைப்படுத்தலாம் என்றால் அவனை ஒரு புலமையாளன் என்று பெருமைப்படுத்தலாம். கல்வியாளன், அடுத்தது அறிவாளி, அடுத்தது புலமையாளன். சரி, புலமையாளனை விட ஒருவனை மேல சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு என்ன சொல் சொல்வாய் என்று கேட்டால் கவிஞன் என்பதுதான் அந்த சொல். திரும்பவும் சொல்கிறேன், கல்வியாளன், அறிவாளி, புலமையாளன், அதற்கு மேலே போகிற ஒரு சொல் சொல்ல வேண்டுமானால் அவனை கவிஞன் என்பான். அதனால்தான் வீடனனை சொல்லுகிற பொழுது கம்பனிலே ஒரு தொடர் வரும், கவிஞரில் அறிவில் மிக்கான் என்று ஒரு தொடர் வரும். இனி அடுத்த ஒரு கேள்வி வரும், அப்படின்னா கவிஞனுக்கு மேல ஒரு ஆள் இல்லையா வரிசைப்படுத்துறது என்றால் ஜெயசீலனை தான் முன்னுக்கு விடுறதா என்று கேட்டால் இல்லை, அவரை விடவும் முன்னுக்கு விட ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு பெயர் வைத்தார்கள் சான்றோன் என்று பெயர் வைத்தார். தமிழர்களிலே முதல் நிற்க வேண்டியவன் சான்றோன், அடுத்தது கவிஞன், புலமையாளன், அறிஞன், கல்வியாளன் என்பதுதான் வரிசை. ஆகவே நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த சபையை வந்திருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன், உங்களிலே பல பேர் கவிதைக்காக வரவில்லை என்பது தெரிந்தது. இது நான் உங்களை யாரையும் இழிவுபடுத்துவதாக நினைக்க வேண்டாம். பிரதேச செயலாளருடைய புத்தக வெளியீடு நாம் வரத்தானே வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது, நான் அதை மறுக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் கவிதை பற்றிய உரைகளை கேட்பதை காட்டின அக்கறையை விட இங்கே இருந்த சிற்றுண்டிகளிலே கூடிய அக்கறை இருந்ததை நான் கவனித்தேன். அதுக்கும் தேவைதான், அது தேவை என்பது நான் சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். நான் சொல்ல வருவது என்னவென்றால், பிரதேச செயலாளர் என்பதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்பது அது அவருக்கு கொடுக்கிற கௌரவம். ஆனால் தமிழர்கள் வரிசையிலே ஜெயசீலன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் பிரதேச செயலாளராக அவரை போற்றுவீர்கள். இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிரதேச செயலாளர் என்ற பெருமை இந்த வட்டாரத்துக்குள்ளேதான் வரும். ஆனால் தமிழர்கள் எங்கிருந்தாலும் வரிசைப்படுத்துங்கள் என்று வந்தால் ஜெயசீலனுக்கு இரண்டாவது வரிசையிலே இடம். முதலாவது வரிசையிலே சான்றோர்கள் இருந்தால் இரண்டாவது வரிசையிலே ஜெயசீலன் கவிஞன் என்ற பெருமையோடு அழைக்கப்படுவான். ஆகவே உங்களுடைய பிரதேச செயலாளர் உங்களுடைய பிரதேசத்துக்கு செயலாளர், ஆனால் உலகத்துக்கு அவர் ஒரு கவிஞர் என்ற பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உரையை முன்னுரையாக நான் சொன்னேன். இது ஒன்று. அடுத்தது, கவிதை என்பது ஒரு பெரிய விஷயம். கவிதை என்பது இன்றைக்கு அது கவிதைப்படுகிற பாட்டை போல ஒரு பாடு வேறு ஒருவரும் படமாட்டார்கள். நான் சொல்றது தமிழர்கள் கூட படமாட்டார்கள் அந்த அளவு பாடு இன்றைக்கு கவிதைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு நீண்ட வசனத்தை எழுதிவிட்டு அங்கங்க கட் பண்ணி துண்டு துண்டாக்கி இப்படி வரிசையா அடிக்கி விட்டுட்டா கவிதை என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே உண்மை கவிஞனை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. கவிதை என்பது இன்றைக்கு எல்லாரும் அதான் பாருங்க, ஒரு கஷ்டகாலம். மெடிக்கல் காலேஜுக்கு போய் படிக்காமல் ஒருவன் டாக்டர் என்று பட்டம் போட முடியாது, உங்களுக்கு தெரியும். போட்டா அவனை நீங்க விடுவீங்களோ? சும்மா விட மாட்டேன். இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகாமல் ஒருத்தன் இன்ஜினியர் என்று பட்டம் போட முடியாது. சட்டக்கல்லூரிக்கு போகாமல் ஒருத்தன் சட்ட வக்கீல் என்று பட்டம் போட முடியாது. ஆனால் ஒரு கல்லூரிக்கும் போகாமல் கவிஞன் என்று பட்டம் போடலாம். இந்த லைசன்ஸை யார் கொடுத்து வச்சிருக்கிறானோ அந்த பாவி எங்க இருக்கிறானோ எனக்கு தெரியவில்லை. அப்படி எல்லாரும் தங்களை கவிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறபடியால் உண்மை கவிஞர்களை அடையாளம் காட்ட வேண்டிய தேவை சமுதாயத்துக்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உண்மை கவிஞர்களிலே ஒருவன் ஜெயசீலன். இது நான் சொல்ல வந்த இரண்டாவது. கவிதை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ரசித்து சொல்ல வேண்டிய விஷயம். நான் நீள சொல்லவில்லை. எங்கள் குருநாதர் சொல்வார், என்னுடைய குருநாதர் சொல்வார், பாருங்கள், தமிழை தமிழர்கள் மூன்று கூறாக பிரித்தார்கள். அதுக்கு முத்தமிழ் என்று பெயர். மூன்று கூறாக பிரித்தார்கள், இயல், இசை, நாடகம். இது உங்களுக்கு தெரியும். இதிலே நுங்கலை என்று இன்னொரு பகுதி இருக்கிறது. நுங்கலை, இங்கே நுங்கலை பீடம் என்று ஒரு பீடம் இருக்கிறது. நுங்கலை என்றால் என்ன? கலைகளுக்கும் நுங்கலைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நுண்கலை என்றால் என்ன என்றால் எழுதி குறிப்பிட்டு காட்டி தெரியாமல் உணர்வினாலே ஒன்றை தெரிந்து கொள்ள முடியுமானால் அந்த கலை நுண்கலை. உணர்வினாலே தெரியவில்லை. இப்ப அங்க சுருதிய போட்டுட்டு இப்ப சுருதி சேர்ந்துட்டு என்றான் பாட்டுக்காரன். எங்களுக்கு ஒன்றும் விளங்குது. இந்த சுருதி சேர்ந்துட்டு சுருதி சேர்ந்துட்டு இந்தியாவிலே ஒரு பெரிய பணக்காரன் கச்சேரி பண்ணினார். பெரிய பணக்காரன், பெயர் சொல்ல விரும்பவில்லை, பெரிய. அவருக்கு எல்லாம் செய்ய வேணும்னு ஆசை, கச்சேரியும் பாடிட வேணும்னு முடிவு பண்ணி ஒரு கச்சேரி பாட பண்ணி தனக்கு. அவருக்கு எப்பவும் பணக்காரருக்கு பின்னாலே 10 பேர் இருப்பார்கள். அந்த 10 பேர்ல கொஞ்சம் பேர் செட் பண்ணி மிருதங்கம் தவில் சுருதி பெட்டி எல்லாம் போட்டு சங்கீத வித்வான ஒரு ஆளா சுருதி போட வச்சுட்டு இவர் கச்சேரி பாட மேடையில உட்கார்ந்தார், பாட தொடங்கினார். இந்த சங்கீத வித்வானுக்கு சைக்கையில அவர் மெல்ல தட்டி, சார் சுருதி சுருதி என்றார். இவர் இப்படி திரும்பி பார்த்தார், திருப்பி பாடினார், சுருதி சேரையில்லை. திருப்பி இவர் தட்டினார், சார் சார் சுருதி சுருதி என்றார். இவர் திருப்பி பார்த்தார், திருப்பி பாட தொடங்கினார். இவனுக்கு சைக்கையில சார் சுருதி என்றார். இவர் திரும்பி கோபமா பார்த்து, சுருதிய நீ வச்சுக்கொண்டு என்ன சேர சேரண்டா, நானே நின்று சேர்றேன். இதுதான் நுண்கலைக்கும் கலைக்கும் உள்ள வித்தியாசம். அவன் காதுக்கு அது தெரியவில்லை. இதுல என்ன ஆச்சரியம் என்றால், இந்த முத்தமிழுக்கு பெயர் வைத்தார்கள் இயல் இசை நாடகம். இதிலே ஒரிஜினலான தமிழ் இயல் தான். இவர் இயல்காரன் அப்படியா அப்படின்னு நினைக்கப்படாது. ஒரிஜினலான தமிழ் இயல், அதனாலதான் அது பெயரே இயல், இயல்பாக இருப்பது என்று அர்த்தம். இயலுக்கு ராகம் சேர்த்தால் இசை, பாவம் சேர்த்தால் நாடகம். இவ்வளவு தான் வித்தியாசம், இயல் இசை நாடகம். அப்ப இந்த இயல்காரன்ல என்னண்டா, இசையும் நாடகமும் நுண்கலைக்குள்ளே போய் சேர்ந்து கொடுக்கும். இயல் நுண்கலைக்குள்ளே இல்லை. அப்ப இயல்காரர்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு, அப்ப நமக்கு நுண்கலை இல்லையா என்று இயலை தீட்டி 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 கூர்மைப்படுத்தி அதை நுண்கலை தரத்துக்கு கொண்டு போனார்கள். அப்படி இயல் நுண்கலையானதுதான் கவிதை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கவிதைக்குள்ளே நம்மை அறியாத ஒரு நாதம் உண்டு, நம்மை அறியாத ஒரு தாளம் உண்டு, நம்மை அறியாத ஒரு பாவம் உண்டு. அதனால் தான் கவிதை தமிழுக்குள்ளே அரசி என்று சொல்லப்பட்ட. தேசிகனுடைய மனைவி கவலை மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு முன்னால் அவரிடம் ஒரு அரசி சேர்ந்து விட்டார். இனி சேராமல் பார்த்துக் கொள்வது உங்கள் கட்டிதான். அப்படி ஒரு தமிழினுடைய அதிநுட்பமான ஒரு பகுதியை கையாண்டவர். என் ஆசிரியர் சொல்வார் என்று ஒரு விஷயம் சொன்னேன். கவிதை என்ன, கவிதையில என்ன இருக்க வேண்டும் என்றால் எங்கள் ஆசிரியர் சொல்வார், கோணல் மாணல் இருக்க வேண்டும் என்று. ஒரு கலை பிறக்க வேண்டுமானால் அதற்குள்ளே ஒரு கோணல் இருக்க வேண்டும். எப்படி என்றால், இங்க சும்மா நான் சொல்றது பாருங்க, ஒரு பிள்ளைய கூப்பிட்டு அந்த கரையிலிருந்து இந்த கரை நட, இந்த கரையிலிருந்து அந்த கரை நட, அந்த பிள்ளை இப்படி நடக்குது, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், இது கலை ஆகுமா? இது கலையாக. இதே பிள்ளை அந்த சைட்ல இருந்து இந்த சைட் வரையும் அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு நடந்து வந்தால் அது கலையாகி. இப்ப நாட்டிக்க மட்டும் என்ன சொல்லுகிறோம், நேரம் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வருகுது, இப்படி நடந்து வராம இங்க போகுது அங்க போகுது அப்படி நெளிஞ்சு வருது, அப்படி வந்தால் அது கலை. இப்ப நான் சொல்லுகிறேன், சொற்கள் நேராக வந்தால் வசனம், நெளிந்து சுளிந்து வந்தால் அது கலை. இன்னொன்று, கோணலாக இருக்க வேண்டுமே தவிர முற்றும் கோணலாகவும் இருக்கப்படாது. பொருந்தினால்தான் அது கவிதை. அப்படி கவிதை செய்யக்கூடியவன் தேசிய. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். ஒரு முறை மேற்கு நாட்டிலே ஒரு பெரிய கவிதை போட்டி நடந்தது. பெரிய கவிதை போட்டி நடந்தது, பேர் பெரும் கவிஞர்கள் கலந்து கொண்ட போட்டி என்று சொல்வார்கள். இது நான் கேள்விப்பட்ட கதை. பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் கவிதை எழுத வேண்டும். அன்றைக்கு தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்தவ சம்பிரதாயத்திலே வந்து ஒரு கதையை தலைப்பாக்கி இருந்தார்கள். நான் தவறுதலாக சொல்கிறேனோ என்னவோ தெரியவில்லை, இயேசுநாதர் ஒரு முறை ஒரு நீரை தொட்டார், அந்த நீர் வைனாக மாறியது என்று பைபிளில் ஒரு கதை இருக்கிறது. அப்போ அதுதான் கதை, இயேசுநாதர் நீரை தொட்டார், அது வைனாக மாறினது, இதை கவிதையாக்கு. ஒரு சின்ன பிள்ளையும் அந்த கவிதையை போட்டிக்கு வந்திருந்தார், எழுதுவதற்காக வந்திருந்தார். எழுத படிக்கிட்டால் அவன் வந்ததே மற்றவர்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய கவிஞர்களோடு இந்த பையன் வந்திருக்கிறான் என்று எல்லாரும் அவன் ஒரு அலட்சியம் பண்ணினான். பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் எடுத்து பக்கம் பக்கமா எழுதினார்கள், வெட்டினார்கள், திருத்தினார்கள், எழுதினார்கள், அப்படி எல்லாம் கொடுத்த இவன் ஒரு வரி எழுதிட்டு பேசாம இருந்தார். பாவம் பணியன் பயந்துட்டான் என்று நினைச்சார்கள். பரிசு அந்த போட்டியிலே அவனுக்கு தான் வழங்கப்பட்டது. அவன் ஒரே ஒரு வரி தான் அதை எழுதியிருந்தான். இயேசுநாதர் தண்ணீரை தொட்டால் அது வைனாக மாறியது என்பதை அவன் எழுதியிருந்தான். தன் தலைவன் தொட்ட நாணத்தால் தண்ணீர் சிவந்தது என்று. அவனுக்கு அந்த காட்சி, தலைவன் கடலை தொடுகிறான், அது வயனாக மாறுகிறது. அவன் சொல்லுகிறான், உலகம் முழுவதற்கும் தலைவன் கடவுள், தலைவன் தொட்டால் தலைவி கட்டாயம் நாணி சிவப்பால், இது சிவந்து விட்டது. இவ்வளவு தான் பாருங்க, இதுதான் அந்த கோணல். அந்த கோணலுக்குள்ளே உயர்ந்ததான ஒரு மாணல் இருக்கு. இது எழுதக்கூடியவன் எவனோ அவன் கவிஞர். ஒன்றை மறந்து போகாதீர்கள், கவிதை லேசுப்பட்ட காரியம் இல்லை. இப்ப எல்லாரும் லேசுப்பட்ட காரியம் ஆக்கிவிட்டார்கள். எங்கள் நாங்கள் பண்டிதர் வகுப்பு படிக்கிற பொழுது ஒரு நாள் வித்வான் ஆறுமுகம் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த பக்கத்தாலே பண்டிதர் கந்தையா அவர்கள் போனார்கள். பெரும் அறிஞர், வேளாளி கந்தையா என்றால் எல்லாருக்கும் தெரியும். இவர் ஓடிப்போய் அவரை கூப்பிட்டார், இந்த பண்டித வகுப்புக்கு நீங்களும் பாடம் எடுக்க வேண்டும் என்றார். அவர் கேட்டார், என்ன பாடம் கேட்டார். அவர் பெரிய அறிவாளி, அவர் சும்மா பேசவே மாட்டார். என்ன பாடம் படிப்பிக்க வேணும் கேட்டார். உடனே இவர் சொன்னார், எங்க வித்வான் சொன்னார், இவங்களுக்கு நீங்க கவிதை படிப்பிக்க வேணும் என்றார். உடனே அவர் முட்டந்தலை மாதிரி தலையை தடவி தடவி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. கேட்டது இவ்வளவு தான், நீங்க கவிதை படிப்பிக்க வேணும். வித்வானுக்கு அது ஒரு பெரிய சங்கடமா போச்சு. இது என்ன, ஏன் சிரிக்கிறார் என்று தெரியாமல் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், மாடு கண்டு போட்டா தானா பால் கறக்கும். இவ்வளவுதான் அவர் சொன்ன பதில். மாடு கண்டு போட்டா தானா பால் கறக்கும், நீங்க கண்ணி மாற்ற மடியை பிடிச்சு இழுத்து பார்க்காதீங்க, பால் வராது சொல்லிட்டு சொன்னார். தமிழை முறைப்படி படித்துக் கொண்டு போனால் ஒரு தரத்திலே கவிதை தானாக சுரக்கும். இதுதான் கவிதை. அப்ப ஜெயசிகன் எல்லாம் முறைப்படி படிச்சு வந்தாரா என்று கேட்டால், படித்தார். எப்படி படித்தார்? அப்ப அவர் தமிழ் படித்ததா தெரியலையா, அவர் படித்தது சயின்ஸ் என்று சொன்னால், அவருடைய ஏதோ ஒரு புறவியில் அவர் தமிழை கவிதை வரையும் போய் படித்து விட்டார். அதனாலே கவிதை அவருக்குள்ளே சுரக்கிறார். இவ்வளவு நான் சொல்லி முடித்து விட்டேன். முடிவுரை சொல்லுகிறேன். ஜெயசிகனே எனக்கு ஏன் பிடிக்கும் என்று சொல்ல வேண்டும். அவனுக்கும் எனக்குமான தொடர்பு, அவனும் என்று சொல்லப்படாது, மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்க எல்லாரும் அவருடைய பக்தர்கள். எனக்கு அவன் தான் அப்படி சொன்னா தான் எனக்கு பொச்சந்தீரம். அதனாலே சொல்லுகிறேன், ஒரு கவிதை போட்டியிலே கவிஞனாக கலந்து கொண்ட காலம் தொடக்கம் ஜெயசிகனை தெரியும். எனக்கு அவர்ல பிடிச்சது, எனக்கு கம்பன்லயே ஏன் பிடிக்கும் என்றார். கம்பனை கம்பராமாயணத்துக்கு பிடிக்கும் என்றது இரண்டாம் பட்சம். கம்பனை எனக்கு ஏன் பிடிக்கும் என்றார், அவனுடைய ரோசம் பிடிக்கும், ராங்கி பிடிக்கும். சோழன் என்ற அரசன் கம்பனை கூப்பிட்டு சொன்னான், என்னை பாடு, உனக்கு அரண்மனையிலே பதவி தருகிறேன் என்றான். மன்னவனும் நீயோ வளநாடு முன்னதோ உன்னை அறிந்தோ யாம் தமிழை ஓதினோம் என்று தூக்கி அறிந்து விட்டு போனான். அதுதான் கட்டி எவனிடம் நான் இப்பவும் சொல்றதுண்டு பாருங்க, ஒரு ஆளுக்கு வயசு போய்விட்டது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இவரை முடிக்க மாட்டாருக்கு வயசு போனதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பெரிய ஒரு அறிஞர் எழுதியிருந்தான், ஆம்பளைக்கு வயசு போனா எப்படி கண்டுபிடிக்கலாம், பொம்பளைக்கு வயசு போனா எப்படி கண்டுபிடிக்கலாம், இது அவன் எழுதினது. மூன்றாவது நான் ஒன்று சொல்ல போறேன், அது கடைசியா சொல்றேன். ஆம்பளைக்கு வயசு போறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த உனக்கு கொஞ்சம் பேர் வடிவான் நிமித்த நிமித்த இருக்கணும். ஆம்பளைக்கு எப்படி வயசு போனதை கண்டுபிடிக்கலாம் என்றால், உங்களுக்கு தெரியத்தானே போன, நீங்களும் பாவம் அதை தெரிஞ்சு கொண்டா உற்சாகப்படலாம் என்றதுக்காக இருக்கிறீர்கள். வயசு ஒரு சர்டிபிகேட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாது என்றால், வயசு சர்டிபிகேட்ல வயசு போக போகத்தான் கன பேருக்கு இளமை பேருது. சுகமா முனிவர் என்று ஒரு முனிவர், அவருக்கு அப்பா வியாசன், ரெண்டு பேரும் ஒரு நாள் போனார்கள். ஒரு ஒரு ஒற்றையடி பாதை ஆற்றுக்கு மேலாலே போனது. சுகமா முனிவர் போனார், அவர் பெரிய ரிஷி, அவர் நிர்வாண சாமி, உடுப்புல உடம்புல உடுப்பு போட மாட்டார், அவர் இளம் பையன், 16 வயசு பையன். அப்படியே போனார், ஆற்றிலே பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தரும் ஒன்னும் அதை பற்றி கவலைப்பட இல்லை, பேசாம குளிச்சு கொண்டிருந்தார். அவர் போன உடனே வியாசர் போனார், உடனே இந்த பொம்பளை எல்லாம் அழுத்து சீலையை முடிச்சது. வியாசருக்கு கோபம் வந்துட்டு, 16 வயசு படியன் போனவன் ஒருத்தரும் பேசாமல் இது என்ன கண்டோனா இதை. இதற்கு மிச்சம் கதையை நீங்க புராணத்துல படியுங்கோ. நான் சொல்ல வந்தது என்ன என்றால், வயசு போனது சர்டிபிகேட்ல கண்டுபிடிக்க முடியாது. வயசு போனதை ஒரு ஆம்பளைக்கு வயசு போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், அவன் சொன்னான், எப்பொழுது அழகான இளம்பெண்கள் பக்கத்திலே வந்து நின்று கூச்சம் இல்லாமல் பேச தொடங்கி விடுகிறார்களோ அன்றைக்கு உனக்கு வயது போய்விட்டது என்று தெரிந்துகொள். இப்ப பொம்பளை பிள்ளைகள் பெரியங்களுக்கு பக்கத்துல பயம் இல்லாமல் நின்று பேசுதல் இல்லை, பேசுதல் இளவங்களுக்கு பக்கத்துல பேசுதல் இல்லை. அப்ப இளம் அழகான இளம்பெண்கள் பக்கத்திலே வந்து நின்று பேச தொடங்கி விட்டால் உனக்கு வயசு போய்விட்டது. இனி அவர் அவர் அனுபவத்தை சோதிச்சு கொள்ளும். இனி அடுத்தது,
கபிலே வரிசை என்று ஒன்று இருக்கிறது. கல்வியாளன், அறிஞன், புலமையாளன், கவிஞன், சான்றோன் என்று அது பரந்து விரிந்து செல்கிறது. தமிழ் வரிசையிலே இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கவிஞனாக ஈத்த ஏசீலன் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றார். கவிதைப்படும் பாடு தமிழர் படும் பாட்டை விட மோசம் என்று கூறிய கம்பவாதி ஜெயராஜ் அவர்கள் தன்னுடைய அன்பிற்குரிய கவிஞர் ஈத்த ஜெயசீலன் அவர்களுக்கு பொன்னாடையினை போர்த்தி தன்னுடைய வாழ்க்கையை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிந்திருக்கிறார். கோணல் மாணல் கவிதைக்கு ரகம், அந்த மாட்சிமை இவருடைய கவிதையிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ரோசம் மிக்கவர் கலைஞனுக்கு அழகு அதுதான், அந்த ரோசம்தான் அவரையும் என்பால் ஈர்த்தது என்று தங்களுடைய நட்புக்கும் காரணத்தினை காட்டிச் சென்று தன் இனிய பேச்சால் சபையோரை தன் வசம் ஈர்த்து கொண்ட கம்பவாரதி ஈ ஜெயராஜ் அவர்களுக்கு வடமராட்சி வடக்கு கலாசார பேரவையின் சார்பிலே மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது வெளியீட்டுரைக்கான நேரம். நூல் தொடர்பான வெளியீட்டுரையினை வழங்க வந்திருப்பவர் ஈழத்து புலம்பெயர் இலக்கியம் தொடர்பான ஆய்வுகளின் முன்னோடியும் கவிஞருமாகிய சு குணேஸ்வரன் அவர்கள். குணேஸ்வரன் அவர்களை நூல் வெளியீட்டுரையினை வழங்க வடமராட்சி வடக்கு கலாசார பேரவையின் சார்பில் அன்போடு அளிக்கின்றனர்.
முன்னால் அமைந்திருக்கின்ற கல்வி பணிப்பாளர் அவர்களே, இயேசுரன் அவர்களின் குரு கம்பவாரதி அவர்களே, அன்பார்ந்த எழுத்தாளர் நண்பர்களே, உத்தியோகர்களே, ஆர்வலர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இன்றைய தினம் கவிஞர் இயேசுனுடைய எழுதாத ஒரு கவிதை என்ற இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நூலுக்கான ஒரு நிகழ்வு யாழில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த இடத்திலே இந்த நூல் தொடர்பான வெளியீட்டுரையை நிகழ்த்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. சற்று முன்னர் பேசிய கம்பவாரதி அவர்கள் மிக அழகாக இயேசுனரை பற்றியும் அவர் ஒரு உண்மையான கவிஞன் தான் என்பதையும் இங்கே எடுத்துக்காட்டியிருக்கின்றார். அந்த வகையிலே நான் என்னுடைய உரையை ஒரு மூன்று வகையிலே குறிப்பிட்டு நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். முதலாவதாக ஜெயசீலனே எப்படி எனக்கு தெரியும் அல்லது ஜெயசீலனே எப்படி நான் அறிந்து கொண்டேன் என்பதை இங்கே முதலில் நான் குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். ஜெயசீலன் நானும் கிட்ட ஒரே காலப்பகுதியில் 99-2000 காலப்பகுதியில் நாங்கள் யூனிவர்சிட்டியில பாஸ் அவுட் ஆகும் வரையும் அவர் விஞ்ஞான பிரிவிலும் நான் கலைப்பிரிவிலும் கல்வி கற்றுக் கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டியிலே பல அமைப்புகள் இருக்கு. நான் யூஎஸ்யூ சொல்லப்படுகின்ற எல்லா மாணவர்களையும் உள்ளடக்கிய ஒரு மன்றம் இருக்கும். அதே போல எல்லா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா வந்து ஒவ்வொரு தனித்தனி மன்றங்களை வைத்திருப்பார்கள். ஆனா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மன்றங்கள்ல மிக பொதுவான மன்றமாக இரண்டு மன்றம் இருந்தது. ரெண்டு கூட இருக்கிறதா தெரியவில்லை. ரெண்டும் ஒன்று யூஎஸ்யூ, மற்றது இந்த தமிழ் மண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மண்டம். அதாவது தமிழை ஒரு பாடமாக கற்கின்ற மாணவர்கள் தனியார் தமிழ் ஸ்பெஷல் அல்லது தமிழ் ஜெனரலா ஒரு பாடம் எடுக்கிற பிள்ளைகள் மட்டுமல்லாமல் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டியும் உள்ளடக்கி ஒரு நிர்வாக அமைப்பை அங்கே கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 99 ஆண்டு நான் பைனல் செய்து கொண்டிருக்கும் போது ஜெயசீலன் 3rd year. அப்ப ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியில இருந்து ஒவ்வொரு தடவை நாங்கள் அந்த யூனிவர்சிட்டி அந்த தமிழ் ஜூனியருக்கு மெம்பர்ஸ் எடுக்கிறோம். அல்ல ஜெயசீலன் அப்பொழுது விஞ்ஞான பீடத்திலிருந்து அவர் தமிழ் மன்றத்துக்குரிய ஒரு பிரதிநிதியாக இருந்தார். அதே போல இன்றைக்கு அறியப்படுகின்ற ரோபர்ட் இசையில இருந்த இசை விரிவுகளாக இருக்கின்றார். ரோபர்ட் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்ல இருந்து அப்படி அவாறாக எல்லா ஃபேக்கல்ட்டியும் அந்த நேரங்களிலே நாங்கள் ஒரு மலர் ஒன்று வெளியிட்டோம். அதாவது வெள்ளி விழா காலம் பேராசிரியர் சண்முகதாஸ் மற்றும் செங்கியாளியனுடைய உதவியோடு அவர்களுடைய அந்த மேற்பார்வையோடு அங்கே இருந்த அந்த யூனிவர்சிட்டி பேங்கில் இருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு தொகை பணத்தை கொண்டு ஒரு போட்டியும் கூட வச்சு அந்த போட்டியினூடாக அதுக்கு பிறகு ஒரு மலர் வெளியிட்டோம். அந்த மலர்லே அப்பொழுது ஜெயசீலன் 99 வெளிவந்த மலர்ல ஒரு கவிதை எழுந்தேன், நானும் அவர்களும் நாடும் என்று சொல்லி ஒரு கவிதை எழுந்தேன். ஆகவே நாங்கள் பல்கலைக்கழகத்தில் கற்கின்ற காலத்திலிருந்து நண்பர்களாக இருந்திருக்கணும். அவ்வளவு நெருக்கமாக இல்லாவிட்டாலும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வது, பேசிக் கொள்வது மற்றும் அவருடைய நிகழ்வுகளை பங்கு கொள்வது என்று இருந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் அவர் 2001 அவர் தனது முதலாவது கவிதை தொகுப்பை கொண்டு வந்திருக்கின்றார். அதற்கு பின்னர் தன்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு. நான் நினைக்கிறேன் இரண்டாவது கவிதை தொகுப்புக்கு இந்த தொகுப்புக்கு இடையில கிட்டத்தட்ட 9 வருஷ இடைவெளி இருக்கின்றது. ஆகவே இந்த ஜெயசீலன் ஜெயராஜ் அவர்கள் கூறியது போல அல்லது அவருடைய கவிதைகள் கூட சொல்லும் ஜெயசீலன் அவருடைய அந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய ஓட்டம் அல்லது அந்த கவிதைகள் அவர் சேர்க்கின்ற அந்த சொற்கோர்வைகள் கவிதை அது மரபு கவிதையா புது கவிதையா என்பது போட்டி அல்ல. இங்க அதை பத்தி முன்னரும் கூட குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலே அது கவிதையாக இருக்கிற என்பதுதான் அங்க முதல் கேள்வியா இருக்க போது. நான் நினைக்கிறேன் 90கள் காலப்பகுதி ஒரு வகையில அரசியல் ரீதியில ரொம்ப குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலம். குறிப்பாக அந்த காலத்தில் பத்திரிகைகள் மிக முக்கியமாக இடத்தை பெற்றிருந்தன. அந்த இதுதான் தாட்சாயினி ராஜேஷ் கண்ணன் போன்ற படைப்பாளிகள் எல்லாம் அந்த காலத்திலே தான் முன்னிலைக்கு வந்தார்கள். அந்த காலத்திலே வாசித்த ஒரு கவிதை எனக்கு ஜெயசீலன் மீது மிகுந்த ஒரு பிரியத்தை ஏற்படுத்தியது. நான் இந்த புத்தகம் வந்தபோது அந்த கவிதையை தேடி பார்த்தேன் எங்க இருக்கிறது எங்க வாசிச்சேன். அட்டை திங்கள் என்று சொல்லி ஒரு கவிதை எழுந்த நல்ல ஞாபகம். அந்த நல்லூர்ல இருந்த சங்கிலிய அரசன் அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண மன்னர் கூடிய அந்த எச்சமாக இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியை அப்படி அவர் பார்க்கிறார். இந்த நிலவை பார்க்கிறார். நீ இன்றைக்கு ஒரு கிழட்டு நிலவாக இருக்கிறார். ஆனால் நீ அப்பொழுது ஒரு இளம்பராய நிலவாக இருக்கும் போது இந்த காட்சியை நீங்க தரிசித்திருப்பார். சங்கிலியர் அங்க மீசை முறுக்கி கொண்டிருந்த அந்த ஏவலாளர்கள் அந்த யானை கட்டக்கூடிய அந்த ஆனைப்பந்தி என்று சொல்லப்படுகின்றன. இந்த கனவுகளின் எல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த அவருடைய அந்த முதல் தொகுப்பில் அவர் அந்த கவிதை எழுதினார். அன்றிலிருந்து ஜெயசீலனுடைய கவிதைகளில் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடும் ஒரு விருப்பம் ஒன்று ஏற்பட்டது. அது நல்ல வடிவா சொல்லுவார். இந்த தெருவினர்தான் என்பூட்டன் சங்கிரியன் வெற்றி சூடி வீராளி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி நல்லூர் முருகனுக்கு நன்றி சொல்லி சென்றிருப்பார். குடைசூழும் மந்திரிமர் புலவர் பரிவாரம் படை நடத்தும் பட்டாள தலைவர் எல்லாம் விடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய்சில் இருக்க போயிருப்பார். பேருகை முழங்கிப்பின் சங்கு கொம்பூதி வாள் சுழத்தியாடும் படை 100 அக்ரோனி இப்படிலாம் போய்கொண்டே இருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த ஜெயசீலன்ட்ட வந்து ஜெயசீலனுடைய கவிதை தான என்பது பற்றிய ஐயம் எங்களுக்கு தேவையில்லை. நான் நினைக்கிறேன் ஜெயசீலனுடைய பேட்டியில கூட கொஞ்சம் மனம் இருக்கு. அவருடைய இப்ப அண்மை காலத்தில் அவருடைய வெப்சைட் உண்டு அங்க ஓபன் பண்ணிங்க. அதுக்குள்ள நிரம்ப விஷயம் நிரம்ப அவரை பற்றிய விடயங்களை பின்னர் அறியக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதுல அவர் இதுவரை தான் கொடுத்த பேட்டிகள் இந்த 3 பேட்டியங்க காரை சுந்தரம் பிள்ளை சோ பத்மநாதன் போன்றவர்கள் இந்த வரிசையிலே மரபு கவிஞர்கள் என்ற வகையிலே அதற்கு பின்னர் விரல் மடித்து கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞராக இருக்கின்றார். இன்றைக்கு புது கவிதை சொல்லியிருந்தாலும் கூட ஈழத்து கவிதை வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு படைப்பாளியாக இன்றைய ஜெயசீலன் நிலை பெற்று விட்டார் என்பது மிக முக்கியமான ஒரு உண்மையாகும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த எழுதாத ஒரு கவிதை என்ற இந்த தொகுப்பினுடைய வெளியீட்டிலே நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது சம்பந்தமாக இங்கே 3 கவிதை தொடர்பான நண்பர்கள் பெரியவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த நூலை பற்றி குறிப்பிடுவார். நான் நினைக்கின்றேன் நான் அடிக்கடி என்னை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொள்வது நாங்கள் இந்த சமூகத்துக்கு வேலை செய்யறன்னு வரைக்கும் எப்படியான இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்தால் தான் 4 சனத்துக்கு பிரயோசனமா இருக்கு. அப்படிதான் என்ன பொறுத்தல அப்படிதான் நான் நினைச்சு கொள்றோம். நாங்கள் டீச்சரா இருந்தோம் என்ன செய்யலாம்னு சொன்னா ஆக பிள்ளைகளுக்கு தான் கற்பிக்கலாம். அது ஒரு எதிர்கால திட்டம் அது ஓகே. ஆனால் சமூகத்தில் இறங்கினாங்க 4 மனிதர்களுக்கு ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில நாங்கள் உதவக்கூடியவர்களா இருக்கணும் என்று சொன்னால் நன்மையிலும் கூட எங்களுடைய பேசியிருந்தேன். இந்த சாதாரணமாக கிராம மட்டத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கிராம சேவையாளர் அல்லது ஒரு சமுத்தி உத்தியோகத்தில் இருந்து இவ்வாறான அரசு அதிபர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பதவிகள் மிக முக்கியமான பதவிகளாக இருக்கின்றன. அவர்களுக்கு தான் அவர்கள் தாங்கள் நினைத்ததை அந்த மக்கள் மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே நான் நினைக்கின்றேன் அவர் பிஎஸ்சி பட்டதாரியாக இருந்தாலும் கூட அவருடைய எய்ம் எதுவாக இருந்தது தெரியாது. அண்ட் அவர் யூனிவர்சிட்டி நாங்கள் வந்து 99 பாஸ் அவுட் பண்ணோம். ஜெயசீலன் 2001 போய் அவர் சில நிர்வாகம் சம்பந்தமான பரீட்சை எழுத தொடங்கிவிட்டார். அப்ப அவருக்கு அந்த எய்ம் இருந்து கொண்டது அது வேற விஷயம். அதுக்கு பின்னர் வேறு வேறு விதமாக அவர் எல்லாம் இங்க பணியாற்றி இருக்கிறார். ஆகவே இந்த கவிதையிலும் கூட இந்த தொகுப்பிலே கூட ஒரு பெரிய ஒரு சிக்கல் பாடு இருக்குன்னு சொன்னால் ஒரு அரச ஒரு அதிகாரத்துக்கு கீழே நாங்கள் வேலை செய்கின்ற அதே நேரத்திலே எங்களுடைய மனதில் உள்ளதை அல்லது எனக்கு என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நடைபெறுகின்ற சில சம்பவங்களை அல்லது சில செயற்பாடுகளை இது பிழைதான் என்று சுட்டி காட்டுவதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. அதை மிக அழகாக நாங்கள் நினைக்கிறோம் அந்த புது கவிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற புது கவிதை வடிவத்திலே எழுதுபவர்கள் சில இடங்கள் அதை கூடகமாக சொல்வார்கள் அல்லது வெளிப்படையாக சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஜேசிலனிட்ட அது இல்லையண்டல்ல. நான் நிரம்ப இடங்களில் ஜேசிலனை தரிசி அந்த விடயத்தை தரிசித்தேன். நான் நினைக்கின்ற இந்த ஆய்வாளர்களுக்கு எந்த விதத்திலும் பாதகம் ஏற்படாத வகையில் ஒரு மூன்று கவிதைகள் அங்கே இருக்கின்றன. அந்த கவிதையை பற்றி சொல்ல மாட்டேன். என்னென்ன கவிதை என்பதை நான் அங்கே சுட்டிக்காட்டலாம் நினைக்கின்றேன். முதலாம் நேசம் வேற என்று சொன்னால் இந்த ஒரு நிரம்ப கவிதை இருக்கு. அவர் நிரம்ப இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். எவ்வாறு என்று சொன்னால் இந்த மனிதம் மறந்து என்று சொல்லி ஒரு கவிதை ஒன்றை 32 பக்கத்தில் சொல்லுவார். மனிதம் மறந்து என்று சொல்லி 32 பக்கத்தில் ஒரு கவிதை என்று சொல்லுவார். அதுல ஜேசலனுடைய இன்றைக்கு ஜேசலன் இருக்கக்கூடிய அந்த பதவி அல்லது அவருடைய அந்த நான் உண்மை கவிஞனாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்துக்கு என்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்பதற்கான ஆதாரம் அல்லது அவருடைய அந்த மனித மனம் எங்கே இருக்கிறது என்பதை இங்கே நல்ல அழகாக சொல்லுவார். இந்த கோயிலுக்கெல்லாம் ரொம்ப செலவு செய்வாங்க, அதை சொல்லுவார். அடுத்தவன் பசி கண்டு துடிக்கவோ, அடுத்தவன் விழி கண்ணீர் துடைக்கவோ, அடுத்தவன் வலிதண்ணை தணிக்கவோ, அடுத்தவன் ரத்தம் உறைவிக்க செய்யவோ, அடுத்தவர் துயர் கேட்க முயலவோ, அடுத்தவன் சுமைதன்னை பகிரவோ, அடுத்தவர் குதவவோ எண்ணிடாய், ஆண்டவருக்கு அள்ளி இறைக்கிறாய். நீ ஆண்டவனுக்கு அள்ளி இறைக்கிற அதே ஆண்டவனே குறைய விடல. இந்த மனிதன் ஆண்டவன் எப்படி யோசிக்கிறான் சொன்னால் என்னை போலயே இந்த இறைவனும் கூட ஆசாபாசம் நிறைந்தவன் நினைக்கிறான். அதுக்கு சொல்லுவார், ஆண்டவன் உன்னை போல் சிறியவன், ஆசாபாசங்கள் ஆயிரம் கொண்டவன், வேண்டும் அது இது என்று அலைபவன், விருப்பை அடைந்திட அங்கலாய் தாடுவான், தன் நலத்தோடு இருந்தாலே போதும் என்று தவிப்பவன் என உந்தன் இயல்பெல்லாம் ஆண்டவனுக்கு எறிகிறாய், மனிதத்தை எண்ணிடாய். அப்ப நீ இந்த மனிதர்களையோ அல்லது மனிதத்தையோ கொஞ்சம் கூட நினைக்காமல் என்னை போலவே ஆசாபாசம் உள்ளவன் மனிதன் என்று சொல்லிக்கொண்டு இந்த மனிதர்களை பற்றி யோசிக்காமல் நீ இவர்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். இது சாம்பிளுக்கு ஒரு கவிதை தான் சொல்லிடுறேன். அதுல நிரம்ப இருக்கு. அந்த பட்சிகளின் மாநாடு ஒரு கவிதை சொல்லுவார், உண்மையானது பட்சிகளின் மாநாடு பார்க்கிறேன். சில வெளிப்படையா சொன்னால் ஜேசுரனுக்கு பிரச்சனையா இருக்கும், அரசு சம்பந்தப்பட்டது. ஆனா அவர் அதை யார் யார் எப்படி எப்படி எடுக்கிறார்கள் எடுத்துக்கொள்ளட்டும். அந்த கவிஞருடைய மன திருப்தி அவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த கவிதைகள் வந்து சொற்களாக இங்கே விழுந்திருக்கின்றன. அதற்கூடாக இந்த மனிதர்களை இந்த சமூகத்தை அவன் எவ்வாறு நேசித்தான் என்பது மிக அழகாக வருகிறது. ஒரு பெண்ணை பற்றி சொல்லுவார், நீ எல்லாம் இப்படி இப்படி இந்த அனுபவம் நீ எல்லாம் ரொம்ப பிரச்சனை அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கிறாய். அவருடைய கதையை கேட்கிறார், கேட்டுக்கிட்டு கதை சொல்வார், உன்னுடைய கதைகள் எல்லாம் நான் என் வளவில் இருக்கின்ற அடியிலே என் வளவின் பின்புறத்தில் இருக்கின்ற கிணற்றுக்குள் நான் உன்னுடைய அந்த கதைகள் எல்லாவற்றையும் நான் புதைத்துக் கொள்கிறேன். உண்மை இதுதான். இந்த சூழல் என்ற இன்றைக்கு எங்களை கைதிகள் கைதியாக்கிவிடும், அதாவது சொல்லுவார்கள் சூழல் கைதிகள் என்று சொல்லி. நாங்கள் நினைக்கின்ற சில காரியங்களை சரியாக செயற்படுத்த முடியாமல் இருப்பது, சாதாரணமாக செய்ய வேண்டியவற்றை செய்யாமலும் பிழையான காரியங்களுக்கு துணை போகக்கூடிய அளவும் கூட இருக்கின்ற அந்த நிலைமை. ஆகவே இந்த வகையிலே ஜேசிலிடம் தமிழ் இன்றைக்கு பாடிய தமிழ்தாய் வாழ்த்திலிருந்து இன்று சமகாலத்தில் இந்த மனிதர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் வரை எல்லாவற்றையும் இங்கே அவர் கவிதையாக தந்திருக்கின்றார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அவர் எழுதுவது மரபு கவிதை என்பதை தவிர இது கவிதை, இதுவும் கவிதைதான். ஆகவே இதுல ஜெயசிலனுக்கு இனிமேலும் இந்த இவ்வாறான ஐயப்பாடு வர தேவையில்லை. என்னை வந்து நான் மரபு கவிதை எழுதுவதால இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் என்னை தனித்து விடுவார்களோ அப்படியே தேவையில்லை. முதலாவது கவிதையா இருக்க என்பது முக்கியம். ஆகவே அண்மை காலத்தில் இன்றைக்கு நாங்கள் கதைக்கக்கூடிய விடயம் யாழ்ப்பாணத்தில் இந்த முள்ளிவாய்க்கலுக்கு பின்னர் முள்ளிவாய்க்கல் அவலங்களை, அகமும் புறமுமான அவலங்களை யார் பதிவு செய்திருக்கிறார்கள்? குறிப்பாக பலர் புறவயமான அனுபவத்தை தான் பலர் பதிவு செய்திருக்கிறார்கள். அகவயமான அனுபவம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. அது உள்ளிருந்து வந்தவர்களிடமிருந்து வர வேண்டும். அவ்வாறான அனுபவங்கள் அண்மை காலத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி எல்லாம் பலர் பலவிதமாக கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஜெய்சிலனும் கூட தான் கண்டு கேட்டு உணர்ந்தவற்றை இங்கே இந்த தற்காலத்தையும் கூட கவிதையாக்கி இருக்கின்றனர். அந்த வகையிலே சந்தமுடைய கவிதை சொல் வந்து மிக அழகாக இந்த கவிஞரிடம் வந்து விழுகின்றது. சொற்களுக்கு இங்கே பஞ்சமில்லை. அவர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கார், எவ்வாறு இந்த சொற்களை நீங்கள் தேர்ந்து கொள்கிறீர்கள் சொல்லுவார். எவ்வளவு சில இடங்களை நாங்கள் எழுதியிருக்க எல்லா கவிதைகளும் ஒரே போல இருக்கு. சில இடங்களை நாங்கள் 10 கவிதைகளுக்கும் 10 கவிதையும் ஒரு கவிதை தான். திருப்பி திருப்பி எப்படி பார்த்தால் ஒரே விஷயம் தான். புதிய சொற்கள் எங்களுக்கு வந்து சேரும் போதும் அல்லது புதிய பிரச்சனைகளை நாங்கள் உள்வாங்கும் போதுதான் கவிதைகள் வந்து வித்தியாசமான வெளிகளை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வகையிலே எங்கள் இந்த பிரதேசத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல கவிஞர், அவர் சேவை செய்வதற்கு நல்ல பொருத்தமான ஒரு பதவி அவருக்கு வாய்த்திருக்கிறது. அதைவிட மிக அன்பாக எல்லாருடன் பழகக்கூடியவர், ஆகவே ஈழத்து இலக்கிய வரலாற்றில், அதாவது கவிதை வரலாற்று, தொண்ணூறுகளுக்கு பின்னரான அந்த கவிதை ஓட்டத்தில் மிக முக்கியமாக ஒரு கவிஞராக மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். அவருடைய அந்த பணி தொடர வேண்டும். மேலும் மேலும் அவர் பலவிதமாக இங்கே குலசிங்கன் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த நூல் சம்பந்தமான அந்த வடிவமைப்பில் கவனம் செலுத்தியிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனா ஜெய்சனை பொறுத்த ஜெய்சன் எடுக்கின்ற ஒரு நோக்கம் அவருடைய அந்த முதலாவது தொகுப்பிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வடிவாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மூன்று தொகுப்பும் ஒரே விதமாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இன்றைக்கு எங்களுடைய எங்கள் மத்தியில நூறு வெளியிடுவர்கள் எல்லாம் அந்த பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிற எல்லா இடம் தான் அப்படியே அந்த ஐயா சொன்னது போல மேல் வரிசையில இருந்து அப்படியே உடல்ல வேற நம்முடைய வாழ்த்துறை அணிந்திருந்து சொல்லி சிலையங்கள் அந்த படைப்புக்கு உள்ள போவதற்கு பெரிய தடங்களை ஏற்படுத்தப்படும். ஆகவே இது தான் எழுதியதை இங்கே தந்திருக்கின்றார். நாங்கள் படிக்க வேண்டியது, இந்த சமூகத்துக்கு இதனால் ஏதாவது கிடைக்குமாக இருந்தால் அதுதான் மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு எதிர்காலத்தில் அவர் தொடர்ந்தும் இந்த கவிதை வழியில் பயணிக்க வேண்டும். ஈழத்தில் கவிதைவானில் அவர் ஒரு நல்ல கவிஞராக மதிக்கப்படுகின்றார். அவருடைய முயற்சிகள் தொடர வேண்டும், எழுத்து முயற்சி தொடர வேண்டும், சமூகத்துக்கான சேவை தொடர வேண்டும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
தந்தையிற்கும் தாய்க்கும் மக்கள் இனமேந்த தமிழ்நாடு தனக்கும் என்னால் திரைகளவு பயனேதும் கிடைக்கும் என்றால் யான் செத்துளியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்றார் பாரதிதாசன். அதே போலத்தான் புண்ணேஸ்வரன் அவர்களும் எங்களுடைய ஆக்கங்களால் சமூகத்துக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும், அப்படி ஒன்றை ஈத்த ஜெயசீரன் தந்திருக்கிறார் என்று அடித்து சொல்லி இருக்கின்றார். மரபு கவிதையா நவீன கவிதையா என்று போட்டி வைக்க வேண்டிய தேவையில்லை. தொன்னூறுகளின் பின்னரான ஈழத்து கவிதை தளத்தில் ஈத்த ஜெயசீரன் பெயர் பொறிக்கப்பட்டு விட்டது என்பதனை வெளியுறவுத்துறையூடாக ஆணித்தரமாக வழங்கிச் சென்ற எஸ் புண்ணேஸ்வரன் அவர்களுக்கு வடமராட்சி வடக்கு கலாசார பேரவையின் சார்பிலே மனம் நிறைந்த நன்றிகள். நூல் வெளியீடு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே வட மாகாண முன்னாள் பிரதம செயலாளர் உயர்திரு ஆ சிவசுவாமி அவர்கள் பிரதிகளை வெளியிட்டு வைக்க வடமராட்சி மண்ணின் மூத்த இசை நாடக கலைஞர் கலாபூசணம் பரதாயசிங் அவர்கள் முதற் பிரதிகளை பெற இருக்கின்றார். ஆம், வடமராட்சி வடக்கு பிரதேச கலாசார பேரவையின் தலைவரும் பிரதேச செயலரும் ஈழத்தின் முக்கிய கவிஞர்களில் ஒருவருமாகிய ஈத்த ஜெயசீலரின் எழுதாத ஒரு கவிதை என்கின்ற நூலின் முதல் பிரதிகளை முன்னாள் வடக்கு மாகாண செயலாளர் ஆ சிவசுவாமி அவர்கள் வெளியிட்டு வைக்க ஈழத்தின் முக்கிய இசை நாடக கலைஞர் கலாபூசணம் பரதாயசிங் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். சிறப்பு பிரதிகள் வழங்கப்பட இருக்கின்றன. சிறப்பு பிரதிகளையும் வழங்கி சிறப்பிக்குமாறு வடக்கு மாகாண முன்னாள் பிரதம செயலாளர் உயர்திரு ஆ சிவசுவாமி அவர்களையே அன்போடு வேண்டுகின்றேன். நூல் நயப்புரைகளை வழங்குவதற்கு ஈழத்திலே நன்கு அறியப்பட்ட மூவர் வந்திருக்கின்றார்கள். முதலாவதாக நயப்புரையை வழங்க இருக்கின்றார் கவிஞர் பெரிய ஐங்கரன் அவர்கள். ஈழத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலும் அவருடைய கவி ஆக்கங்கள் பிரசுரமாகிக் கொண்டிருப்பதை எல்லோரும் அறிவீர்கள். இப்பொழுது கவிஞர் பெரிய ஐங்கரன் அவர்கள் நயப்புரையோடு உங்கள் முன்.
வணக்கம். தனித்தனியே வணக்கம் சொல்வதற்குரிய நேரம் இல்லையாதலால் நேரடியாகவே நயப்புக்குள் இறங்குகிறேன். உண்மையில் கவியர் ஏசிலனை பற்றி இரண்டு ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு கவிதைக்குள் வருகிறேன். இங்கே சொல்லப்பட்ட விடயத்தை தொகுத்து சொல்லி போட்டு, கனவுகளின் எல்லை 2001, கைகளுக்குள் சிக்காத காற்று 2004, அதற்கு பிறகு 9 வருடங்களுக்கு பிறகு இப்போது எழுதாத ஒரு கவிதை 2013, இவ்வளவுதான் அவருடைய படைப்பு. அதற்கு பிறகு பிரசாந்தன் தொகுத்த ஈழத்து 20 நூற்றாண்டு கவிதை, அவருடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு பரணி தொகுத்த நதியில் உறவாடி என்ற நூலும் அவருடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. ஆக மொத்தம் அவருடைய கவிதைகள் இவ்வளவு. இதனை வைத்துக் கொண்டு ஜெயசீலனுடைய கவிதை நயப்புக்குள் இறங்கலாம் என நினைக்கிறேன். உண்மையில் முருகையன், சோபா, கல்வயல் போன்றவர்களுடன் மட்டுமல்லாமல் அப்துல் ரஹ்மான், மேத்தா போன்றவர்களும் கூட கவியரங்கத்திலே பங்கு பெற்றிய ஆளுமை கவித்துவம் அவருடையது, அதை மறந்துவிடக்கூடாது. ஒன்று நாங்கள் சொல்லியாக வேண்டும், மரபு புதுசு இரண்டு இருக்கிறது. ஜெயசீலன் ஒரு மரபு கவிஞர். அவருடைய கவிதைகளை புரிந்து கொள்ளாமல் பலர் அவரை கவிஞனாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். உண்மையை நான் சொல்ல வர விடயம் என்னவென்றால், மரபை அறிந்தவன் அவரை போற்றுவான், உயர்த்துவான். அந்த மரபினுடைய சுவையை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் அவருக்கு நவீனம் தெரியாது, புதுசு தெரியாது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. மரபு தெரிந்து கொண்டு அவருடைய கவிதையை அணுகி பார்த்தேன். அற்புதமான கவிதையாக இருப்பதை என்னால் கண்டுகொள்ள முடிந்தது. நயப்புக்கு சில உதாரணங்களை இங்கு தருவதற்காக வந்திருக்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து இங்கே பாடப்பட்டது. உண்மையில் பாடுகிற பொழுது உள்ளம் உருகின்ற ஒரு நிலையை நாங்கள் கண்டோம். பாருங்கள், புதுமைகள் கோடி புகுந்தூரை மாற்றி புயலாயின் புயலாய் அலைக்கும் கலிகாலம். பாருங்கள் என்ன அற்புதமாக அப்படி சந்தம் வந்து விழுகிறது. பாருங்கள், புதுமைகள் கோடி புகுந்தூரை மாற்றி புயலாய் அலைக்கும் கலிகாலம். எழுசீர் ஆசிரிய விருத்தம் அப்படி அற்புதமாக வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், பொருள் போன போக்கில் புதிராக வாழ்க்கை புலம் போன்று மேற்கில் சுகம் தேடும். இதற்குள்ளும் சொந்த அடையாளம் காத்து இணைநான் குவிக்கு என ஓதும் இருமாப்பில் ஆடும் தமிழே. அப்படி அந்த கோசை நயம் அப்படியே விழுந்து கொண்டிருக்கிறது. இதிலே தமிழுடைய அந்த உணர்வுகளை அப்படியே தந்திருக்கிறார். இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கவிதைக்குள் இருக்கின்ற அவருடைய உணர்வு மட்டுமல்ல, தமிழுடைய பெருமையும் அப்படியே அடுக்கி அடுக்கி அப்படி வந்து கொண்டிருக்கிறது. அதைவிட பாருங்கள், அந்த கவிதையுடைய அடுத்த கவிதை இன்னும் அற்புதமான ஒரு கவிதையாக இருக்கிறது. உனதன்பு சேகல் என மண்ணில் நாங்கள் உயிர் வாழல் ஒன்றே பெரும்பேறு. பாருங்கள் அந்த ஓசை சந்தத்தை பாருங்கள். உனதன்பு சேகல் என மண்ணில் நாங்கள் உயிர் வாழல் ஒன்றே பெரும்பேறு. உடன்கட்டை ஏறி உனைக்காக்க நிறு உயர்ந்தோரை போற்றும் வரலாறு. அது என்ன உடன்கட்டை ஏறி உனைக்காக்க நிறு? எப்பொழுது உடன்கட்டை ஏறுவார்கள்? தமிழ் எப்பொழுதெல்லாம் செத்து செத்து விழுந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழை காப்பாற்றுவதற்காக கவிஞர்கள் அறிஞர்கள் உடன்கட்டு ஏறி தமிழை காப்பாற்றினார்கள். அற்புதமாக அந்த அந்த வரலாற்று பாரதியாரை ஆறு மூணாவதர் போன்றவர்களை அந்த அந்த தமிழுடைய பெருமைகளை அப்படியே சொல்லிக் கொண்டு வரார். பாருங்கள், உடன்கட்டு ஏறி உனைக்காக்க நிறு உயர்ந்தோரை போற்றும் வரலாறு. உனது உண்மையான வயது என்ன? தமிழுடைய வயது என்ன? யாரும் கணிக்க முடியாது. அற்புதமாக சந்தத்தில் சொல்லுவதை பாருங்கள். இன்றும் உயிர்ப்பாய் குலுங்கு மொழிலோடு. அது என்ன குலுங்கு மொழிலே? குலுங்குறது இளமையினுடைய அடையாளம். தமிழுக்கு இளமை இருக்கிறது குலுங்கு மொழிலோடு. உன நெஞ்சில் வைத்த துணிவால் எய்த்து உயர்வோம் புதுக்கில் மதிப்போடு. பாருங்கள், கவிதையை நாங்கள் இப்படியே பொருளோடு ரசித்து விட்டால் போதாது, இன்னொரு விடயம் இருக்கிறது. அதற்குள் நாங்கள் சென்று பார்க்க வேண்டும். இந்த கவிதையில பாருங்கள், முன்னுக்கு எதுக வைக்கல, எதையை கொண்டே பின்னுக்கு வைக்கிறார். பெரும்பேறு வரலாறு எழிலோடு மதிப்போடு என்று எதையை கொண்டு பின்னுக்கு வைக்கிறார். முன்னுக்கு அப்படியே மோனியோட நிறுத்தி விடுகிறார். இதில் என்ன அறிமா? தமிழை வாழ்த்தி பாடுகிறார். தமிழே நீ அன்றிருந்ததை போல இன்றும் சிறப்பாக இருக்க வேண்டும், எந்த காலத்திலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த எதையை கொண்டே பின்னுக்கு வைக்கிறார். இதுக்கு மரபில இயவித்தோடு என்று பேர். அற்புதமாக அந்த இயவித்தோட மூலம் தமிழ் இன்னும் குலுங்க வேண்டும், மதிப்போடு உயர வேண்டும் என்ற அந்த அற்புதமான அந்த விடயத்தை அந்த இந்த சந்தத்தின் மூலமாக இயவித்தோட மூலமாக அவர் சொல்லிவிடுகிறார். அடுத்து பாருங்கள், இன்னொரு ஒரு நயப்பை பார்ப்போம். இந்த ஒரு வெண்பா எழுதியிருந்தார், ஒரு அற்புதமான வெண்பா. பாருங்கள், காலப்புள்ளையோ கலகக்கோள் தொந்தரவோ நூலர்ந்த பட்டமானோம் நொந்து போனோம் வேலவனே என்றும் வினேகலும் என்றும் விதிதளியும் இன்றும் உரைக்கலே. இந்த வெண்பாயிலே அப்படியே தலை தட்டவே இல்லை, அப்படியே வெண்பு அமைகிறது. பாருங்கள், காலப்புலியோ கலகக்கோள் தொந்தரவோ நூலர்ந்த பட்டமானோம் நொந்து போனோம் என்று சொல்லுகிறார். இதுல ஒரு சந்தேகம் எனக்கு என்னவென்றால், நூலர்ந்த பட்டமானோம் இந்த வெண்பாவிலே பாருங்கள், பட்டமானோம் சண்டு நெடில் வருகிறது. அப்படி சண்டு நெடில் வரக்கூடாது. மன்னர் விழித்தாமரை பூத்த மண்டபத்தே பொன்னின் மடப்பாவை போய் புக்காய். மடப்பாவை ஒரு நெடில் தரும். மூடர்முனே பாடல் விழுந்தால் அறிவாரோ ஆடெடுத்த தென் புலியூர் ஒரு நெடில் தரும். இதுல சண்டு நெடில போட்டிருக்கிறார். ஏனென்று சிந்திச்சு பார்க்கிற பொழுது இந்த மரபை அறைந்து கொண்டு மீறுதல் இருக்கிறவா அங்கதான் சுவ. பாருங்கள், காலப்புலியோ கரகோல் தொந்தரவோ நூலர்ந்த பட்டமானோம் ஏன் சண்டு நடில் போட்டார் தெரியுமா? வரக்கூடாது. மரம் மீறுற ஏன் மீறுற? நூலர்ந்த பட்டம் அப்படியே பறந்து கொண்டே அப்படியே போகும். அந்த அந்த பட்டம் பறந்து கொண்டு போறதே அப்படியே நெடில் அப்படியே எங்களுக்கு அந்த மரம் மீறி எங்களை துன்பத்தை சொல்றார். கால புளியோ கலகக்கோள் தொந்தரவோ நூலர்ந்த பட்டமானோம் மரபை மீறினாலும் பொருள் மீறக்கூடாது என்பதில் நூலர்ந்த பட்டமானோம் என்று கண்டு நடுவில் சொன்னார். இங்க இன்னொரு விஷயம், செப்புலோசை வெண்பாக்குரிய செப்புலோசை குறைகிறது. இந்த பாட்டை சங்கராபத்தில் பாட முடியாது, குறைகிறது. இது எப்படி மாத்திரம் என்றா, நூலர்ந்த பட்டம் போல் வந்து போனோம் என்றால் சரி, ஆனாலும் அந்த ஒரு நெடிலே அவர் வைத்து அந்த பொருளுக்கு சுவை சேர்த்திருக்கிறவா, அற்புதமா. இதைத்தான் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு முறையிலும், மரபை அறிந்து கொண்டு மீறினால் அது புரட்சி, தெரியாமல் மீறினால் அது வறட்சி. இந்த மரபினுடைய சுவைகளை அறியாமல் பலர் மீறுகிறார்கள், மரபினுடைய அந்த அற்புதத்தை தெரியாமல் மீறுகிறார்கள். சிறியாந்தியார் ஒரு பாட்டு பாடுவார், அற்புதமான பாட்டு. சங்காலத்திலே நான் சங்கால பாடல்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அடிக்கடி நான் மேடைகளை சொல்லுவேன். ஆனா ஒருக்கா சொன்ன மேடை இன்னொரு, ஒருக்கா சொன்ன பாடல் இன்னொரு மேடையில் நான் சொல்வதில்லை. பூ இடைப்படினும் ஆண்டு கழிந்தனவே, ஒரு தலைவன் ஒரு தலைவி ரெண்டு பேரும் காதலிக்கிறார்கள், அன்பாக பேசுகிறார்கள். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பூ விழுந்தா கூட அந்த ஒரு சொற்ப நேரம் கூட ஒரு பெரிய ஒரு வருஷமாகி போய்விடும் என்று அவள் கருதுகிறாள். இத எப்படித்தான் பாட்டுல சொன்னாலும் புரியாது. பாருங்கள், சிறைக்குரியாந்தியார் ஒரு அற்புதமான உத்தியை கையாளுகிறார். எப்படி என்றா, பூ இடைப்படினும் ஆண்டு கழிந்தனவே, ரெண்டு பேருக்கு உண்மையில அகவல் பாவில, நல்லா கவனிங்க, அகவல் பாவில மாச்சீரும் விளச்சீரும் தான் வரணும், காட்சி வரலாம். இங்க எப்படி சொல்றேன் பாருங்க, யா பரந்தாங்களுக்கு தெரியும் தகவல்ல, பூடை படினும் யாண்டு பூ இடையில வந்தாலும் பரிசம் கூடவாயிருக்கு. இது எப்படி சொல்றா, யாண்டு கழிந்தனவே என்று மூன்று அசை இருக்கு, அந்த மூன்று அசையை பயன்படுத்தி வருடம் பெரிதாக இருக்கிறது என்பதை உருவத்தில் காட்டுகிற புரட்சி அன்றை நடந்திருக்கிறது. அப்ப மரபை அறிந்து கொண்டு முடிவது அற்புதமான செயல். இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த விண்பாக்குள் பாருங்கள், கால புளியோ கலகோ தொந்தரவோ இதெல்லாம் கேட்டுப்பட்டு கடைசியா கேட்ப, இன்றும் உரைக்கலே ஏன் முருகன் கேட்கிறார், இன்றும் உரைக்கலே ஏன். இந்த விண்பாவில விடைக்கு கேள்விக்கு விடை இருப்பது, ஏன் என்று முடிக்கிறார். விண்பாவில நாள் மலர் காசு பிறப்பென்னும் நான்கும் வெண்பா வீட்டின் மேவிடும் சீரே. எனவே இதுல பாருங்க, நாள் வாய்பாடு அப்படியே விழுகிறது, அதை வச்சுக்கொண்டு பாருங்க ஏன் என்று முடிக்கிறார். பிறகு நாங்கள் வெண்பா தொடங்கினால் இன்னும் அற்புதமான புரட்சியா இருக்கு. ஏன் காலப்புலையும் இன்று முறைக்கலையே முருகா, நீ எங்களுக்கு எங்கடையும் சொல்லலையே, நாங்கள் துன்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று முறைக்கலையே ஏன் என்று கேட்டு போட்டு திருப்பி கொள்ளுங்க, இன்று முறைக்கலையே ஏன் காலப்புலையோ, அதுங்கட காலத்தில் புளியோ கலகக்கோல் தொந்தரவோ, ஏனப்பா நீ எங்களுக்கு அதை உரைக்கல முருகா, நூலர்ந்த பட்டமானோம் வந்து போனோம், ஏன் நாங்கள் நூலர்ந்த பட்டமானோம் என்று அப்படியே அந்த வெண்பாவில் அழுத்தி அழுத்தி சொல்லுகிற அந்த அற்புதம் இருக்கிறதல்லவா. உண்மையில படிக்கிற பொழுது அந்த நலவெண்பாவிலேயே பார்த்த மாதிரி அந்த தலை தட்டாமல் வெண்பா பாடுகின்ற அற்புதம் வியக்க வைத்திருக்கிறது. இந்த இடத்திலே எனக்கு யாப்பை சொல்லி தந்த பண்டிதர் பரந்தாமனவருடைய பாதங்களில் விழுந்து வணங்குகிறேன். இன்று இங்கிருக்கின்றவர்களில் அவர்தான் யாப்பிலே துறை போனவர். அடுத்த பாருங்க இன்னொரு விஷயம், உண்மையில அந்த யாப்பை எவ்வாறு நாங்கள் படிக்க வேண்டும் என்பதை அவர்கிட்டயே படித்து ஆக வேண்டும். பாருங்கள் சொல்லுவார், அந்த இங்கே சொல்லப்படுகிற பாட்டு அதனுடைய சுவையை நான் பருக பெருக ஆனந்தமாக இருக்கிறது. யாப்பிலே கல்லால மரநிழலில் கருணை கூர்ந்த கடவுள் நான் காணவில்லை, இங்கே சொல்லப்பட்ட பாட்டு. ஆனால் அதுக்குள்ளே நான் கண்ட சுவை பல இருக்கிறது. போதிகின்ற நல்ல மர நிழலே ஞானம் பெற்றும் நடக்கவில்லை நான், ஏதும் சிலுவதுக்கு இல்லையர் ஒன்று இல்ல உயிர் அன்றிருந்து உயர்த்து ஊருக்கு இறைதூதன் என்னும்படி நான் உயரவில்லை, வெல்வதற்கே பிறந்திருந்த அசுரர் போலும் விளையவில்லை, வெறும் நரன் என்பினால் வெல்வேன். சரி, என்ன சொல்றார், இது என்ஜி திருத்தம் 32 சொல், 32 சீர். அந்த சீரில சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சு போறோம். அப்படியே யோசிச்சு கொண்டு வர என்ன, சிவனை சொல்லுவனும் இயேசுவை சொல்லுவனும் எல்லாரையும் சொல்லுவனும் அப்படியே சிந்தித்துக் கொண்டு கவிஞர் வருகிறார். அந்த மரபில் உள்ள சிக்கல் அதுதான் பாருங்கள், சொல்லவும் வேணும் சொல்லவும் முடியாது, அதுதான் கவித்துவம். எப்படி அடுக்கிறார் பாருங்கள், கல்லால மரங்களில் கருணை கூர்ந்த கடவுள் நான் காணவில்லை, நால்வருக்கு சிவன் அறமுறைத்த வரலாறு கல்லால விரிச்சது கீழே. எனவே நான் நாலு முனிவர்கள் ஒருவனாக இருந்து சிவனை காணவில்லை அப்பா. உண்மையில் இந்த நூலுக்குள் இந்த நூலுக்கு இந்த கவிதை உச்சம் என்பேன், ஆதாரம் சொல்லுகிறேன். கல்லால மரலில் கணகுந்த கடவுள் நான் காணவில்லை, நான் சிவனை காணுகின்ற பேர் பெறவில்லையப்பா. போதிகின்ற கவனிங்க, போதி என்ற நல்ல மர நிழலே ஞானம் பெற்றும் நான் நடக்கவில்லை, போதி மரத்து கீழே புத்தனாக இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, ஏதும் சிறுவதூக்கி இல்லவீர் என்றிருந்து உயிர் தூர்த்து இறைந்தபடி நான் உயரவில்லை. சரி, இவ்வாறு சொல்லிக் கொண்டு வந்து கடைசியா ஒரு விடயம் வைக்கிறார் பாருங்கள். வெல்வதற்கே பிறந்திருந்த அசுரர் போலும் உடையவில்லை, அசுரம் வந்து கொடுமைதானே செய்தாங்க. சிவனை சொன்னார், இயேசுவை சொன்னார். அடுத்த விஷயம், ஏதும் சிலுவை தூக்கி இல்ல உயிர் என்றிருந்து உயிர் தூர்த்து இறைந்ததன்படி நான் உயிரவில்லை. இல்ல பாருங்கள், அற்புதமான விடயம், பொருள் மயக்கம் இருக்கிறது. என்ன பொருள் மயக்கம்? ஏதும் சிலுவை தூக்கி இல்ல உயிர் என்றிருந்து உயிர்த்து ஊர்த்து இறைந்ததன்படி நான் நடக்கவில்லை. சிலுவை தூக்கினது இயேசு, இறைந்ததன் நபி. இதுல என்ன முரண்பாடு? ஏதும் சிலுவது என்னென்ன மரபின் சிறப்பு அதுதான், சொல்ல வந்தவர்கள் தான் சொல்லி போடணும், ஆனா சொல்ல முடியாது. எப்படி சொல்றேன்னு பாருங்க, நான் நச்சு நச்சு வியந்தேன், மரபு அறிந்தவர்கள் மட்டும் வியக்கல. ஏதும் சிலுவதுக்கு இல்ல உயிர் என்றிருந்து உயிர்த்து ஊருக்கு இறைவு என்னும்படி நான் உயிரவில்லை. பாருங்க, இதுல வேற ஏதாவது தடயம் இருக்கா? இந்த எஞ்சியில் இருந்ததுல வேற ஏதாவது தடயம் இருக்கா? இயேசுவையும் நபியையும் ஒன்றாக நினைப்பதற்கு தடயம் இருக்கா என்று சிந்தித்து பார்க்கிறவர்கள், நான் ஏதும் என்று ஏதும் என்று சொல்ல, நீ ஏதும் என்று பேச்சு வழக்கு சொல்லு, ஏதும் தான். எனவே அதுல அவர் எங்களுக்கு சொல்லி போட்டார், நான் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றேன், நீ ஏதும் எடுத்துக்கொள். இது மட்டும் காணும் ஆதாரம், மரபுக்குள்ள ஏதாவது இருக்கு. மரபுக்குள்ள ரங்கி பார்த்தா எஞ்சி திருத்தம் தட்டுகிறது தலை அந்த வடியில, அவர் தடுமாறுகிறார். யாரை சொல்வது பாருங்கள், இல்ல உயிர் என்றிருந்து தொல்காப்பியர் செய்யுளியலில் 43வது சூத்திரத்தில் சொல்லுகிறார், குற்றியலுகிற புணர்ச்சி இல்லாட்டி செய்யுளை இல்லை. குற்றியலுகிற புணர்ச்சி இல்லாட்டி செய்யுளை இல்லை, 43வது சூத்திரத்தில் சொல்ல அப்படி சொல்லி போட்டார். தொல்காப்பியர் சொன்னதை எனக்கு குரு சொன்னது அவருக்கு முருகன் சொல்லாமல் விடுவார். அப்படி இருந்தும் குற்றியலுகிற புணர்ச்சியை தவித்தார். இல்ல உயிர் என்றிருந்து என்றிருந்து அதுல குற்றியல புணர்ச்சி சேர்ந்திருக்கிறார். உயிர்த்து குட்டியலுகுரம் ஏன் அந்த புணர்ச்சியை தவித்த புணர்ச்சியும் உயிர்த்து ஊருக்கு சேர்த்தா அங்க தளர்ந்தது. அங்க ஒரு அசகுறையுது, ஒரு அசகுறையுது என்றிருந்து ஊருக்கு அதுல தூணா இந்த அளவரம் அப்படியே அச அதுல குறையுது. சரி, இப்ப பாருங்க, சைக்கிள்ல போறான், நான் கேட்கிறேன் ஏத்தி கொண்டு போண்டு, அவன் சொல்றான் சைக்கிளை ஆட்டி காட்டுறான், ஏத்த முடியல நான் இல்லையா, இது செயலால காட்டுறான், வாயால சொல்லாம செயலால காட்டுறான். பாருங்க, அப்படியே வச்சு பார்த்தா ஒற்றி விதமான சிக்கல் யாப்பு பொருந்தி இருக்கு. சிந்திக்கிறவனுக்கு அப்படியே அந்த குட்டியலோர புணர்ச்சியை தவித்து பார்த்தா அற்புதம், ஆனா குட்டியலோ புணர்ச்சியை உருவி உருவி பார்த்தா இன்னும் அற்புதம். என்னென்றால், அந்த குட்டியலோ புணர்ச்சியை தவித்து அதுல ஒரு சீர குறைச்சது, அதுல ஒரு அசைய குறைச்சது, அதுல இன்னும் விஷயம் இருக்கு. எனவே அதோட நிப்பாட்டி, அந்த அசையோட நிப்பாட்டி முதல் இயேசு பிறகு நபிக்கு பிரிச்சு எங்கள் அக்குறான ஆக்கி இருக்கிறேன். சரி, அப்பால வருகிற பொழுது எங்க பிரிக்கணும்னு சொல்ற பாருங்க, சிலுவை தூக்கி இல்ல உயிர் என்றிருந்து அந்த சீர் பிரயத்தனை படி படி அவளாம் இயேசு. ஊருக்கு இறைதூதன் என்படி நான் உயிரவில்லை, அது நபி. சேர்த்தும் பேர் பிரிச்சும் பேர் என்பதற்கு ஏதும் என்று அந்த அந்த எங்களுக்கு அந்த அசை மிக முக்கியமானது, அதை சேர்த்து தாருங்க. அடுத்த விஷயம், வெல்வதற்கே பிறந்திருந்து அசுரர் போலும் உழையவில்லை, அது என்னடா? அது சிவனை பற்றி சொல்லி, நபியை பற்றி சொல்லி, இயேசுவை பற்றி சொல்லி போட்டு, புத்தனை பற்றி சொல்லி போட்டு, சாதாரண அசுரை பற்றியா கடைசியா சொல்லணும்? என்னடா என்று சிந்திச்சு பார்த்தா, ஒருவன் நடிக்க போறான் படத்துக்கு, ஐயா நான் பெரியாளா வரணும் நடிக்க போறான். அவனுக்கு அந்த கதாநாயக பதவி கிடைக்கல, கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்கல. சரி, அப்ப வில்லனாச்சு தாங்க, அதுவும் சரி, சாதாரண பாத்திரமா தாங்க என்று பாருங்க. நான் புத்தனாக கூட இல்ல, இயேசுவாக கூட இல்ல, ஒரு ஆறுமாகவே என்னால வாழ முடியல. கடைசியா இறைவனை எடுத்து பொருட்டார்களே, அந்த சாதாரண அசுரராக கூட என்னை ஆக்க கூடாதா என்று கேட்கிறார் பாருங்க. வெல்வதற்கே பிறந்திருந்த அசுரர் போலும் முடியவில்லை, அது என்ன? எங்கே அசுரர் வந்தார்கள்? அசுரர் வருகிற வரலாறு உண்டா? அது என்ன அந்த சொல்லு புள்ளியல்லவா? வெல்வதற்கே பிறந்திருந்த அசுரர் போலும் முடியவில்லை, அங்கதான் இயேசு என்று விடுகிறார். பாருங்க கம்பராமத்துல இந்த கந்தபுராணத்துல என்னுடைய கந்தபுராண குழு அங்க இருக்கிறார்கள், பரராசரியம் பசுபதி போன்றவர்கள் இருக்கிறார்கள். கந்தபுராண குழு நான் கந்தபுராணத்துக்கு பயன் சொல்லுகிற போது அவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். அந்த அப்படியே பாருங்கள், அந்த கந்தபுராணத்துக்கு ஒரு கட்டம் பெறும் முருகன் அந்த சூரன் அப்படியே மரம் ஆயிடுவான், வெற்றிய மரம், மாமரம் மாவுரி சாயலோடும் அப்படியே மாமரம் சாயும், தண்டுரா குழந்த அப்படியே மாமரம் சாய அங்க பாருங்க தண்டு உருவமா சூரன் பெறுவான். சூரன் அப்போ போட்டு வாரான், எப்படி வாரான் தெரியுமோ, சேவலும் மயிலுமாகி சினங்கொடு, சேவலாகி மயிலாகி வருவான், பயங்கர கோபம். தேவர் சேனை காவலம் தனி நாடி, அந்த முருகனை நாடி ஓடி வருவான், சேவலூருக்கும் மயிலாவுக்கும் ஓடி வருவான். ஒன்றுமே செய்ய முடியல, முருகனுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. தான் எந்த நிலையிலும் போராடியாக வேண்டும் உறுதி வரை போரிட்டானே, அதுதான் அந்த வெல்வதற்கே அவன் தோற்கவில்லை, முருகன் தோற்கவில்லை. தீயவை புரிந்தாரேன் குமரவர்கள் திருமுற்றார், தூயவராகி மேலே தொல்கதி அடவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ. அவன் முருகன் என்ன செய்ய தெரியுமா, ஒன்றுமே செய்ய முடியாது. இனிமே சூரன் எதுவுமே செய்ய முடியாது அறிந்த பிறகு அப்படியே ஒரு ஆளுக்கு, எனவே சூரன் அங்கே தோற்கவில்லை, வென்றிருக்கிறான். நாங்கள் முருகனை கும்பிடும் பொழுது அவனையும் கும்பிட்டாக வேண்டும், அதானே அவன் விருப்பம். எல்லா புராண இதிகாசங்களிலும் அசுரர்கள் தோற்கவில்லை பாருங்க. எனவே பிறந்த அசுரர் போலும் விளையவில்லை அப்படி சொல்லி போட்டு பாருங்க. அப்ப நான் அசுர போலும் வரையிலே பாருங்க, வேதனையை பாருங்க. நவீன கவிதை எழுந்த புது கவிதை எழுதுகள் என்ன யாரும் பேசவில்லையே என்ன சிந்திக்கிற, அப்ப வெல்வதற்கே பிறந்த அசுர போலும் நான் விளையவில்லை என்ன யாருமே தூக்கி பார்க்கல. கடந்தியா சொல்றார், செட்டுப்படி கொடுக்கிறார் பாருங்க, வெறும் நரன் என்னால் வாழ்வேன். இதுதான் மரபின் முடிவு சொல்லி போட்டு கடைசியா கடைசி கடைசியா முடிக்கிறார். நீ தூக்கடியும் பரவாயில்ல வெறும் நரன் நீ தூக்கி என்ன பெருசாக்கி பலூன் ஒன்றுமே உங்க வேண்டாம், பலூனை போட்டு போ, நான் வெறும் பலூன், என்னால நடக்க தெரியும். இதுல பாருங்க அவருடைய கடைசி அடியில இப்படியாக இல்ல சொல்லி போட்டு கடைசி அடியில அந்த யாப்பின் உச்சத்தை பயன்படுத்தி அப்படியே முடிச்சு கடைசி அப்படியே வாழ்வேன். இந்த கடைசி சீரை அப்படியே முதல கொண்ட போட்டு அப்படியே பார்த்தன்ற அந்த மரபினுடைய கவிதையுடைய சுப அற்புதமாக இருக்கு. எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரங்கள் இன்னொரு இடத்துல சொல்லிவிட்டு நான் அமர்ந்து விடுகிறேன். பாருங்கள் எப்பொழுதெல்லாம் கவிஞன் எழுதுகிறான் என்றால் கவிதை எழுப்பிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. அவர் சொல்லுவார் பாருங்கள், இதேமோ இடிந்து சோர்ந்து இடருடன் பொழுது, மனுஷனா பிறந்தா பல துன்பங்கள் எல்லாம் நேரும், இதயமோ இடிந்து சோர்ந்து இடருடன் பொழுது. இதயம் என்று இடியும், இந்த புது கவிதைக்காரர்கள் படிமம் என்று ஒன்றை கையாளுவார்கள். படிமம் என்றா என்ன, பல்வேறு விதமான படிமங்கள் இருக்கின்றன. ஒரு படிமம் என்ற மனம் உடைஞ்சிட்டு உடையறது என்ன, போத்தலோ வீடோ ஏதோ அங்க படிமம் வீடு அல்லது போத்தல், இவன் கொந்தளிக்கிறான் என்ற அங்க படிமம் கடல், சொல்ல முடியாத அப்படியே அடுக்கி சொல்வதுதான் படிமம். இங்கே பாருங்கள், இதயமோ இடிந்து சோர்ந்து இடரும் பொழுது, இதயம் இடிக்கிறது அல்லவா, எனவே இதயத்தை ஒரு வீடாக பாருங்க சொல்லுவாரு, இதயம் இடிந்து அப்படியே இடரும் பொழுது கால விதிப்பையினாலே 100 வில்லங்கம் சுமக்கும் பொழுது அப்படியே உயிர் இடிஞ்சுகிறார்கள். அதுக்கு இல்லாலே ஒரு நடந்து போறான், மற்றவன் நடந்து போறான், ஒரு அப்படியே போறான், யாரும் கவனிக்கிறாங்களே இல்ல, இடிஞ்ச விழுந்து பாக்குறாங்களே இல்ல, கால விதிப்பையனாலே 100 வில்லங்கம் சுமக்கும் போது. வில்லங்கம் என்ற சொல்லு அற்புதமான சொல்லு, எது முடிவு அறியா உள்ளம் ஏங்கியே தவிக்கும் போது, முடிவு தெரியாமல் அங்கிப்போம் அங்க போறதா இங்க போறதா என்று முடிவு தெரியாம நிக்கிற கட்டம் அப்பொழுதெல்லாம் உண்மையில கவிதை இருக்கிறதெல்லாம் நாங்கள் தேடி தேடி படிக்கும்போது அற்புதமான விடயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் சொல்ற பாருங்க. நாங்கள் எங்களை என்ன சொல்ல எங்களை அறியாமல் எழுதுகிற பொழுது எங்களுக்குள்ளே கவிதைக்குள்ள முடிவு வந்து எங்க மன போராட்டத்தில் எழுதுகிற பொழுது அதுக்கு ஒரு முடிவு நாங்கள் வந்து போட்டுவோம். அது அந்த மனத்தினுடைய அந்த வலிமை உண்மையான கவிதைக்கு அந்த திண்மை வந்து எது முடிவு அறியா உள்ள எங்கிய தவிக்கும் போதும் இது வழி என காட்டும் கவிதை நடந்து போவேன். இதுதான் வழி நீ போ என்ற கவிதை கதை திறந்து காட்டும் நான் போவேன் சொல்கிறேன். உண்மையில மரபை அறிந்து நாங்கள் படிக்கிற பொழுது மரபினுடைய ஆழ அகலங்களை தெரிந்து வைக்கிற பொழுது உண்மையாளருடைய சுவையை நாங்கள் பகர முடியும். பலர் அந்த மரபு கவிதை படிக்கக்கூடாது மரபு கவிதை எழுதக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நான் ஆராய்ந்து பார்த்த அளவில் அவர்களுக்கு மரபு தெரியாது. மரபை அறிந்து கொண்டு நீ மீறுகிற உண்மையில் பல விடயங்களை கண்டுகொள்ளலாம். கந்தபுராணத்துக்கு பொருள் சொல்லுகிற பொழுது ஒரு பாட்டு வேறு அந்த முருகன் எல்லாரும் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கும் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துகிற பொழுது ஒரு அடி வரும் புள்ளிய குரவர் மாதர் என்று வரும் புள்ளிய குரவர் மாதர் பொறுப்பில் செய்ய மருகன் தானும் என்று வரும். அதிலே நான் அந்த புள்ளிய எல்லாரும் வாழ்த்துகிறார் அப்போது வாழ்த்துகிற பொழுது பெண்களும் வாழ்த்துகிறார்கள். அப்ப நான் பொருள் சொல்லிக் கொண்டிருந்தேன் புள்ளிய குரவர் மாதர் என்பதற்கு நான் பொருள் சொல்லிக் கொண்டிருந்தேன் சேர்ந்திருக்கிற பெண்கள் எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். நான் பொருள் சொல்லி போட்டு வர என்னுடைய கந்தபுரான பசுதியோடு தட்டினார். எனக்கு பயம் அவர் பராசிங்கிறா பயம் ஆனாலும் பொருள் சொல்லுவார் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தாலே தட்டி போட்டு வர சொன்னார். புள்ளிய குறவர் மாதிரி நெஞ்சு பட்டாக்க புள்ளியோ என்ன புள்ளியர் குறவர் மாதிரி புள்ளியாண்டா என்ன புள்ளியாண்டா நான் கழுவுறது தழுவுறது சரி அதை விட வேற என்ன பொருள் இழிவான பொருள் வேற நெருங்கி இருக்கிற பொருள் இங்கு என்ன பொருந்த மாட்டார் பெண்கள் நெருங்கி கொண்டு வாழ்த்துவார்கள் நெருங்கி இருக்கிறது. அப்ப அதுல பாருங்க அவர் சொன்னார் அப்படி அல்ல புள்ளிய குறவர் மாதிரி என்றா கணவனோடு தழுவி இன்புற்றும் குழந்தை பெற்றவர்கள் தான் வாழ்த்தலாம். அப்ப யார் வாழ்த்துக்கிறார்கள் புள்ளிய குறவர் மாதிரி தழுவிய கணவனோடு தழுவி இன்புற்றவர்கள் அப்படி உண்மையில மிரவில ஆழமாக படிக்கிற பொழுது பல விடயங்களை நாங்கள் ஆழமாகவே எங்கள் நாங்கள் தமிழை வளர்க்க முடியாது எங்களை வளர்க்கலாம் மிரவை படித்தால் நாங்கள் எங்களை மேலும் மேலும் வளர்க்கலாம். எனவே எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. இயேசு அவர்கள் சொல்லுவார் சுழல்கின்ற மின் விசிறி சுழன்று சுழன்று சுழல்கின்ற மின் விசிறி சுழன்று சுழன்று தான் களைத்து போனால் பாவம் காற்றுக்கே போகும். இப்படி பல விதமான புது கவிதைக்காரர்கள் சொல்லுகின்ற படிமங்களையும் குறியீடுகளையும் அவர் கையாண்டிருக்கிறார். அவர் மரபுக்குள் ஊடாக கையாள்வதால் நாங்கள் தவறப்படுகிறோம். எனவே உண்மையில் யாப்பி அறிந்தவன் அவருடைய கவிதையை ஆராய உட்பட்டால் அதுக்கு பலவிதமான ரகசியங்கள் யாப்பினுடைய நுணுக்கங்களை கண்டுகொள்ள முடியும் என்று கூறிவிடவிருக்கிறேன்.
வேறினால் அது வறட்சி என்று சொல்லி ஈழத்தின் முருகையின் கையில் சோஃபாவுடன் இணைந்தவர் அப்துல் ரஹ்மான் மேத்தா போன்ற அற்புதமான கலைஞர்களோடும் இணைந்தார் என்ற வாழ்த்து அந்த உதயனை வழங்கிச் சென்ற கவிஞர் பெரிய அங்கிரனுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு அடுத்து நூல் நயப்புறையில் இணைந்து கொள்கின்றார் இளம் எழுத்தாளர்களில் முக்கியமான ஒருவர் சீனா உதயகுமார் அவர்கள்.
விழாவிற்கு வருகின்ற பொழுது இப்படி இருந்த நான் சற்று முன்வரை நான் இப்படி ஆயிட்டேன் ஏனென்று சொன்னால் இந்த அரங்கிலே பலர் இப்படித்தான் இருக்கின்றார்கள். அந்த அதை நான் கருத்தில் கொண்டு நான் எனது சித்துரையினை இந்த நயப்புரையினை சுருக்கமாக முடிக்கலாம். கவிஞர் தாயையின் எழுதாத ஒரு கவிதைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற குலசிங்கம் ஐயா அவர்களே மற்றும் இவ்விழாவினை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்திருக்கின்ற பெரியார்களே தமிழ்தாய் வாழ்த்து அமர்ந்திருக்கின்ற கிருதரன் அவர்களே மற்றும் வரவேற்புரை நிகழ்ச்சி இருக்கின்ற செல்வசுகுணா அவர்களே வாழ்த்துறைகள் நிகழ்ச்சி இருக்கின்ற வரதீஸ்வரன் ஐயா அவர்களே பசுபதி ஐயா அவர்களே இருதயராசா ஐயா அவர்களே தலைமுறை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற குலசிங்கம் ஐயா அவர்களே நூல் அறிமுக உரையினை நிகழ்த்திய பொன் சுகந்தன் அவர்களே வெளியீட்டுகளை நிகழ்த்திய கவிஞர் குணேஸ்வரன் அவர்களே நூல் வெளியீடுகளை வெளியீடு செய்து வைத்த சிவசுவாமி ஐயா அவர்களே முதல் பிரதியை பெற்று கௌரவம் செய்த பராசித்தம் ஐயா அவர்களே மற்றும் சிறப்பு பிரதிகள் பெற்ற பெரியவர்களே நயப்புரை வழங்கியிருக்கு அமர்ந்திருக்கின்ற பெரிய அங்கிரன் அவர்களே, மூத்த எழுத்தாளர் குப்ளா நாய் சண்முகன் அவர்களே மற்றும் கல்வியலாளர்களே, எழுத்தாளர்களே, அலுவலக உத்தியோகர்களே, எல்லோருக்கும் என் இனிய மாலை நேர வணக்கங்கள். கவிஞர் தாயை பொறுத்த மட்டில் நான் அவரை 90களின் இறுதி காலங்களிலே அறிந்தேன். அவருடைய கவிதைகளை நான் ஈழத்திலே வெளிவருகின்ற சஞ்சிகைகள் மற்றும் பத்திரிகைகளிலே நான் ரொம்ப படித்தவர். அவருடைய கவிதைகளை படித்து அவருடைய சந்தங்களுக்காக நான் அதை சுவைத்திருக்கின்றேன். பின் சில காலங்களின் பின்னர் நான் எனது பட்டப்படிப்பின் இறுதி ஆண்டினை மேற்கொண்டு கொண்ட பொழுது எனது தமிழ் ஆசான் இந்த தமிழ் இலக்கிய வரலாறு பற்றிய ஒரு இதை படிக்கின்ற பொழுது, நாங்கள் தமிழ் இலக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது நாவல், சிறுகதை, கவிதை, விமர்சனம் என்று படிக்கின்ற பொழுது, கவிதைகள் பற்றி படிக்கின்ற பொழுது அந்த ஈழத்தில் உள்ள முக்கிய கவிஞர்கள் என்று சொல்லக்கூடிய காசி ஆனந்தன், புதுவை ரத்தினதுரை, நீலாவணன், மகாகவி ருத்ரமூர்த்தி அவர்கள், முருகையன், சோபா போன்ற வரிசைகளிலே தாட்சாயணி ஈனா ஜெயசீலன் என்று அந்த பெயர் நீளுகின்றது. அப்பொழுது அவர் சொன்னார், ஜெயசீலன் அவர்களுடைய அந்த கவிதை ஒன்றை சொல்லிவிட்டு சொன்னார், அந்த அந்த கவிதையில் இருக்கின்ற அந்த இசை நயம் மொழிகள் அங்கே விழுந்திருக்கின்ற அந்த லயங்களை வைத்துக் கொண்டு சொன்னார். அன்னைக்கு இப்போ ஞாபகம் இருக்கின்றேன், நான் நினைக்கிறேன் 13 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் இதை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொண்டேன். இப்பொழுதெல்லாம் முதியவர்கள் எளியவர்கள் போல் கவிதை எழுதி கொண்டிருக்கையிலே ஒரு எளியவர் முதியவர் போல் கவிதை எழுதி கொண்டிருக்கின்றார் என்று அன்று சொன்னார். இன்றும் நீங்கள் பாருங்கள், இவர் இன்றும் இளமையாகத்தான் இருக்கின்றார். இன்னும் 13 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று சொன்னால் அவர் இன்னும் இளமையாகவே இருந்திருப்பார், சிறுவனாகவே தான் அவர் இருந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அந்த அந்த கவிதை அதுக்கு முக்கிய காரணம் என்று சொன்னால், முருகையன் மூத்த கவிஞன் சொல்லப்படக்கூடிய முருகையன் அவர்கள் வீடு தேடி அந்த மரபு கவிதை பற்றிய நுணுக்கங்களையும் அந்த மொழிகள் எவ்வாறு விழ வேண்டும் என்ற அந்த சந்தங்களையும் அவர் இலவாக கற்றவர். முருகையனுடைய கவிதைகளை நாங்கள் எவ்வாறு ரசிக்கின்றோமோ, சோபாவினுடைய கவிதைகளை நாங்கள் எவ்வாறு ரசிக்கின்றோமோ, ருத்ரமூர்த்தியினுடைய கவிதைகளை நாங்கள் எவ்வாறு ரசிக்கின்றோமோ, அந்த ரசனைகள் இவருடைய கவிதைகளை நிரம்பியிருக்கின்றன. இவருடைய கவிதைகளை புது கவிதையா அல்லது மரபு கவிதையா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் மரபுகள் கலந்து எழுதப்பட்ட ஒரு புது கவிதை வடிவம் என்ன பொறுத்தவரை அதைத்தான் நான் சொல்லுவேன். மிக இந்த சில மொழிகள் பிரிந்திருக்கின்ற வடிவம் அல்லது மொழிகள் சேர்ந்திருக்கின்ற வடிவங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய கவிதைகள் மரபில் அவர் ஆழ வேறுபூரியவராக கருதுகின்றனர். நாங்கள் பொதுவாக ஒரு மரபு சார்ந்த ஒரு இசை நயம் சார்ந்த ஒரு கவிதையை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது மகாகவி ருத்ரமூர்த்தியினுடைய ஒரு கவிதையை தான் நாங்கள் சொல்லுவோம். சிறு நண்டு ஒன்று மணல் மீது படம் ஒன்று கீறும், சிலவுகளை அதை வந்து கடல் கொண்டு போகும், கரிசோறு கொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது அவள் கொண்ட பயம் ஒன்று காணும் என்ற ஒரு அந்த சந்தம் இருக்கின்றது. பாருங்கள், கடற்கரையிலே இந்த நண்டுகள் கடற்கரையில் அந்த மீட்டிலே விளையாடுகின்ற பொழுது இந்த மீன்களைக் கண்டால் அதுக்கு குதூகலம். அப்ப இந்த மீன் இந்த நண்டு என்ன ஒரு நண்டு என்ன செய்தது என்று சொன்னால், தரையிலே ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேலே ஒரு இரண்டு மீன்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன, அழகான மீன்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன என்று அந்த நண்டு திகைத்து போனதுதான். பிறகுதான் அது ஒரு அழகிய மங்கை நிற்கின்றால் அவளுடைய கண்ணைத்தான் நான் மீன் என்று ஏங்கி விட்டேனே, மீன் வந்து கடலானே வாழ மிதந்த தரையில் ஒரு உயரத்தில் வாழுகின்றது என்று சொல்லி அந்த நண்டு அந்த அதை திகைத்து போய் நின்றுதான். இந்த கடல் அலைகள் பாருங்கள், ஓடி வரும் பாய்ந்து கரையை நோக்கி ஓடி வருகின்ற பொழுது இந்த பௌர்ணமியை கண்டால் அது குதூகலம் வரும். அந்த நாளில் அது கொஞ்சம் வேகமாக பாய்ந்து வரும். அப்பொழுது வருகின்ற பொழுது தரையிலே ஒரு நிலவை கண்டிருக்கின்றது என்று சொல்லி இன்னும் வேகமாக வருகின்ற பொழுது கிட்ட வந்து அந்த நிலவுகள் எல்லாம் அந்த அந்த கடல் அலைகளும் வந்து விட்டன. அப்பா தெரியுமா, அங்கு ஒரு அலைய மங்கை நிற்கின்றாள், அவளது முகத்தை பார்த்துத்தான் நான் ஏமாந்து விட்டோம் அந்த அலைகள். இதுக்கு கவிஞர் பாலி அவர்கள் இந்த இந்த இலக்கிய காட்சிக்கு அவர் சொல்லுவார் பாருங்க,
சிறுமணல் மேட்டில் குடியேறும் நண்டானது இவள் கண் பார்த்து மீனந்து திண்டாடுது, பொங்கும் நுரையோடு வருகின்ற அலையானது இவள் முகம் பார்த்து நிலவென்று விளையாடுது.
இது கவிஞர் வாலி அவர்களுடைய அந்த கவிதைக்கான அந்த கவிதை மொழிகளுக்கான ஒரு சந்தம். இதை நாங்கள் மகாகவி ருத்ரமூர்த்தியுடைய கவிதைக்கு போட்டு பாருங்க,
சிறு நண்டொன்று மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும்,
என்னென்று சொன்னால், இந்த மகாகவி உத்தரமுத்துடைய இந்த பாடல் வந்து 1968 வந்தது. பாலியுடைய பாடல் வந்து 1976 வந்தது. ஆகவே தென்னிந்தியாவில் இருக்கின்ற பிரபலியமான கவிஞர்கள் என்று சொல்லப்படும் கண்ணதாசனா இருந்தாலும் சரி, ஈழத்தில் உள்ள முக்கியமான கவிஞர்களுடைய கவிதைகளை அவர்கள் படித்து ருசித்திருக்கிறார்கள், ரசித்திருக்கிறார்கள். அந்த சந்தங்களை தாங்கள் களவாக எடுத்து அதை திரைசைக்கு கொண்டு வருகின்ற போது பிரபலியம் அடைந்திருக்கிறார்கள். மதுரை பண்டிதர் என்று சொல்லப்படக்கூடிய சச்சிதானந்த ஐயாவுடைய பல பாடல்கள் சந்தங்களை பாலியவர்கள் தனது பாடலில் பதிவு அதுக்கு ஆய்வுகள் இன்று இருக்கிற ஆதாரங்கள் இருக்கின்றன. அவ்வாறான கவிஞர்களோடு ஒப்பீடு செய்யப்பட்டவர் தான் இன்று உயர்தர பாடப்பரப்புகளிலே தானா ஜேசிகன் என்ற ஒரு கவிஞரை விட்டுவிட்டு நாங்கள் படிக்க முடியாது. காரணம் என்று சொன்னால், நாங்கள் இடத்தில் முக்கிய கவிஞர் என்று சொல்லக்கூடிய அந்த கவிஞர்களின் வரிசையிலே இவர் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு நான் ஒரு கவிதையை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். பாருங்கள், இந்த மகள் பற்றிய இவர் 7 கவிதைகள் புனைந்திருக்கின்றார். மொழிகள் எழுந்த வடிவங்கள், அந்த சந்தங்களை பாருங்கள். தளிரோடு மலரோடு தவிழ்ந்த தென்றல், தலை கலைத்து தோல் வருடி தழுவும் அப்போல், அழகென் சொல் உயிரும் கொண்டு கண்முன், அசைந்து அசைந்து தேர் போல நகரும் அப்போல் விழுந்து, சில நாள் தவழ்ந்து எழுந்து இன்று விழி விரிய சிரித்து அடியெடுத்து வைத்து தளதளந்து நடந்து என்னை அணைத்து கொஞ்சம் தங்கமகள் உனதன்பில் கரைந்து போனேன். கனி இதழ்கள் சிறந்ததையோ கதைப்பாய், எந்த காதரிகே குசு குசுவென்று ஏதோ சொல்லுவாய். இவ்வாறாக அந்த சந்தங்கள் போய்கின்றது. நீங்கள் 28 பக்கத்திலே இந்த கவிதையை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த காமம் காதல் பற்றி இவர் மிக ரசித்திருக்கின்றார், அதை சுவைத்திருக்கின்றார், அதை கவிதைகளிலே எங்களுக்கு தந்திருக்கின்றார். வருடல் என்ற கவிதை இருக்கின்றது பாருங்கள், 91 பக்கத்திலே இருக்கின்றது பாருங்கள். பொதுவாக பார்வையாலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பார்வைகளினாலே தங்களது ஸ்பரிசங்களை பரிமாறிக்கொள்ளுவார்கள், தங்களது ஊடல்களை பரிமாறிக்கொள்ளுவார்கள். இவர் பாருங்கள், அந்த வருடலை எவ்வாறு தருகின்றார் என்று பாருங்கள். பார்வையால் முதல் பாவியன வருடி விட்டாய், வார்த்தைகளாம் பூக்களினால் பின்னர் வருடி விட்டாய், இதய துடிப்பாலும் கொலுசின் ஒலியாலும் விதவிதமாய் வந்த கனவாலும் வருடி நின்றாய், நெருக்கம் அதிகரிக்க நெருக்கம் நெருங்கி வர அருகமர்ந்து சுடுகின்ற மூச்சாலும், அதாவது வந்து தான் விரும்புகின்ற அந்த பெண் தங்களுக்கு இடையில ஒரு நெருக்கம் வருகின்ற எப்படி வருகின்ற பாருங்க, நெருக்கம் நெருங்கி வர அருகமர்ந்து சுடுகின்ற மூச்சாலும், கிட்ட வருகின்ற பொழுது ஒரு பயம் வரும், அப்பொழுது அந்த எங்கள் இந்த மூச்சு வந்து ஒரு சுடுகிற தன்மையை கொண்டிருக்கு. அருகமர்ந்து சுடுகின்ற மூச்சாலும் இடவெளியே அற்றணைத்த போது இதழாலும் உடலாலும், கிட்ட வந்தவுடன் அணைக்கிறாரா இந்த இதழ்களுக்கும் அவருடைய உடல்களுக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லாமல் இறுக பிடித்து விரட்டி வைத்திருக்கின்றார் என்பதை இவர் தனது கவிதைகளிலே அனுபவ ரீதியாக, இது அனுபவமாக எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விடயம் தான். அதை கவிதையிலே இவ்வாறு சந்தம் அமைவிட சொல்லக்கூடிய ஆற்றல் தான் அஜயசீலன் அவர்களிடம் இருக்கிறது. பாருங்க, காமத்தை பற்றி அவர் சொல்லுகின்றார் பாருங்க, அது நீங்களெல்லாம் அனுபவித்தது தான். அவர் நிரம்ப அனுபவித்திருக்கிறார், மிக இதை சுகமாக தருகின்றார் பாருங்கள். காமம் தனித்தொருவர் கடக்க முடியாத பேரார், அது ஓர் பெண்ணம் பெருவானம், எண்ணி கணக்க உண்ணா திறந்த கரையின் மணல், மென்மை உணர்வுந்தும் மிருக பொருளோடும் நம்மை கடக்கும் இளங்காற்று, கைகொழுக்கு சிக்காத சூரிய பொற்சிதறல், உச்சடக்கி முயங்கியாழங்கணம் காண முடியா சமுத்திரம், தகதகம் தெரியும் தன சுவாலை, சில கணத்து பாருங்க என்னென்ன பாருங்க, சகலறையும் தாக்கி சரிக்கும் பூமி நடுக்கம், காமத்தை பற்றி சொல்லிக் கொண்டு போறது பாருங்க, அக உணர்வில் தோன்றும் ஆளி பேரலை, புனலில் ஊற்றெடுத்து உடலை மூல் அடித்து விடும் வெள்ளம், சுவைக்க சுவைக்க சுவைக்கும் கிணற்றி நீர் என்று அந்த சந்தத்துடன் அந்த கவிதையானது போய்கொண்டிருக்கின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு நான் எனது இந்த இவருடைய நயப்புரையினை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். இவருடைய இந்த கவிதைகளிலே கனவு பற்றி பாடியிருக்கின்றார், களவு பற்றி பாடியிருக்கின்றார், கடல் சுனாமி கவிதை கவிஞன் நொல்லி கருவி கண் வாழ்வு கம்பன் பூமாலை அரசு ஞானம் என்று இவ்வாறான அவருடைய அந்த கவிதைகளுக்கான பாடுபாடுகள் நீளுகின்றன. ஆனாலும் அந்த இவருடைய அந்த கவிதை வருடத்திலே அந்த நீழல் என்ற ஒரு சொல்லு வந்து கொம்பள விழா விழுந்திருக்கின்றது, அது மௌளவிழா லானா விழுந்திருக்கின்றது, கொம்பளவிழா விழ வேண்டும் என்று சொல்லி இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துக்கு வடமராட்சி வடக்கு கலை இலக்கிய பேரவைக்கு நன்றி கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றே. நன்றி, வணக்கம்.
முறையிலே ஒரு சில கவிதைகளை ருசித்து சென்ற
எழுத்தாளர் சீனா உதயகுமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு நூல் நயப்புரையினை நிறைவு செய்ய மதிப்பார்ந்த மூத்த எழுத்தாளர் துப்பிளாந்தை சண்முகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
இந்த விழாவின் தலைவர் அவர்களே, இந்த விழாவின் நாகன் ஏசிலன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே, என் முன் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு என் மாலை நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு குறிப்பாகவும் வழிபடையாகவும் எல்லாரும் கலைத்து போய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில நானும் கலைஞ்சு தான் போனேன். நானும் இங்கே இருந்து கேட்டு கேட்டு பல விஷயங்களை கேட்டு கேட்டு கொஞ்சம் கலைஞ்சு தான் போனேன். அந்த கலைப்பு இருந்தாலும் அந்த ஏசிகளை பற்றி அல்ல அவருடைய கவிதைகளை பற்றி சில விஷயங்களை கட்டாயம் சொல்லத்தான் வேணும். அந்த ஏசிலனுக்கு வெளியால போரேல் என்றால் வந்தன ஏசிலனோடைய ஏசிலன் புத்தகத்திலே முழுக்க முழுக்க தான் தான் நிற்கிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இங்க இலங்கையில வார கணக்கு புத்தகங்கள்ல இப்படி வார புத்தகங்கள் வேலை குறை முழுக்க அவர் தான். முன்னுரை இல்லை, பின்னுரை எல்லாம் அவர் தான். இன்னுரை தன்னுரை அறிமுகம் கூட அவர் அறிமுகம் கூட வாரு வேலை குறை வாசிக்க அறிமுகப்படுத்துறாங்க கவிதையில சொல்லி இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொனி இவ இந்த கவிதைகளோட போய்க்க இந்த தொனி என்றது முக்கியம். இந்த ஒவ்வொரு கவிதையையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கலாம். கவிதைகளுக்கு பல பொருள் பல பொருள் ஒரு நல்ல படைப்பா பல பொருள் வரைக்கதான் அது நல்ல படைப்பா இருக்கு. என்ன பல பொருள் வரவனும் பல பார்வை பார்க்கவனும் அண்டு பார்க்கிற போது இந்த ஏசியன் தண்ணி அறிமுகப்படுத்தி அந்த பார்வையில தான் நான் பார்க்கிறேன். தண்ணி அறிமுகப்படுத்துறேன் இங்க நயங்கள் அதுகள் சீர்கள் அதுகள் நிலத்தின் இந்த சீர் ஒன்றும் தெரியாது. அப்ப இந்த சீர் தலை விருத்தங்கள் ஒன்றும் தெரியாது. இப்பதான் படிப்பு ஒன்றும் தெரியாது. புது கவிதை படம் கவிதை என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அன்றைக்கு ஒரு கருத்தரங்கு சொன்னார், இவர் எல்லாம் இந்த மரபு கவிதை எழுதி விட்டு புது கவிதை படிவில அடிச்சு பிடிச்சு வெட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாம் கவிதை கவிதை என்றது கவிதா. அப்படி ஏசிலன் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த கவிஞரை பற்றி நான் சொல்வேன். அவர் தண்ணி அறிமுகப்படுத்துகிறார். கல்லா மரநிழல் கருணகுந்த கடவுளை நான் காணவில்லை. சரி ஒன்று போது என்ற நல்ல மரநிழலே ஞானம் பெற்றும் நடக்கவில்லை கண்கள் ஏதும் சிலுவூக்கி இல்லை உயிரிழந்திருந்து உயிர்ப்பு இடவழியான முக்கியம் வெல்வதற்கே பிறந்திருந்த அசுரர் அதை நயந்து நயந்து சொன்னார். எப்படி அசுரர் பெறுவார் அவர்களெல்லாம் நயந்து நயந்து சொன்னார். வெல்வதற்கே பிறந்திருந்த அசுரர் போலும் விளையவில்லை பணங்கணமும் ஓயாத அலைகள் போலே கடும் துயர்கள் வழி மறிக்கும். சரி முதல் எத்தனையோ துயரங்கள் என்னை கொல்லும் கவலைகள் மாற்றுவாய் என்று பாரதியில் வாடுவான். என்னை கொல்லும் கவலை தின்னுகிற கவலையா சரியா கவலை கடும் துயர்கள் வழி மறைக்கும் வணங்கி எழச்சொல்லும் வழி தவற தூண்டும் இப்படி இப்படி எல்லாம் போலாம் பக்கத்துக்கு வைக்கலாம் போகலாம் பெறலாம் வழி தவற தூண்டும் பொய் விட்டலாட்டம் துணை உனக்கு என தொடரும் வடிவாய் ஆயிரம் போய் சொல்லி அறிஞ்சி ஆயிரம் போய் சொல்லி அலுவல் தந்தி அலுவல் நடத்தின அந்த வெற்றியெல்லாம் துச்சம் என துணிந்து எண்ணி மனிதன் என்ற உணர்வுற வாழ்ந்து ஒரு கவிஞன் ஆகி உயிர் கவிஞால் வலி துடைப்பு வலி துடைப்பு யாருக்கு தன்னுடைய வழி அல்ல சமுதாயத்தினுடைய வழி மனிதன் வழி இந்த உலகத்தின் வழி துடைப்பு என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு மற்றவங்களுக்கு அவற்றாக சரி இந்த புத்தாத்தை பற்றி சொன்னேன் சரி இந்த புத்தாத்துக்கு எழுதாத ஒரு கவிதை அன்று பேர் வச்சு என்ன எத்தனையோ கவிதையை எழுதி போட்டு கனாக்கள் சொன்ன மாதிரி ஏதோ கட்டறிந்த கவிதை அது எழுத வேண்டும் சொன்ன மாதிரி பொருளுக்கு இல்லாமல் இல்லாமல் பொருள் விளக்கம் போடாமல் பொருள் விளக்கம் இல்லை எத்தனை கவிதை விளக்கம் தெரியும் இந்த புத்தாத்திலே எழுதாத கவிதை எழுதாத ஒரு கவிதை என்றுதான் போது அது எழுதாத ஒரு கவிதை அன்று நான் தேடினேன் தேடினால் தேடினால் இவருக்கு வாழ்க்கைய கவிதை இந்த உண்மையில இந்த கவிதை என்றதை பற்றின விளக்கம் இங்கே கணக்கு சொன்னவை என்னை பொறுத்தவரை கவிதை கவிதை என்று சொல்லி போட்டேன் இந்த அந்த வசனத்தை காட்டி அந்த படத்தை நான் போய் பார்க்கலாம் என்ன கவிதையா அப்படி சொல்றாங்க சின்ன ஓவியங்களை பார்த்துட்டு இந்த கவிதை அழகான கவிதையா இருக்கு கவிதை என்ற உணர்வு ஏன்னா இந்த உணர்வை மொழிகள்ல கட்டி கொண்டு வாரான் கவிஞன் ஏசிலன் கட்டி இருக்கிறான் நாங்கள் பார்ப்போம் நேரம் கவிதை பார்க்கலாம் பார்ப்போம் சரி அப்ப இந்த எழுதாத ஒரு கவிதை வாழ்க்கை வாழ்க்கை முழுக்க 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 கவிதை இந்த தலைப்பிலையும் ஒரு கவிதை உங்களுக்கு இருக்கு அந்த கவிதை என்ன நாங்கள் இருக்கா பார்ப்போம் எழுதாத ஒரு கவிதை எழுதாத ஒரு கவிதை என்று ஒரு கவிதை இதுல என்ன கவிதைகள் என்று போடாமல் அது கண்டு போட்டு நூற்றி சொச்ச கவிதைகள் நான் பிறகு எண்ணினேன் நீ நூற்றி பதினாறு கவிதை கிடக்கிற மாதிரி கிடக்கு
ஒரு கவிதை என்றாலும் துடிப்பேன்
சரியா முடியலாம் எழுதி போட்டு ஒரு கவிதை எழுத துடிக்கிறேன் ஒரு கவிதை எழுத ஆசைப்படுறேன் துடிக்கிறது ஆசைப்படுறது நினைக்கிறது செய்யறது துடிக்கிறேன் அதெல்லாம் சொல்றேன் படிப்பிச்சு படிப்பிச்சு இதுகளில் கொஞ்சம் ஒரு வாராயப்பட்டு வந்திருக்கு கனகாலம் படிப்பிச்சே சொல்றேன் துடிக்கிறேன் ஒரு இந்த படிப்பிற்காக இந்த வாராயம் பண்ணி சொல்ல ஒரு கதை ஏசினனுக்கு மற்ற சொல்லவனும் நான் இந்த படிப்புகிற காலங்களில் இந்த இயல்பு படிப்புகிற காலங்களில் இந்த கிழமைக்கு ஒளியாலும் கிழமை போறது போனா ஆச்சியன் இருந்தால் சிறுதே வாழ்த்து அப்படி என்று ஏசில இருந்த கவிதை ஒன்று அப்பப்பையும் பல்ல வந்ததை எங்களை என்னை படிக்க ஏதோ ஒரு வருஷத்து படிக்கின்றதை நியாயம் வழியாக கொடுத்துறேன் ஏசில இருந்த கவிதைகளை கவிதை நியாயம் வழியாக கொடுத்தேன் நான் அப்ப இந்த யூனிவர்சிட்டியில இருந்து எழுதுகிறான் படிக்கலாண்டு ரெண்டு பேர் அவதானிப்பு புரியவர்களாக இருந்தார்கள் அப்போ ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த பாப்பு புரியங்கள் இந்த கவிதைக்கு நயம் எழுந்தனர் அப்படிப்பட்டால் சொல்லுற ஒரு கவிதை இருந்தாலும் எழுத துடிக்கிறேன் ஒரு கவிதை எழுதுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல அது தெரியுது இதை பார்க்கலாம் தெரியுது இளைப்பொடி பூசிக்கன் உள்ளங்காத பல ராகங்களை பாடலாம் உடைக்கு போடுங்கோ தோடுடைய செய்ய முதல் வரி இரண்டாவது வரி விடு ஏறி மூன்றாவது வரி தூவன் மதிசூரி இதுதான்ப்பா கவிதை. இந்த கவிதை இந்த புது கவிதை வந்த காலங்கள்ல கவிதைக்கு வெளியால போறேன். வந்த காலங்கள்ல ரெண்டு மூட்டு பெரிய கலங்களுக்கு பிள்ளைங்களை போய் கலைக்கிறாங்க. ஒரு கால ஆனும் என்னுடைய நண்பர் ஏசுராயாவும் வீராசிரியர் கைலாசி வகிட்ட போறோம். கொழும்பில இருந்து நாங்கள் போய்கிட்டோம். சார், இந்த புது கவிதைகள் என்றெல்லாம் வருது, நீங்கள் என்ன சொல்லுவீங்கள் என்று கேட்டோம். பின்னர் கணக்கை இருந்து விளங்க படுத்தினார். இந்த டைப்பிங் எல்லாம் டைப் பண்ணுவாங்க. அப்ப அந்த டைப்பிங் மிஷின்கள் சில இதுகள் வரைக்க அதை அந்த இதுகள் போயிருக்க உடைச்சு போட வேண்டிய வரைக்க அதுதான் புது கவிதை. அது அப்ப அது பணக்களுக்கு விளக்கம் இல்லை. அதை பற்றி தான் விளக்கம். பிறகு நூமானிட்ட போறோம். கொழும்புல நூமானி தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் அறிவிக்கிறேன். அவர்கிட்ட போனோம். நீங்கள் எழுதுற புது கவிதை எல்லாம் அற்புதமா இருக்கு. அவர் சொன்னா நானும் கிடையாப்பா புது கவிதை எழுதின. நானெல்லாம் மரபு கவிதை தான் எழுதி கொண்டிருக்கேன். எல்லாம் மரபு கவிதை தான் நான் எழுதுகிறேன். ஒன்னும் புது கவிதை என்ன அப்படி கிடக்கன்னா உடைச்சு போடுறேன். உடைச்சு உடைச்சு போடுறேன். ஏதோ புது கவிதை எழுதுறாங்க. எனக்கு என்ன சொல்லி போட்டு போட்டுன்னு நான் கவிதை எழுதுறேன். என்னன்னு சொல்லட்டும். சரி, அப்ப இந்த எழுதாத ஒரு கவிதை துடிக்கின்றேன். ஒரு கவிதையோடு எழுதுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. எனினும் ஒரு கவிதை, உண்மையான ஒரு கவிதை, மனச்சாட்சிக்கு துரோகம் உழைக்காமல் உள்ளதை உள்ளபடி எழுதும் உயிர் கவிதை, பள்ளியிட அகற்றும் அருட்கவிதை, அதர்மம் எதற்கும் அஞ்சாமல் எவரோடும் சமரசம் செய்யாமல் துன்பம் திரண்டு துரத்துகையில் கை உயர்த்தி தர்ம கடல் தீர்த்து சரி உலையில் மெய் உரைத்து யாவரையும் மேல்நிலைக்கு கொண்டு சேர்க்கும் உய்விக்கும் ஒரு கவிதை, ஒளிரும் நயக்கவிதை எழுத துடிக்கின்றேன். இன்னும் சில எழுதையிலா இப்படி ஒரு கவிதை எழுதையிலா எழுத துடிக்கிறேன் கருத்தாதான் எழுதையிலா. தொடர்ந்தும் ஆயிரமாய் வெற்றி கவி எழுத களமிழத்து வாய்த்தாலும் இப்படி ஒரு கவிதை எழுத இடம் தராத துப்பாக்கியத்துக்குள்ளே துவண்டு உளறு. இப்படி ஒரு கவிதை எழுதியது என்று நேற்று எழுத நினைத்தேன். இன்றைக்கு ஏற்படாத சந்தர்ப்பம் என மிரட்ட ஊமையானேன். நாளை ஒரு கவிதை நாணயமாய் நான் எழுத கூடுமோ என் சூழலிலே குற்றுகிறாய் கேட்கின்றேன். இன்னும் தேசியலன் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். என ரெண்டு தோப்பு வெளியிட்டு மூன்றாவது தோப்புல 116 கவிதை வெளியிட்டு இன்னும் ஒரு கவிதை எழுதியல் என்று சொல்லி எழுதாத ஒரு கவிதை என்று தலைப்பு போட்டிருக்கிறார். இதான் ஏசில என்ற கவிதை என்று இந்த ஓசியல் அந்த ஓசை என்றது விளையாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு அழகு. இந்த பாரதியின் தனித்துவம் என்ன ஒரு பெரிய எழுத்தாளரோட கதை கேட்க சொன்னாங்க. பாரதி புதுமை செய்தான் அதையா வந்து கவித்துவம் இந்த சொல்லுணைப்பு என்று சொன்னார். சொல்லுணைப்பு என்று தனியும் இந்த சுதந்திரதாம் ஒரு சொல்லுணைப்பு. அப்படி நாளைக்கு உதாரணம் இப்ப எனக்கு ஞாபகத்தில் வர்றது என்னென்ன போத வர்றது இப்ப வரா என்ன மண்ணுலகத்து ஓசைகள் காற்றேனும் தேவன் கொணர்ந்து வந்து மண்ணுலகத்து ஓசைகள் என்ன என்று தனியும் இந்த சுதந்திரதா அப்படி அவர் கொஞ்சம் இதுகளை அடுக்கி போட்டு இதுதான் பாரதி. பாரதியுடைய அந்த வீச்சு துடிப்பு எல்லாம் இந்த இதுக்குள்ளாலதான் வருது என்று சொன்னார் சுந்தர ராமசாமியோட ஒரு சந்தர்ப்பத்தில் நேரில் சந்திக்கு கலத்த போது இதுகளை சொன்னார். சரி, அப்ப அப்படி இப்படி எல்லாம் அப்ப இந்த ஏசிவன் மேல மரபின குழந்தை. நாங்கள் ஐரோப்பிய வரலாறு படித்த காலத்திலே இந்த பிரான்சிய புரட்சி என்ற ஒன்று மிக உலகத்தில் நடந்த முதல் மனிதாபிமான புரட்சி என்று படிக்க நாங்கள் அப்ப 30-40 வருஷத்துக்கு முந்தி அப்ப படிக்க இந்த நெப்போலியன் அண்டவன் அந்த பிரான்சிய புரட்சி வரலாறு படிக்கிறார்கள் தொடர்ச்சியா வருவார். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி அடிக்கடி வரும் எங்களுடைய ஆசிரியர் சொல்வார் நெப்போலியன் புரட்சியின் குழந்தை உலாக்கு நெப்போலியன் புரட்சியின் குழந்தை உலாக்கு. அப்ப என்ன மூன்று சொல்லு மறந்து வச்சு மூன்று சொல்லுதான் முக்கியம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் அப்படி ஏதோ அப்படி வேறும் அப்படி சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் அண்ட அதைத்தான் புரட்சி வரைகிறது அதைத்தான் நெப்போலியன் செய்கிறான். அவை அது மாதிரி இவன் மரவிந்த குழந்தை தான். என்ன எங்களை இவருடைய குரு வந்து இவர் சொல்லுகின்ற முருகையன் சொல்லுவார். ஒரு இடத்திலே சொன்னார், 2000 ஆண்டு சும்மியா சும்மா குருவம் என்ன முருகன் காலைக்கு நந்தி கதவிசுங்கிற ஞாலம் அந்த இவர் காலங்களை பற்றி கனக கவிதைகளை இருக்கிற அப்ப அந்த முருகன் 2000 ஆண்டு சும்மியா சும்மா குருவம் இந்த சம்பிரதாயங்களை பற்றி ஏசிலன் அழகான ஒரு கவிதைகளை இருக்கு, அது ஒரு பாரை சுமை. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த 2000 ஆண்டு செழுமை எங்கள்கிட்ட இருக்கு, 2000 ஆண்டு கவி பாரம்பரியம் எங்கள்கிட்ட இருக்கு, 2000 ஆண்டு கவிஞர்கள் வழிகாட்டிய தடம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த தடத்திலே கடைசி குழந்தைகளாய் வர கடைசி குழந்தைங்க இந்த காலத்து குழந்தைகளாய் வந்தால்தான் இந்த ஏசிலன் வந்து கொண்டிருக்கிறார் என்றதுக்கு இந்த தொகுப்பில் ஏராளமான கவிதைகள் உதாரணம். கன்னியாம் பக்கத்தில் ஒரு கவிதை, அவரே நேரே சொல்லுறார், நான் மரபின் குழந்தைதான். கன்னியாம் பக்கத்தில் பாருங்க ஒரு கவிதை, தானே சொல்லுறார், நான் மரபின் குழந்தைதான். எனக்கு உயிர் கவிதை, இந்த கலைப்பு கவிதைக்கு தலைப்பு எனக்கு ஒளி கவிதை, எனக்கு உயிர் கவிதை, எனக்கு ஒளி கவிதை. எனது அடையாளம், எனது பிறப்பின் அர்த்தம், எனக்கு வரலாறு விட்ட கட்டளை கவிதை. நான் கவியன் என்ற நடப்ப விட அதில் நம் ஞான கவி மரபின் தொடர்பரா இருக்க வந்த பாரம்பரியத்தின் வேடி நான் பிராடனப்படுத்துகிறான். நான் மரபின் குழந்தைதான், எங்களை ஞான கவி மரபின் குழந்தைதான் என்று அவரே பிராடனப்படுத்த ஞான கவி மரபின் தொடர்பரா இருக்க வந்த பாரம்பரியத்தின் வாரிசினான் என்ற ஒரு நிமிர விட என்ன வேண்டும் என் சீவனுக்கு. நான் கவிஞன், ஈராஜ் அழகா கட்டி போட்டு போறேன் வரிசையிலே கண்டாவது முதலாவது சான்றோன் யாரென்று தேடி பிடிக்க வேணும் இந்த உலகத்தில் சான்றோன்ட்டாரோ இதுக்கு நம்ம எனக்கு தெரியாது, அப்படி தேடி பிடிக்க வேணும். மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் என்று வரையிறேன், சான்றோனா இந்த விழாத்தில் இருக்கிறேன், எல்லாரும் மனிதர்கள் தானே, சுகமும் துன்பமும் இன்பமும் துன்பமும் பொய்யும் திரட்டமும் எல்லாம் எல்லாம் பொய் என்பது வாங்கிட்டு அந்த அந்த கதை எல்லாம் வாங்கல வெளியால போய் நீங்கள் விட என்ன வேண்டும் என் சீவனுக்கு, என்ன பெரும் பதவி என்ன பெரும் புகழ் தான் வந்தாலும் அவற்ற வருமானம் வந்தனது வாழ்வு செழித்தாலும் அவை எனக்கு பெரிதிரையை ஆர் இவன் கான் என்று அடையாளம் விட்டிருந்த கவிதைக்கே விசுவாசம் காட்டும் என்ற அகவுணர்வு ஊரலகுக்கு என்னை உணர்த்திட அதே போல ஊருலக எனக்கு உணர்த்தி உலகத்தை காதலிக்க வைத்ததற்கு கவிதைதான் காரணம். கவிதையனும் மூச்சை விட்டு வாழ முடியாதே, கவிதையன் மூச்சானால் சாக முடியாதே. சரி, இந்த நீங்கள் கலைச்சனங்கள் இந்த ஏசிலேந்தே அறிமுகத்திலே ஒன்று சொன்னேன், இந்த அவர் கவிதையில அறிமுகப்படுத்தி போட்டு ஒரு படம் போட்டிருக்கிறார் பாருங்க. அப்போது யாரோ சொன்னார், எழுப்பி விடவானோ ஆளே, ஆளை எழுப்பி விட்டால் நான் கணக்கை செய்வேன். எனக்கு அந்த படம் என்னென்றால், இந்த உலகத்திலே நாங்கள் பல நடிப்புகள் செய்யவும் பல இதுகள் போடவும் பல வேஷங்கள் போடவும் பல வேஷங்கள் போடாமல் வாழ இல்லாது ஏசிலன் அழகாக ஒரு இது போட்டு சப்பானி கட்டிக்கொண்டு இருந்து அன்றாலும் ஏசிலன் அந்த ஞான பரம்பரை என்ற ஒரு குழந்தை என்ன இந்த சப்பானி கட்டி இருக்கிற யுவாசனத்தில் இருக்கிற அந்த ஞானம் அந்த பின்னுக்கு ஒரு ஒளிபட்டவன் இருக்கு அந்த படத்தில். அதே கவிதை தந்த பெருமிதம், கவிஞன் என்ற பெருமிதம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி என்ன வலு வலு என்னென்று சொன்னால் ஒரு எளிமையான மனிதன், சுயபொருக்காத மனிதன், ஞான பாரம்பரியத்தின் வாரிசு. இந்த கவிதையில அதுவும் தான் வழிபடுது, இவர் பாடாத பொருள் இல்லை, அவற்ற வாழ்க்கை தான் கவிதை எல்லாம் நான் 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 என்ன என்றுதான் வரும். தன்னுடைய வாழ்க்கையை கவிதை ஆக்குறேன், அப்படி ஆக்குறதிலே ஒரு கவிதை, 5-6 கவிதை எனக்கு பிடித்த கவிதை என்று எல்லாம் குறிஞ்சி வச்சிருக்கிறேன். அழகான புதிய புதிய ஓமியலை எல்லாம் கையாண்டிருக்கிறார். இந்த வேப்பம் மரத்து இலைகள் அண்டு 21-ஆம் பக்கத்திலே ஒரு ஓமை, எனக்கு பிடித்தமான ஒரு உவமை என்ன, வேப்பம்பூ, வேப்பம்பூ வேம்பின் வகுத்து சொரிந்ததென மகிழ்ச்சி மனதில் மறைந்து கிடக்கிறப்போ அன்றொரு கணக்க உவமை நேரம் கருதி நான் அதுகளை சொல்லிடுறேன். 20 நிமிஷம் வந்து எனக்கு போட்டவை சோழா நேரம் பேசினோ தெரியாது. என்ன ஒரு உகமாய் வாழ்க்கை தான் சொல்லுது. சரிப்பா, அந்த 132 பக்கத்தில் இந்த உவமையம் இருக்கா பார்த்துட்டு அந்த கவிதை ஒன்றை நான் வாசி காட்டி போட்டு நான் உங்களிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும் நானும் கலைச்சித்தானே வரேன். 132 பக்கம் விரியின் கலை என்பதில் ஒருவனது சேவை உள்ளவரை காலம்தான் வரவேற்பு பாடி வாழ்த்தி வணங்கி அவன் புகழை பரப்பி புழுகி அவனிடத்தில் கறக்கும் அனத்தினையும் கறக்கும். உலகம் ஒரு ஆள் எவ்வளவு அருகே எலுமா போலாம், எவ்வளவு எலுமா போலாம், எவ்வளவு அருட்டை இருந்து செய்யலுமா கறக்க வேண்டுதான் நாள் சொல்லு. ஏன்னா புகழ் ஒளி அவனிடத்தில் கறக்கும் அனத்தினையும். இந்த பால் மடியில பால் கறக்கிற நாங்கள் யோசிக்கோம், சொட்டும் விடாம கறக்கு கறக்கும் அனத்தினையும் கறக்கும். அவனிடத்தில் புற இருந்த பலனெல்லாம் பெற்றுவிடும். மறுகணமே அவனுக்கு அடித்த காற்றை திறந்து அவன் பொறுமதி குறைத்து குணமாக்கி விட்டுவிடும். இந்த அடித்த காற்றை திறந்து அது என்று சொல்லக்கூடாதாக என்ன எல்லாம் நாங்கள் காற்றடித்த பொம்மைகள் சித்தன் பாடியிருக்கு வெறும் காற்றடித்த பொம்மை. என்ன இந்த பாட்டு வரா காற்றடித்த பையனா வரும் பஞ்சடைச்ச கூடதா ஏதோ ஒன்றா அந்த சித்தர்கள் பாடியிருக்கு காற்றடித்த பொம்மை தான். நாங்கள் எல்லாம் சைக்கிளுக்கு காற்றடிச்சு போட்டு ஓடுறாங்கல்லாம் சைக்கிள் காத்து திறந்து விட்டா இல்ல எங்கட மூச்சு நின்றா இல்ல இந்த பிராணன் பிராணன் இந்த மூச்சு மூச்சு தான் அதான் அந்த 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 எல்லாம் எல்லாம் காத்தடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் திறந்தா இல்லாம. அப்போ ஓடு மட்டும் ஓடைக்கு என்ன செய்ய வேண்டாம், மற்றவரை நெறியாமல் மற்றவரை உருகாமல் மற்றவருக்கு துன்பம் செய்யாமல் என்ன மற்றவற்ற வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டு எங்கட பதவிகள் அதுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி மற்றவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டு வாழுகின்ற ஒரு அருமையான ஞான வழி வந்த ஒரு வாழ்க்கையை தான் தேசிகளன் ஆசைப்படுகிறார் என்று சொல்லி இவருடைய இந்த குழந்தை தன்னுடைய குழந்தைகளை பற்றி எழுதின கவிதைகள் எனக்கு நல்ல பிடிப்பு. நல்ல அருமையான கவிதைகளை இந்த தன்னுடைய மகளை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் ஒரு கவிதையை மட்டும் வாசித்து உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். நான் கண்ண கவிதையை குறித்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு கண்டு கஞ்சாவது வாக்கி காட்ட வேணும் என்று இந்த வாழ்க்கை தரிசிப்பும் முழு கவிதை மட்டும் சொல்லி 17 பக்கத்திலேயும் ஒரு கவிதை பாடியிருக்கிறேன். இந்த வாழ்க்கை தான் என்ற கவிதை என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை, அவரே சொல்கிறார். 17 பக்கத்து கவிதையை பாருங்க. அந்த 17 பக்கத்திலே தான் முழுக்க தனக்கு கண்டு என்ன என் வாழ்க்கையை எம் வாழ்வு எழுதுகிறேன், என்னுடைய வாழ்வை எழுதுகிறேன், என் பாட்டில் என் பாட்டில் எழுதுகிறேன் என்றதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று என் பாட்டில் எழுதுகிறேன், மற்றது என் பாட்டில் எழுதுகிறேன். அப்படி என் பாட்டில் எழுதுகிறேன், என் பாட்டில் என்றளவு வாழ்வை என் வாழ்வின் அனுபவத்தால் எழுதுகிறேன். என் பாட்டில் எவனிடத்தில் எதுவோ அழகழகா என் முற்றம் தனில் எது கிடக்கிறதோ தெளிந்த என் நினைவோட எதை காட்ட விரும்பியதோ எங்களது வாழ்வின் இயல்பு எதுவோ முகம் எதுவோ எங்கள் குணம் எங்கள் பிரச்சனைகள் எவையவையோ எங்கள் கலை எங்கள் கலாச்சாரம் எது எதுவோ எங்கள் குறைகள் எங்கள் பலவீனம் எங்கள் தவறு எதுவோ என தொடர்பில் தங்கியம் அடையாளம் தனை காட்ட காட்டுவகை எவையோ அவற்றை எழுதுகிறேன், அறிந்தே எழுதுகிறேன் என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறார். வாழ்வு எழுதுகிறேன் என்று பிரகடனப்படுத்துகிறேன். இந்த குழந்தை பிள்ளை கவிதை 28 பக்கத்தில் இருக்கிற கவிதை என்று நினைக்கிறேன். அந்த கவிதையை வாக்கி உங்களிடம் இருந்து எங்களை உதயநாதன் தொட்டதான் நினைக்கிறேன். உதயன் அந்த கவிதையை தொட்டதான் நினைக்கிறேன். ஆனால் அது இன்றை உயிரை தொட்டாரோ தளிரோடு மலரோடு தவழ்ந்த திண்டல் தன்றை குழந்தையை பற்றி இவர் எழுதுகிற இந்த ஒரு கவிதையை மட்டும் நயந்து கொண்டு நான் உங்களை விட்டு போகலாம். தளிரோடு மலரோடு தவழ்ந்த திண்டல் தலை கலைத்து தோல் வருடி தழுவுமா போல். இதிலே ஒரு உவமை, இதிலே ஒரு அழகான உவமை வருது. அழகென்னும் சொல் உயிரும் கொண்டு கண்முன் அசந்து அசந்து தேர்போல் நகருமா போல். விழுது சில நாள் விழுந்து சில நாள் தவழ்ந்து எழுந்து இன்று விழி விரிய சீத்து அடி எடுத்து வந்து தல தல வந்து நடந்து என்னை அனைத்து கொஞ்சம் தங்க மகள் உனதன்பின் கரைந்து போனேன். கனி இதழ்கள் திறந்த எதையோ கதைப்பாய் கனி இதழ்கள் திறந்த இதை எதையோ கதைப்பாய் பின்னு கேரோ கதைக்கல கனி இதழ்கள் திறந்த இதை எதையோ கதைப்பாய் சிந்தன் காதருகே குசு குசென்று ஏதோ சொல்வாய், என்னை உருக்குமா போல் பார்ப்பாய். இந்த குழந்தை பிள்ளைய என்ன மாதிரி அழகாய் படம் பிடிக்கிற பாரு, இந்த குழந்தை பிள்ளைகள் புரிய புரிய எல்லாம் வாக்களை பெறட்டும், அழகாய் படம் பிடிக்கிற என்ன, என்னை உருக்குமா போ பார்ப்பாய், நெஞ்சில் ஏறி நின்று உதவிடுவாய், கதைகள் கேட்பாய், என தழுவி சிறுநீரால் தீர்த்த மாட்டி என நித்தம் புனிதனாக்கி வளர்த்து என்னை கனிய வைப்பாய், இழக வைப்பாய், நெகிழ வைப்பாய். அந்த அனுபவத்தை சொல்லு, ஒரு சொல்லு போதாது, மூன்று சொல்லு. என்ன, கனிய வைப்பாய், இழக வைப்பாய், நெகிழ வைப்பாய், கல் நெஞ்சை தனியாக உருக்கி நிற்பாய், உன் முத்தச்சூட்டிலே உறந்து நின்றேன், உன் சிறுநீர் குளிரடையும் உறந்து நின்றேன், உன் முத்த பரிவினிலும் விரல்கள் தொட்டு உணர்வுகளை ஸ்தரித்து உசுப்புகின்ற உன் நண்பு கதகதப்பு தனிலும் நானும் நிம்மதியாய் உறங்குகிறேன். வாழ்வின் கோட என் உடலை வறுத்தாலும் உயிரோ உன்னால் இதமாக தளர்த்துதடி மகிழ்வில் வாழ்வேன் என்று சொல்லி இந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேணும். இவர் பாடாத பொருள் இல்லை, எத்தனையோ எல்லாத்தையுமே பாடியிருக்கிறார், மறந்த பாடியிருக்கிறார், என்ன குருவிகளை பாடியிருக்கிறார், மலையை பாடியிருக்கிறார், அறிஞர் பாடியிருக்கிறார், கடலை பாடியிருக்கிறார், குழந்தைகளை பாடியிருக்கிறார், பெண்களை பாடியிருக்கிறார், ஆண்களை பாடியிருக்கிறார், எல்லாரும் பாடாத ஒன்றையும் பாடியிருக்கிறார். அந்த அவரை சொல்லுறார், எல்லாரும் தாய் 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 என்று சொல்லுவோம், தந்தையை நாங்கள் போற்றுகிறேன் என்று சொல்லி தந்தையை பற்றி ஒரு பாட்டை பாடியிருக்கிறார். எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்கவனும் படிக்கவனும் அன்று கவிஞர் மேலும் மேலும் கவிதைகள் எங்களை தமிழ் கவிதை அவற்றை பாதையில வளப்படுத்த வேண்டும் என்று
உங்களிருந்தும் எழுதாத ஒரு கவிதையினை அற்புதமாக நயந்து சென்ற மூத்த எழுத்தாளர் குப்பிளானை சண்முகன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு இப்பொழுது ஏற்புரைக்கான நேரம். ஏற்புரை நிகழ்த்த கவிஞர் ஜெயசீலன் அவர்கள் வருவோம்.
நேரத்தை கொண்டு மிக சுருக்கமாக என்னுடைய ஏற்புரையை வழங்கலாம் என்று இருக்கின்றேன். உண்மையிலே இந்த இடத்திலே இந்த பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலர் என்ற பதவியை தாண்டி ஒரு கவிதையுடன் உறவாடுபவன் என்ற ரீதியிலே இங்கே நின்று கொள்வதிலே மிகுந்த பெருமைப்படுகின்றேன். உண்மையிலே இந்த வடமராட்சி மண் ஒரு பிரதேச செயலனாக என்னை அறிந்ததை விட நான் நினைக்கின்றேன் ஒரு கவிதையுடன் ஊடாடுபவனாக அறிந்து கொண்டது கூட. நான் இங்கே பிரதேச வந்தபோது கூட கவிதை துறையுடன் கூடிய அறிமுகம் உடையவர்கள் என்னை இங்கே மிகவும் அன்போடு தொடர்பு கொண்டதை நான் இங்கே அறிவேன். இன்று காலையிலே கூட எங்களுடைய வீரபுத்திர பிள்ளை ஐயா அவர்கள் சொன்னார்கள், காலையில் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு கனாக்களை தெரியும் போல கிடக்கு இங்கே என்று சொல்லி சொன்னார். உங்களையும் பாய் கனவாக்களை தெரியும் போல கிடக்குன்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவர் இந்த மண்ணின் மைந்தன். உண்மையிலே அதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. அந்த பெருமை எனக்கு கிடைத்தது என்னுடைய கவிதையால் தான், என்னுடைய பதவியால் அல்ல என்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இது உண்மையிலே இந்த தொகுப்பு ஏற்கனவே சென்ற 8ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே வெளியிடப்பட்டது. இங்கே இருக்கின்ற அன்பர்களுடைய சிரமம் கருதி இங்கே நாங்கள் ஒரு வெளியீட்டை வைக்க வேண்டும் என்று யோசித்த போது எங்களுடைய கலாச்சார பேரவையினர் மிகுந்த தோழமையுடன் இந்த வெளியீட்டு விழாவிலே உறுதுணையாக இருந்தார்கள். இங்கே வந்திருக்கின்ற அன்பர்கள் எல்லோரும் நான் நினைக்கின்றேன் எங்கள் கம்பவாரதி அவர் கூறியது போல பதவி என்பதை தாண்டி வந்திருந்தாலும் கூடிய அளவு என்னுடைய கவிதை அன்பர்கள் பலர் இங்கே இந்த நேரம் வரை காத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகின்றது. உண்மையிலே இந்த பிரதேச செயல பிரிவுக்கு நாங்கள் கடமையாற்ற வந்ததும் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இருந்தால் இந்த மண் இலங்கையினுடைய தலை, தலையிலும் மூளை. எனவே இந்த மூளையிலே எங்களுடைய இலங்கையினுடைய மூளையிலே கிடைக்கின்ற பாராட்டு என்பது அது உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கை முழுவதற்கும் அது கிடைக்கின்ற பாராட்டுக்கு ஒப்பானது என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு உண்மையிலே இங்கே கூறிய பெரியோர்கள், இங்கே வாழ்த்துறை வழங்கியவர்கள் மற்றும் எங்களுடைய வரதீஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வு ஆரம்பத்திலிருந்து இங்கே வந்து இந்த எங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல இங்கே இருக்கின்ற எல்லோ பெரியோர்கள், எங்களுடைய குணேஸ்வரன் அவர் தன்னுடைய இதனுடைய பல்கலைக்கால கழகத்தை இறை மீட்டார். அப்படி எல்லோரும் இங்கே இருக்கின்ற பெரியோர்கள் எல்லோரும் மிகுந்த அன்போடு எங்களை இந்த விழாவை சிறப்பிக்க உதவி இருக்கின்றார்கள். முக்கியமாக எங்களுடைய இந்த கலாச்சார பேரவையினர் இந்த விழா சிறப்புக்காக உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடத்திலே நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலே இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பதிலே எங்களுடைய அலுவலக கலாச்சார உத்தியோகத்தர் செல்வி செல்வன் சுகுணா மற்றும் சிவமுகுந்தன் மற்றும் எங்களுடைய பெரிய ஐங்கரன் பொன் சுகந்தன் போன்றோர் எங்களுடைய எங்களிடம் இப்ப பெரிய ஒரு இலக்கிய அணி ஒன்று எங்களிடம் இருக்கிறது என்பது நாங்கள் இப்போ மிகுந்த மகிழ்ச்சியை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பலர் இருக்கிறார்கள். இங்கே சீர்த்திலவர்மன் இருக்கிறார், முருளீதரன் இருக்கிறார், இப்படி பலர் எங்களுடைய இந்த மண் வேல் நந்தகுமார் இப்படி எல்லோரும் இந்த மண்ணிலேயே இன்றும் எங்களுடைய ரதீஷ் இப்படி பலர் கமல சுதர்சன் இப்படி இளைய தலைமுறை ஒன்று இங்கே இந்த மண்ணிலே இருக்கின்றது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய நிர்வாக வேலை எங்களுடைய பிரதேசத்தினுடைய நிர்வாக மையம் இந்த பிரதேசம் என்ற ரீதியிலே இந்த பிரதேசத்தினூடாக எங்களுடைய சமூக கலை மேம்பாட்டுக்கு நாங்கள் நிச்சயமாக ஒருங்கிணைப்போம். அதற்கு எனக்கு இந்த கவிதை ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமைந்தது என்பதுதான் அறிந்த கூறக்கூடிய விடயம் என்று கூறி என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். சுருக்கமான நன்றியுடையதன் இந்த நிகழ்வு நிறைவு வரும். இதுவரை நேரமும் பொறுமையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் மற்றும் எங்களுடைய கலாச்சார பேரவையினுடைய உத்தியோகத்தர்கள் அங்கத்தவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட பெரியோர்கள் இவ்வளவு நேரமும் பொறுமையுடன் இங்கே காத்திருக்கின்ற எங்களுடைய மிக உயர் அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிறார்கள். எங்களுடைய சிவசாமி ஐயா, விஸ்வலிங்கம் ஐயா மற்றும் வீரபத்ரபலி ஐயா, எங்களுடைய நந்தகுமார் சார் வந்தார், எங்களுடைய எல்லோரும் இருக்கிறார்கள், எங்களுடைய அரவிந்தன் சார் எல்லாரும் எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொருவரையும் கூறி சொல்ல வேண்டும். எங்களுடைய ராஜ் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், எங்களுடைய வல்வெடித்துறை நாடக மன்றத்தினுடைய தலைவர் மற்றது என்னடம் ஆழ்வார்பள்ளி ஐயா, இப்படி பலர் வயது வேறுபாடு இல்லாமல் எங்களுடைய கிராம சேவையாளர்கள். எனவே இங்க எல்லோருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை கூறி சுருக்கமான நன்றியுடன் இந்த நிகழ்வு நிறைவேறும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்திலே எங்களுடைய பசுபதி ஐயா அவர்களை நான் விட்டுவிட்டேன் என்று கூற முடியாது. என்றால் அவருக்கும் எனக்கும் முறையான தொடர்பு மிக நீண்ட கால தொடர்பு. மருதங்கணி உதவி அரசாங்க அதிபர் பிரிவிலே நான் முதல் நியமனம் பெற்ற போது அவர் அங்கே செயலாளராக இருந்தால் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் நான் சூறிக்கொண்டிருக்கலாம். இதை உண்மையில் அதற்குரிய நேரம் இல்லை என்று கூறி உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய அன்புக்கும் நன்றியை கூறி இந்த இடத்திலே இருந்து விடைபெறுகின்றேன். எங்களுடைய மாவட்ட கலாச்சாரத்தின் அவர்கள் கூட எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று முழுமையாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார். மற்றும் பெரிய பல பெரியோர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த கவிதை துறையிலே நான் ஈடுபட்டதாலே என்னுடன் அன்பு பாராட்டுகின்ற பெரியோர்கள் இங்கே இருக்கின்றார்கள். சுப்பிரமணியம் ஐயா இருக்கிறார், அப்படி பல சின்னராஜன் ஐயா, அப்படி எல்லோர் அதை விட எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற பல உத்தியோகத்தர்கள் எல்லோரும் அந்த அன்பு கருதி அரசு அதிகாரி என்பதை தாண்டி அவர்களுடைய அன்பு இருப்பதாலே தான் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக இருந்தது என்று கூறி
அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு நன்றி அறிதலுடன் சித்தாந்த பண்டிதர் கலாசார உத்தியோகத்தர் சிவமுகுந்தன் அவர்கள்
வணக்கம். மரபு பிழையிலே புதுமை வர்ணம் தீட்டி கனிவு நயம் கூடி எழுதாத ஒரு கவிதையை அப்பனார் ஜெயசீலன் தர கவிதை அறிமுகத்தை தலைமையேற்று வழிநடத்தி கனிவடு விளாச்சிறக்கு அணி செய்த தலைவர் குலசிங்கம் தங்களுக்கு உளம் கனிந்த நன்றி. வாழ்த்துறைகள் தர நிகழ்த்தி நெஞ்சத்திற்கு செறிந்து நின்ற ஆசிகளை அள்ளித்தந்த உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எல்லோருக்கும் நன்மகன் வரதீஸ்வரன் அவர்களுக்கும் உலோலி பிரதேச சபையின் ஓய்வு நிலை செயலாளர் பசுபதி அவர்களுக்கும் கலாச்சார பேரவையின் உப செயலாளர் நற்கலைஞன் இருதயராஜா அவர்களுக்கும் கலாசார பேரவையின் இனிதான நன்றிகள். நூல் அறிமுகத்தை இனிதுற நிகழ்த்தி சைவ பழமாய் வீட்டிருக்கும் பொன் சுகந்தன் அவர்களுக்கும் வெளியுட்டுரை நிகழ்த்தி வெளியீடுகள் பலவற்றை வெளிக்கொணர்ந்த கவிஞர் குணேஸ்வரன் அவர்களுக்கும் கலாசார பேரவையின் இனிதான நன்றிகள். நூல் வெளியீட்டு நிகழ்வில் நூல் வெளியீட்டை நிகழ்த்தி சீருடன் வீட்டிருக்கும் ஓய்வு நிலை பிரதம செயலாளர் சிவசுவாமி அவர்களுக்கும் நூலதனை பெற்றுக்கொண்ட ஈழத்தின் மூத்த இசைநாடக கலைஞர் பரராஜசிங்கம் அவர்களுக்கும் கலாசார பேரவையின் உளங்கனிந்த நன்றிகள். நூல் நயப்புரை நிகழ்த்தி நயங்களை உணர்த்தி சீரிய நோக்கிலே தம் சிந்தனைகளை விதைத்து கவியின் ஆழங்களை எம்முன்னே வீற்றிருக்கும் தடம்பதிக்கும் கவஞன் பெரிய ஐங்கரனுக்கும், எழுத்தாளர் சீனா உதயகுமார் அவர்களுக்கும், மூத்த எழுத்தாளர் குப்புலான் ஐ சண்முகம் அவர்களுக்கும் கலாசார பேரவையின் உளங்கனிந்த நன்றிகள். விழாவின் முழு நிறைவாய் முழுநிலவாய் வந்து வாழ்த்தை எடுத்துரைத்து கவிக்கு ஆசையை அள்ளித்தந்து கவிதை வட்ட பாட்டை எடுத்துரைத்த கவி கம்பவாரதி ஏராஜ் அவர்களுக்கு கலாசார பேரவையின் உளங்கனிந்த நன்றிகள். சிறப்பு பிரதி பெற்று நிகழ்வினை சிறப்பித்தோர்க்கும், உணர்வோடு வந்து உரமாக நின்ற ஆர்வலர்கள் அனைவருக்கும் எம் கலாசார பேரவையின் உளங்கனிந்த நன்றிகள். அப்பனார் ஏசீலனின் எழுதாத ஒரு கவிதை எழுதாத வரிகளுக்கும் உயிர் தன்னை கொடுத்தது. கவிமகனே உண்பணிகள் கருத்துடன் தொடர, கவிதையால் ஓர் உலகை சிருஷ்டித்தே நிற்க உந்தனுக்கும் எம் வாழ்த்து, கவிதந்த உந்தனுக்கும் கலாசார பேரவையின் உளங்கனிந்த கவி வாழ்த்து. நன்றி.